சகோதரனே, உங்களுக்கு நன்றி. இப்பொழுது நாம் ஜெபத்திற்காக சற்று நேரம் நின்றபண்ணமாய் தரித்திருப்போமா? இப்பொழுது நம்முடைய தலையில் வழங்கியிருப்பதோடு ஏதாவது கூறப்பட்ட வேண்டுகோள் இருக்குமானால், அல்லது உங்களுடைய கரத்தை உயர்த்துவதன் மூலம் தெரியப்படுத்த வேண்டும் என்றால், நீங்கள் உங்களுடைய கரத்தை இப்படி உயர்த்தினால் இப்பொழுது உங்களுடைய வேண்டுகோளை சரி அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் மீண்டும் உம்மை அணுகிக் கொண்டிருக்கிறோம். இந்த வேண்டுகோள்களுக்காக அவர்கள் தங்களுடைய கரங்களை ஆகாயத்தை நோக்கி உயர்த்தியுள்ளனர். கர்த்தாவே, இந்த காலையில் அவர்கள் அநேக காரியங்களில் தேவையுள்ளவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய இதயத்தில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீர் அறிவீர். ஏனென்றால் நீர் வார்த்தையாயிருக்கிறீர். அந்த வார்த்தை இதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயிருக்கிறது. மிகுந்த கிருபையுள்ள தேவனே, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய தேவைகளின்படி நீர் பதிலளிப்பீராக என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய விசுவாசத்தின்படியே நீர் அதை செய்வீர் என்பதை அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் பேசும்போது எங்களுக்கு விசுவாசத்தை தாரும். அது அவர்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வருவதாக. உம்முடைய வார்த்தையை பேச எனக்கு உதவி செய்யும். ஏனென்றால் உம்முடைய வார்த்தை சத்தியமாய் உள்ளது. ஏனென்றால் இந்த விண்ணப்பங்களுக்கு பதிலளிக்கும்படியாக அது விசுவாசத்தை கொண்டு வரும். கர்த்தாவே, அந்த இடுக்கமான வழியிலிருந்து விலகி போய் சத்தியத்தின் வழியில் நடக்காத இங்கே சிலர் இருக்கலாம். பிதாவே, இன்றைக்கு ஏதோ ஒரு காரியம் செய்யப்பட்டு தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்றும், கிறிஸ்துவோடு உள்ள அந்த ஐக்கியத்தின் பாதைக்கு அவர்கள் துரிதமாக திரும்பி வருவார்கள் என்றும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாட்கள் வேகமாக தாமதமாகிக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு பக்கத்திலும் பொல்லாங்கு உள்ளது. ஒரு பெரிய விழுந்து போகுதல் உண்டு. பிதாவே, எங்கள் மத்தியில் உள்ள வியாதியஸ்தரை சுகப்படுத்தி அற்புதங்களை நிகழ்த்துவதன் மூலம் நீர் உம்மை இன்றைக்கு எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நீர் அதை செய்ய வேண்டும் என்றல்ல, ஆனால் நீர் அதை செய்வதாக வாக்களித்தீர். நாங்கள் மாத்திரம் அவைகளை உண்மை என்று அறிந்து விசுவாசித்தால் உம்முடைய வாக்குத்தத்தங்களை நீர் எங்களுக்கு அருளுவீர் என்பதை நாங்கள் அறிவோம். நாங்கள் இந்த உதவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். அமரலாம். நான் இங்கு வைக்கப்பட்டுள்ள சில வேண்டுகோள்களை படிக்க சிறிது நேரம் எடுத்துக் கொண்டிருந்தேன். இரண்டு அல்லது மூன்று அவைகளில் ஒன்று ஜபத்திற்கான ஒரு வேண்டுகோள். நிச்சயமாகவே இங்கு வைக்கப்பட்டுள்ள அநேக கைக்குட்டைகளுக்கு பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் அதனுடைய உச்சத்தில் இருப்பதை நாம் உணரும் போது, இன்னும் சிறிது நேரத்தில் அவைகளுக்காக ஜபிக்க நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். சபையார் யாவரும் அவருடைய பிரசனத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கையில் அப்பொழுதுதான் நான் இதை குறித்து ஜபிக்க முயற்சிக்கிறேன். அநேக நின்று கொண்டும் அவர்கள் அமர்வதற்கு இடமில்லாமல் தொல்லைப்படுத்துவதற்கு நாங்கள் மிகவும் வருந்துகிறோம். மேலும் இந்த நாள் உஷ்ணமான காலநிலை அதன் உச்சகட்டத்தில் உள்ளது. நாம் ஏறக்குறைய 100% ஈரப்பசையுடனும் கிட்டத்தட்ட 100 பாகையளவாகவும் இருந்து வருகிறோம். எனவே அது மிகவும் பிசுபிசுப்பாகவும் வெப்பமாகவும் இருக்கிறது. நான் இந்த காலையில் சுகமளிக்கும் ஆராதனைகளை அறிவித்தேன் அல்லது இல்லை. நான் அதை சுகமளிக்கும் ஆராதனையை அறிவிக்க காரணம் ஏனென்றால், அவர் வாக்குத்தம் செய்ததில் நான் என்னுடைய விசுவாசத்தை வைத்திருக்கிறேன். பார்த்தீர்களா? இப்பொழுது அவர் அதை செய்வார் என்று என்னால் கூற முடியாது. ஆனால் நான் அவருடைய வார்த்தையை கேட்ட பிறகு அவர் வாக்குத்தம் செய்திருக்கிறதன் பேரில் நம்முடைய விசுவாசத்தை ஆதாரமாக கொண்டு நான் விசுவாசிக்கிறேன். அப்படியானால் நாம் அவருடைய ரட்சிப்பின் வாக்குத்தங்களை உரிமை கோருவது போலவே அவருடைய சுகமளிக்கும் வாக்குத்தங்களை உரிமை கோருவதற்கு நமக்கு உரிமை உண்டு. இந்த இரண்டு வேண்டுகோள்கள், அதற்கான ஒலிப்பதிவு கருவிகளை அவர்கள் வைத்திருக்கிறார்களா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. அது நல்லதாக இருக்கலாம். பாருங்கள், இதை வெளியில் உள்ளவர்கள் கேட்பது சரியாயிருக்கும் என்று நான் யூகிக்கிறேன். இது ஒரு வேண்டுகோள்.
அங்கே 10 லட்சம் கருப்பரின மக்கள் கொல்லப்படுவார்கள் என்று நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தீர்களா அல்லது இது சம்பவிக்கும் என்று நீங்கள் இப்போது அறிவித்தீர்களா? இப்பொழுது பாருங்கள், நீங்கள் எதை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்து கவனமாக இருக்கும்படிக்கு நான் உங்களை எப்பொழுதுமே கேட்டுள்ளேன். பார்த்தீர்களா, மாம்ச பிரகாரமான அதில் அதிகமான காரியங்கள் உள்ளன. ஆனால் எப்பொழுதுமே ஏதோ ஒரு காரியம் புறப்பட்டு செல்லுமானால் அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்று அதை பேசும். தரிசனங்களுக்கும் அல்லது வேறெந்த காரியத்திற்கும் கூட, மேடையின் மேல், கூட்டத்தில் தரிசனங்கள், நீங்களாகவே அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது தேவன் அல்ல, அது நீங்கள் தான். பார்த்தீர்களா, தேவன் அந்த தரிசனத்தை உண்டாக்குகிறதில்லை. ஒரு தெய்வீக வரத்தில் உள்ள உங்களுடைய விசுவாசத்தினால் நீங்களே அதை செய்கிறீர்கள். அந்த ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டது போல, அவள் யாரா இருந்தாள் என்றும் அல்லது அவளோடு என்ன கோளாறு இருந்தது என்றும் அவர் அறியாதிருந்தார். ஆனால் அவளே அதை செய்தாள். பார்த்தீர்களா, இப்பொழுது அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாயிருக்கவில்லை. இயேசு திரும்பவும் பேசின போது அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாக இருந்தது. அவளுடைய விசுவாசம் அவளை ரட்சித்தது என்று அவளிடத்தில் கூறினார். ஆனால் பாருங்கள், நீங்கள் கவனிக்க வேண்டும். இல்லை, அந்த கருப்பு நிறமுள்ள ஜனங்களோடு அவர்கள் தெற்கில் அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த பெரிய பேரழிவின் பேரில் நான் மார்ட்டின் லூத்தர் கிங்கை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன். நான் அந்த ஜனங்கள் அடிமைகளாக இருந்தால், நான் என்னுடைய சபையை எடுத்துக்கொண்டு தெற்கே சென்று அந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க உதவி செய்வேன் என்று நான் நிச்சயமாகவே செய்வேன். ஏனென்றால் மனிதன் அடிமைகளை உண்டாக்குகிறான், தேவன் அல்ல. நாம் யாவரும் ஒரே ரத்தம் கொண்டவர்களாக இருக்கிறோம். நாம் யாவரும் ஒரு மரத்திலிருந்து வந்தவர்கள். அது ஆதாமில் இருந்து வந்தது. தேவன் ஒரே ரத்தத்தினாலே எல்லா ஜாதிகளையும் உண்டாக்கினார். நாம் நம்முடைய நிறங்கள் பழுப்பு நிறமாக இருந்தாலும் அல்லது கருப்பு அல்லது மஞ்சள் அல்லது சிவப்பு அல்லது அது என்னவாக இருந்தாலும், நாம் யாவரும் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சிருஷ்டிகளாக இருக்கிறோம். பாருங்கள், நமக்குள்ளாக எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாது. அங்கே கீழே உள்ள கேள்வி பள்ளியை வேறுபடுத்துதல் என்பதாகும். இப்பொழுது முதலாம் எழுச்சியின் போது நான் அங்கிருந்தேன். நான் அதை கேட்டேன். நான் பேசுவதை குறித்து நான் அறிந்து கொள்கிறேன். கருப்பு நிறமுள்ள ஜனங்கள் அருமையான பள்ளிகளை உடையவர்களாக இருக்கிறார்கள். சில சமயங்களில் மற்ற பள்ளிகளை காட்டிலும் மிக சிறந்ததாக இருக்கிறது. உதாரணமாக ஸ்ரீபோர்ட்டில் வெள்ளையர் பள்ளியை காட்டிலும் அவர்கள் அருமையான பள்ளிகளை வைத்துள்ளனர். ஆனால் அவர்கள் போய் தங்களை ஒன்று சேர்த்து கலக்க வேண்டும் என்று யாரோ ஒருவரால் ஏவப்படும் எண்ணம் அவர்களுக்கு உள்ளது. அது சரியா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் ஜனங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கும் வரையில் அந்த தென்பகுதி ஜனங்கள், அப்படியானால் அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? மார்ட்டின் லூத்தர் கிங் கம்யூனிஸ்டால் ஏவப்பட்டவர் என்று நான் நினைக்கிறேன். அது ஏறக்குறைய 10 லட்சம் ஜனங்களை முற்றிலுமாக ஒரு மரண பொறிக்குள் வழிநடத்தப் போகிறது. பார்க்கிறீங்களா, கர்த்தர் அதை என்னிடம் கூறினார் என்று நான் கூறவில்லை. நான் விசுவாசிக்கிறேன். பாருங்கள், அது செய்யப்படக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். ஜனங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்றும் ஒருவரை ஒருவர் சகோதரர்களாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் நான் நினைக்கிறேன். ஆனால் நான் நினைக்கிறேன், ஏனெனில் இந்த ஐக்கிய நாடுகள், அதாவது தனிப்பட்ட முறையில் எனக்கு அளிக்கப்பட்ட ஒரு காசோலையில் கூட நான் கையொப்பமிட முடியாது என்று இப்பொழுது என்னிடத்தில் சொல்கிறது. பார்க்கிறீங்களா, அது இடத்திலிருந்து அரசியல் சாசனப்படி பறிக்கப்பட்ட உரிமைகள். ஆனால் அதை குறித்து நான் என்ன செய்ய முடியும்? அப்படியே தொடர்ந்து செல்லுங்கள், அவ்வளவுதான். பார்த்தீர்களா, ஒரு ஐக்கிய நாடுகளின் குடிமகன் என்ற முறையில் நான் ஒரு காசோலையை பணமாக்குவதற்கு முன்னர் மற்றொரு முறைமையினூடாக செல்ல இந்த சபையினூடாக வரவேண்டியதாக இருக்கிறது. என்னால் அதை பணமாக்க முடியாது. பார்த்தீர்களா, அது சரியல்ல. அது அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது. ஆனால் அதை குறித்து நான் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே இல்லை. இங்குள்ள இந்த வரி வசூலிப்பவர் என்னிடம் அதை செய்ய முடியாது என்று என்னிடம் கூறினார். எனவே பாருங்கள், அப்படித்தான் உள்ளது. அது அப்படியானால் அதை குறித்து என்ன? எனவே அதை அப்படியே விட்டுவிடுங்கள். அது அதே காரியமாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது என் கருப்பு நிறமுள்ள சகோதர சகோதரிகள் தெற்கில் தங்கள் சகோதரர்களுக்கு எதிராகவும் இது போன்ற சிறிய விஷயங்களுக்கு எதிராகவும் சண்டையிடக்கூடாது. என்ன, நீங்கள் எங்கே அல்லது எந்த பள்ளிக்கு சென்றால் அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? அவர்கள் இருந்தபோது அன்று காலை ஒரு அருமையான கருப்பு நிற பெண்மணியை பார்த்தேன். அவர்கள் அங்கு ஸ்ரீபோர்ட்டில் கிளர்ச்சியை நடத்தினர். ஒரு வயோதிக கருப்பு நிற ஊழியக்காரன் அதை தொடர்ந்து போராட்டக் குழுவினரிடம் கூறிக்கொண்டிருந்தார். அவர், நான் அவர்களிடத்தில் பேசட்டும் என்றார். எனவே அவர் ஒரு தேவபக்தி உள்ள வயோதிக மனிதனாக இருந்தார். அவர் அங்கே எழுந்து நின்று, நான் என்னுடைய நிறத்தை குறித்து ஒருபோதும் வெட்கப்பட்டதே இல்லை என்றார். அவர், என்னை சிருஷ்டித்தவர் என்னை உண்டாக்கினார், ஆனால் அதை குறித்து நான் ஒருபோதும் இந்த காலை வரையிலும் வெட்கப்பட்டதே இல்லை என்றார். ஆனால் என்னுடைய ஜனங்களே, நீங்கள் இந்த விதமாக செயல்படுவதை நான் காணும் போது என்றும், அப்பொழுது நான் ஒரு கருப்பு நிற மனிதனாக இருக்க வெட்கப்படுகிறேன் என்றும் கூறினார். போராட்டக் குழுவினர் வந்து அவரை பேசவிடாமல் தடுத்து விட்டனர். எனவே ஒரு அருமையான படித்த நேர்த்தியான தோற்றமுடைய கருப்பு நிறமுள்ள பெண்மணி என்னே உன்னதமான அறிவுத்திறனுடன் எழுந்து நின்றாள். அவள், முதலாவது காரியம், என்னுடைய பிள்ளைகள் ஒரு வெள்ளை நிற ஸ்திரியால் கற்பிக்கப்படுவதை நான் விரும்பவில்லை என்றாள். அப்பொழுது ஏன் என்று கேட்கப்பட்டது. ஏனென்றால் ஒரு கருப்பு நிற ஆசிரியரை போல அவள் என் பிள்ளைகளிடத்தில் அக்கறை கொள்ள மாட்டாள் என்றாள். மேலும் இங்குள்ள நம்முடைய பள்ளிகளை பாருங்கள், நீங்கள் எதை குறித்து கூச்சலிடுகிறீர்கள் என்றாள். மேலும் எங்கள் பள்ளிகளில் நீச்சல் குளங்கள் மற்றும் அனைத்தையும் பெற்றுள்ளோம், அவர்கள் அங்கு அதை பெறவில்லை என்றால் அவர், இப்பொழுது ஜனங்களாகிய நீங்கள் எதை குறித்து கூச்சலிடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவளை குச்சரிட்டு அமர வைத்தனர். பாருங்கள், அது தவறான காரியத்தினால் ஏவப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாருங்கள், பாருங்கள், அவர்கள் அந்த ஜனங்கள். அந்த காரணத்தினால் தான் நான் அதை கூறுகிறேன். அதை குறித்து எந்த தீர்க்க தரிசனமும் இல்லை. அதன் பேரில் கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒன்றும் இல்லை. இப்பொழுது நீங்கள் நிச்சயமுடையவர்களாயிருங்கள். நான் அதை போன்று கத்தரிடத்திலிருந்து ஏதாவது ஒன்றை கூறினார், அது எப்பொழுதுமே நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர் பேசும்போது நான் அது நான் அல்ல, அது கத்தர் உரைக்கிறதாவது என்று கூறுகிறேன். அவர் என்னிடம் சொல்லுகிற வரையில் என்னால் அதை கூற முடியாது. மார்ட்டின் லூத்தர் கிங்கை குறித்த என்னுடைய எண்ணத்தில் நான் முற்றிலும் தவறாக இருக்கக்கூடும். எனக்கு தெரியாது, என்னால் கூற முடியாது. அது என்னுடைய கருத்து மாத்திரமே ஆகும். தொல்லையை எழுப்புகிற எந்த காரியமும் அதுதான் கடைசி நாட்களில் இருக்க வேண்டியதாய் உள்ளது. இவை அனைத்தும் சாத்தானால் ஏவப்பட்டு நம்முடைய பொது உடைமை செல்வங்களை உடைத்தெறிந்து நம்மிடம் உள்ள யாவற்றையும் அதை போன்று எழும்புகிற எந்த காரியத்தையும் உடைத்தெறிந்துள்ளது. எனவே அங்குள்ள அந்த ஜனங்களுக்காக நான் இருக்கிறேன். நான் இல்லை என்று நீங்கள் ஒருபோதும் நினைக்க வேண்டாம். நான் சுதந்திரத்திற்காகவும் ஒவ்வொரு காரியத்திற்காகவும் இருக்கிறேன். ஆனால் ஜனங்களுக்கு இப்பொழுது அந்த நிலைமை இல்லை. ஆனால் அது என்ன செய்யும்? யாராவது அதை நிறுத்தவில்லை என்றால் அது மற்றொரு புரட்சியை உண்டாக்கும் என்று நான் நம்புகிறேன். பாருங்கள், அந்த ஜனங்களுக்கு மத்தியில் கம்யூனிஸ்டுகள் கிரியை செய்கின்றனர். அவர்கள் அதே காரியத்தை செய்த போது நான் ஆப்பிரிக்காவில் இருந்தேன். பார்த்தீர்களா, கம்யூனிஸ்டுகள் அங்கு வந்து அந்த கருப்பு நிறமுடையவர்களிடம் சொன்னார்கள் என்று எனக்கு தெரியும். ஓ, நீங்கள் இதுவோ அதுவோ அல்லது மற்றதோ, நீங்கள் இதுவோ அதுவோ அல்லது மற்றதோ என்றனர். முதலாவது காரியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அது ஆயிரக்கணக்கானோரை கொல்ல காரணமாயிருந்தது. அவர்கள் எங்கிருந்து வந்தனர்? எங்கும், பாருங்கள், எங்கும் இல்லை. நான் மானிட ஜீவியத்தை நேசிக்கிறேன். நாம் கத்தரை சேவிப்போமாக. நம்முடைய ராஜ்யம் மேலே உள்ளது. இங்கே இந்த காரியத்தை குறித்து ஒன்றுமே இல்லை. நாம் புசித்து பருக முடிந்த வரைக்கும் உங்களுக்கு வேற என்ன வேண்டும்? பார்த்தீர்களா, எனவே அது என்னவா இருக்கும் என்பதை நான் அறிவேன். அது தொல்லையே உண்டாக்குகிறது என்பதை நான் உணர்கிறேன். இப்பொழுது இங்கே மற்றொரு கேள்வி உள்ளது. யோவான் ஸ்நானகன் இயேசுவை சந்தித்த போது, பாருங்கள், அவர் ஏன் எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று கூறினார். அதன் பொருள் என்ன? பாருங்கள், வேத பண்டிதர் ராய் டேவிஸ், தனிப்பட்ட என்னுடைய ஒரு நண்பர், நான் ஞானஸ்தானம் பெற்ற ஒரே தடவை எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர். மேலும் யோவான் அதை பொருட்படுத்தி கூறிக்கொண்டிருந்தான் என்று அவர் கூறினார். இது அவர்களின் பள்ளியில் எனக்கு நினைவிருக்கிறது. அவர், யோவான், தான் ஒருபோதும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கவில்லை என்பதை அறிந்திருந்தான். எனவே அவன் ஏசு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க யோவான் அனுமதி கொடுத்தான் என்றார். பாருங்கள், அதாவது அங்கிருந்த அந்த மகத்தான வேத பண்டிதரோடு நான் வேறுபட்டேன். சர்ச்சைக்காக அல்ல, ஆனால் சத்தியத்தின் நிமித்தமாக நான் அதை கூற முடியும். இல்லை, இரண்டு மனிதர்கள் இருந்தனர், அந்த நேரத்தில் இரண்டு தலைவர்கள், மேசியாவும் அவருடைய தீர்க்கதரிசியும் தண்ணீரில் சந்தித்தனர். யோவான் பாவ மன்னிப்புக்கல்ல, மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானம் கொடுத்துக் கொண்டிருந்தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பாவ மன்னிப்புக்காக அல்ல, ஏனென்றால் பலி செலுத்தப்படவில்லை. பாருங்கள், பலி செலுத்தப்படவில்லை. பலி தண்ணீருக்குள் அவரிடத்தில் வந்தது. இப்பொழுது கவனியுங்கள், யோவான் மேலே நோக்கி பார்த்து இயேசுவை கண்டு அவன், நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டும், நீர் ஏன் என்னிடத்தில் வருகிறீர் என்றான். இயேசு இப்பொழுது இடங்கொடு என்று கூறினார். அது என்னவாக இருந்தது? இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது யோவான் கர்த்தருடைய வார்த்தை உண்டான ஒரு தீர்க்கதரிசியா இருந்தபடியால், தீர்க்கதரிசியினிடத்தில் மாத்திரமே வருகிறார். யோவான் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தபடியால் அது பலியா இருந்தது என்பதை புரிந்து கொண்டான். பலி செலுத்தப்படுவதற்கு முன்பு கழுவப்பட வேண்டியதா இருந்த நியாயப்பிரமாணத்தின்படி, அந்த காரணத்தினால்தான் அவன் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். பார்த்தீர்களா, அவர் இந்த விதமாக எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். பலியாக அளிக்கப்படுவதற்கு முன்னர் அவர் இருந்த பலி தொட்டியில் கழுவப்பட வேண்டும். இயேசு பலியாயிருந்தார். யோவான் அதை அறிந்திருந்தான். மேலும் அவர் அளிக்கப்படுவதற்கு முன்பு கழுவப்பட வேண்டும் என்பதை அவன் அறிந்திருந்தான். அதன் பின்னர் உடனடியாக எல்லா மானிட ஜீவியத்திற்கும் அவர் வழக்கு விசாரணைக்காக பொதுமக்களுக்கு முன்பாக அளிக்கப்பட்டு பலியாக இருந்தார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஒரு சிறிய சுருக்கமான செய்தியை பார்க்கப் போகிறோம். கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதங்களை நமக்கு அருள்வார் என்று நம்புகிறோம். இப்பொழுது அநேகமாக நான் திரும்பி வந்தால் அடுத்த வாரம் குழந்தைகளை ஒரு சிறு விடுமுறைக்காக மலைகளுக்கு அழைத்துச் செல்ல நான் புறப்பட்டு செல்கிறேன். அதன் பின்னர் நான் சரியான நேரத்தில் திரும்பி வந்தால் அடுத்த ஞாயிறு காலையில் நான் பேச விரும்பினால் அது தேவனுக்கும் இங்குள்ள போதகருக்கும் அனுமதிக்கப்படுமானால் நலமாயிருக்கும். ஊருக்கு வெளியே இருக்கிற உங்களுக்கு கடிதம் மூலம் நாங்கள் இந்த வாரம் போக போக தெரியப்படுத்துவோம். கிறிஸ்துவை குறித்து நாம் விசுவாசிக்கின்ற காரியங்களை நாம் ஏன் சரியாக விசுவாசிக்கிறோம் என்ற ஒரு பொருளின் பேரில் நான் பேச விரும்புகிறேன். அது ஏன் இந்த விதமாக இருக்க வேண்டும்? வேறு வழியில் இருக்க முடியாது. பார்த்தீர்களா, வேத வாக்கியங்களை கொண்டு அதை நிரூபியுங்கள். இப்பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் நான் அவ்வாறு செய்யவில்லை என்றால், இந்த குளிர்காலத்திலோ அல்லது அடுத்த கோடை காலத்திலோ நாம் திரும்பி வரும்போது கர்த்தர் வர தாமதித்தால் நான் உங்களை காண முயற்சிப்பேன். நாங்கள் இப்பொழுது அரிசோனாவில் உள்ள வீட்டிற்கு திரும்பிச் செல்ல போகிறோம். எனவே நாங்கள் பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்க முடியும். இப்பொழுது இந்த காலையில் வியாதியஸ்தருக்கான ஜபத்திற்கு சற்று முன்பு நாம் தேவனுடைய வார்த்தையில் சிலவற்றை வாசிக்கப் போகிறோம். இது இந்த வார்த்தை இல்லாமல் அது கூடாத காரியம், ஒன்றுமே செய்யப்பட முடியாது என்பதை நாம் அறிவோம். வியாதியஸ்தருக்காகவும் தேவையுள்ளவர்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை வார்த்தை மாத்திரமே பிறப்பிக்க முடியும். நான் இப்பொழுது முதலாம் பேதுரு 5 முதலாம் வசனம் தொடங்கி சிலவற்றை வாசிக்க விரும்புகிறேன். அதன் பின்னர் எபிரேயர் புத்தகத்திலிருந்து நான் எபிரேயர் 2:2-4 வாசிக்க விரும்புகிறேன். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பரும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு
பங்காளியுமாயிருக்கிற
நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால்,
feed the flock of God which is among you, take the oversight thereof.
உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும்,
not for filthy lucre,
அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும்,
neither as being lords over God's hair,
சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள்.
அந்தப்படி
இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை
அளிக்கிறார்.
ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்
அடங்கியிருங்கள்.
அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எபிரேயர் 2 இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது நான் உங்களுடைய கவலையை வைத்து விடுங்கள் என்ற ஒரு பாடப்பொருளை கொடுப்பதற்காக கவர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் அவர் விசாரிக்கிறார், நீங்கள் அக்கறை கொள்கிறீர்களா என்பதே என்னுடைய பாடப்பொருளாகும். நீங்கள் எபிரேயர் 2 திருப்பிக் கொண்டிருக்கையில் இப்பொழுது இந்த பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தைகளின் உண்மையான அர்த்தம் என்ன என்றும் அவைகள் என்ன பொருட்படுத்துகின்றன என்றும் இந்த பாடப்பகுதி என்ன அர்த்தப்படுத்துகிறது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவே. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்திக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்திகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும்
God also bearing witness with both with signs and wonders and divers miracles and gifts of the Lord.
தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அவர் விசாரிக்கிறார் என்ற பொருளையே நான் இங்கே உபயோகிக்க விரும்புகிறேன். மேலும் நீங்கள் கவலைப்படுகிறீர்களா?
When he was here on earth, He cared for the people.
அவர் இங்கே பூமியின் மேல் இருந்தபோது அவர் ஜனங்களுக்காக அக்கறை கொண்டிருந்தார். வியாதியஸ்தருக்காக ஜெபிப்பதற்கு அல்லது பேசுவதற்கு சற்று முன்பு அதை பற்றிய எண்ணம் என் மனதில் எழுகிறது. நாம் எந்த விதமான ஒரு ஜப வரிசையை உடையவர்களாக இருப்போம் என்பதை அறியாமல் இருக்கிறோம். நான் முதலில் இதை அணுக கூட்டத்தார் விசுவாசத்தினால் அபிஷேகிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்றால் அப்பொழுது ஜெபிக்கப்பட வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஏனென்றால் அது உங்களுடைய விசுவாசத்தையும் என்னுடைய விசுவாசத்தையும் ஒருங்கே கொண்டு செல்ல போகிறது. அவரை விசுவாசிக்க என்னுடைய விசுவாசம், அவரை விசுவாசிக்க உங்களுடைய விசுவாசம். எனவே நாம் இப்பொழுது இதை மறந்துவிடக் கூடாது. நாம் வெளிப்படையாக ஏதாவது பெற்றிருக்க வேண்டும். நாம் என்ன செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதன் பேரில் நம்முடைய விசுவாசத்தை நாம் ஆதாரமாக கொள்ள முடியும் என்று நான் பொருட்படுத்தி கூறுகிறேன். ஏனென்றால் ஒரு மனிதன் போதிய விசுவாசம் இல்லாமல் அவன் செய்ய விரும்புகிற எந்த காரியத்தையும் அணுகினால் அவன் ஒரு தோல்வியடைந்தவராய் இருக்க வேண்டியவராயிருக்கிறான். ஆனால் அவனால் அதை போதிய விசுவாசத்தோடு அணுக முடிந்தால் தேவனுடைய சித்தத்தின்படியும்
அதை செய்யும் நோக்கத்தின்படியும் அது இருக்குமானால் அப்பொழுது அவன் வெற்றியடைய
வேண்டியவனாயிருப்பான்.
இப்பொழுது அவர் விசாரிப்பதை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். நேற்று மாலை எப்படியோ விசித்திரமான முறையில் நான் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்டேன். சகோதரன் வூட் தன்னுடைய பார ஊர்த்தியின் பின்புறத்தில் ஒரு இணைப்பு வண்டியை பொருத்தும்படிக்கு உதவி செய்ய வருவதற்காக நான் காத்துக் கொண்டிருந்தேன். நான் ஏன் எனது நல்ல நண்பரான சகோதரன் ஈவான்ஸை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. நான் நெடுஞ்சாலையில் புறப்பட்டு
சென்றேன்.
அது உண்மை என்று இங்கு பின்னால் அமர்ந்துள்ள என்னுடைய மனைவியும் குடும்பத்தினரும் அறிந்துள்ளனர். எப்படியோ விசித்திரமான முறையில் நான் திரும்பி ஒரு இடத்திற்கு ஒரு விடுதிக்கு சென்றேன். மேலும் ஓ 2 நிமிட நேரத்தில் என் நண்பர்கள் பலர் அங்கு கூடியிருப்பதைக் கண்டு என் இருதயம் எப்படி சிலிர்த்தது. அது பாதையை அடைத்துக் கொண்டு வாகனங்கள் செல்ல முடியாதபடியாயிருந்தது. ஒரு ஆராதனையை கேட்பதற்காகவே ஜார்ஜியா, டென்னசி மற்றும் அலபாமாவிலிருந்து நூற்றுக்கணக்கான மைல்கள் காரோட்டி வரும் உண்மையான நண்பர்கள். அப்பொழுது இந்த எண்ணம் என் சிந்தையில் வந்தது. அப்படியானால் நான் அவர்களுக்கு சொல்லுகிறவர்களுக்காக நியாயத்திற்கு நாளிலே பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும் என்பதை அறிந்து அந்த ஜனங்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டேன். நானும் கூட வரப்போகும் இந்த மகத்தான ஜீவியத்தை விரும்புகிற ஒருவனாக இருக்கிறேன். நானும் அங்கே இருக்க விரும்புகிறேன். அதன் பின்னர் நான் விரோதமான முறையில் ஒரு இடத்திற்கு சென்றேன். அங்கு நான் எதிர்பாராமல் திரும்பினேன். அங்கே வேறு பக்கமாக திரும்புவதற்கு பதிலாக நான் வேறு பக்கமாக திரும்பிவிட்டேன். வாகனத்தின் வெளிச்சம் அழகான தம்பதியின் மேல் பட்டது. 2 அருமையான வாலிப பெண்மணிகளை நான் 2 வாலிப ஊழியக்காரர்களுக்கு திருமணம் செய்து வைத்திருந்தேன். சாத்தான் அவன் அந்த ஊழியக்காரனை கண்ட பிறகு அவர்களில் ஒருவர் தன்னுடைய ஊழியம் அமைக்கப்பட்ட பிறகு ஒரு வாழ்க்கையின் துணையை இங்கே இந்த பீடத்தில் அவர் தெரிந்து கொண்டார். அவர்கள் தங்களுடைய தேனிரவில் மகிழ்ச்சியோடு புறப்பட்டு சென்றனர். சத்ரு இந்த வாலிப மனிதனை நோக்கி பாய்ந்தான். அவர் விசாரிக்கிறாரா என்று நான் கூறிக்கொண்டிருப்பதை வெளிப்படுத்தவே நான் அதை கூறிக்கொண்டிருக்கிறேன். எப்படியோ இல்லை என்று ஏற்றுக்கொள்ளாத விசுவாசத்தோடு அவர்கள் திரும்பி இங்கே திரும்பி வந்து அவர்கள் எல்லா வழிகளிலும் கிழக்கில் வந்த பிறகு அறிந்து இங்கே எங்கோ தங்களுடைய தேன் நிலவுக்காக திரும்பி வந்து உட்கார்ந்து காத்துக் கொண்டிருந்தனர். நான் உள்ளே நடந்து சென்றேன். அருமையான அழகான வாலிபன், அவருடைய மனைவி வெளியே உட்கார்ந்து கொண்டு அவளும் அவர்களுடைய சிறு துணையும் அழுது கொண்டிருந்தனர். மற்றவனும் மற்ற சகோதரனும் ஓடி வருகிறார்கள். இது இந்த இளைஞனின் நண்பன். ஓ சகோதரன் பிரண்ணாம், என்னென்ன காரியம் சம்பவித்துள்ளது என்று கூறுகின்றனர். அங்கு சென்று இந்த அழகான வாலிபன் தன்னுடைய ஜீவியத்தின் உச்சக்கட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பதை கண்டேன். ஒரு வாலிப தலைவன் அங்கே அமர்ந்திருந்தான். சாத்தான் அவனை கட்டி போட்டான். அவன் அதை கவனிக்கவே இல்லை. ஆனால் நான் என்னுடைய கரத்தை இடதுபுறம் எடுத்து அவனுடைய கரத்தோடு வலதுபுறம் கை குலுக்கிறேன். ஏதோ வியாதி அவனை பிடித்திருக்கிறதா என்று பார்க்கும்படியாக சென்றேன். ஆனால் அதிர்வுக்கான எந்த அடையாளமும் இல்லை. ஜபத்தில் இருந்தும் உபவாசத்தில் இருந்தும் கத்தர் பேரில் காத்திருந்து விட்டு அறையை விட்டு வெளியே வரும்போது பரிசுத்தாவின் அபிஷேகம் அங்கிருந்தது. அதனால் தான் அது நம்மை வழிநடத்தினது. பாருங்கள், அதன் பின்னர் அவர் மேல் இருந்த இருளின் நிழலை கண்டபோது நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் என்பதை நான் ஒருபோதும் கூறவில்லை. ஆனால் ஒரு சில நிமிடங்களுக்குள் அது யாவும் போய்விட்டது. அவனுடைய கரங்களின் குளிர்ச்சியானது போய்விட்டிருந்தது. அவன் சத்தமிட்டுக் கொண்டு தேவனை துதித்துக் கொண்டிருந்தான். ஒரு சில நிமிடங்களில் அவன் நினைவை அடைந்தான். எங்கே அவர்கள் இந்த காலையில் இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள்? கூட்டத்தில் அமர்ந்துள்ளனர். மீண்டும் கட்டப்பட வேண்டிய சில வளாகங்களை குறிப்பிடுவதால் எப்படியாய் சாத்தான் அந்த வாலிபனை நிலைகுலைய செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தார் என்பதை பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் அதை அறிந்திருந்தார். நான் கர்த்தருடைய தரிசனத்தின் மூலம் அதை கண்டேன். ஆனால் தேவன் அந்த மனிதனுக்காக அக்கறை கொண்டார். தேவன் அந்த வாலிப பையனுக்காக அக்கறை கொண்டார். ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு ஒரு பெண் உள்ளே வந்தார். அவள் இங்கே நடைபாதையில் உட்கார்ந்து கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். எங்கோ ஒரு இடத்தில் அவளுக்கு ஒரு இருக்கை கிடைத்தது. அமர்ந்தாள். அவள், 9 ஆண்டுகளாக சகோதரன் பிரண்ணாம் நான் உங்களை பற்றி பிடிக்க முயன்றேன் என்றாள். மேலும் அவள், நான் மிகவும் பதட்டமடைந்துள்ளேன். நான் இங்கே காலதாமதமாக வந்துவிட்டேன். வரிசையில் இருப்பதற்காக ஒரு ஜப அட்டையை கூட என்னால் வாங்க முடியவில்லை என்றாள். பில்லி, உண்மையாகவே நான் தொல்லைக்குள்ளாகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது அவனுடைய கட்டளையாயுள்ளது. என்னை உள்ளேயும் வெளியேயும் அடைத்து செல்ல வேண்டும். பில்லியை தொல்லைப்படுத்த வேண்டாம். அவர் அதை செய்யும்படி இந்த தர்மகத்தா குழுவினால் கட்டளையிடப்பட்டிருக்கிறான். அவன் அவ்வாறு செய்யவில்லை என்றால் என்னால் ஜப வரிசைக்கு வர முடியாது. இங்கே செல்லுங்கள், நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளுங்கள். பாருங்கள், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோமோ அதற்கு ஒரு முறைமை இருக்க வேண்டும். நாம் அதை பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள். ஆனால் அவரும், அப்பா சீக்கிரம் வாருங்கள் என்று கூறுகிறான். அந்த பெண்மணி பின்னால் நகர்ந்தாள். அப்பொழுது அவள், சகோதரன் பிரண்ணாம் அவர்களே, உங்களோடு ஒரு வார்த்தை என்றாள். அங்கே நின்று கொண்டிருந்த போது இந்த அருமையான தோற்றமுடைய வாலிப பெண்மணியின் பேரில் ஒரு தரிசனம் உண்டானது. அவளுடைய இருதயம் பாரமாயிருந்ததை காண்கிறேன். அவள் ஜீவனத்திற்காக வேலை செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய பெற்றோரின் காலத்தில் ஒரு பெரிய காரியம் சம்பவித்தது. இந்த பெரிய காரியம் அவளுக்கு சம்பவிக்க காரணமாயிருந்தது. கத்தராகிய இயேசு அதை வெளிப்படுத்தி அது என்னவா இருந்தது என்பதை காண்பித்தார். அங்கே சிறிது நேரத்தில் அந்த ஸ்திரீயிடத்திலிருந்து அதை எடுத்து விட்டார். அவள் கழிகூர்ந்து கொண்டே சுற்றித் திரிந்தாள். இப்பொழுது நம்மோடு இங்கே கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு கண்ணீரோடு கழிகூர்கிறாள். அவள் இப்பொழுது தன்னுடைய கண்களை துடைத்துக் கொண்டிருக்கையில் அந்த காரியத்தின் உண்மை அறியப்பட்டது என்பதை அறிந்திருக்கிறோம். அது என்ன? அந்த பரிதாபமான சிறு நரம்பு தளர்ச்சி கொண்ட பெண் அவள் தன்னை என்ன செய்ய வேண்டும் என்று அறியாதவளாய் மிகவும் பதட்டமடைந்து அவள் மரித்து போய்விட்டாள் என்றும் பரிசுத்தாவி இல்லை என்றும் இதுவே அவளுடைய கடைசி நாளாய் இருக்கிறது என்றும் எண்ணிக்கொண்டிருந்தாள். அவள் 9 வருடங்களாக முயற்சித்து அவள் விரக்தியின் முடிவில் இருந்தாள். யாருமே கவலைப்படாத அந்த சிறு பெண்மணிக்காக தேவன் அக்கறைப்பட்டார். பார்த்தீர்களா, என்ன ஒரு நேரம் அவர் அக்கறை கொண்டிருக்கிறார். அவர் இங்கே பூமியின் மேல் இருந்தபோது நான் கூறுவது போல அவர் ஜனங்களின் வியாதியஸ்தரை சுகப்படுத்தும் வரைக்கும் அவர்களுடைய இருதயங்களை தேய்ச்சினார். அவர் போய் அவர்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்து பண்ணுவதாக அவர்களிடத்தில் ஒரு இடத்தை குறிக்கும். அவர்களை தம்மிடத்தில் ஏற்றுக்கொள்ளும்படியாக மீண்டும் வருவதாக அவர்களிடம் சொன்னார். அவர் அவர்களுக்காக அக்கறை கொண்டிருந்தார். கவனியுங்கள், இந்த மகத்தான காரியத்தை நமக்கு கொண்டு வரும்படியாக அவர் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்த போது அவர், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், ஆனால் நான் பரிசுத்தாவியை அனுப்புவேன், அவர் திரும்பி வரும் வரைக்கும் உங்களுக்காக என்னுடைய அக்கறையை அவர் தொடர்ந்து கொண்டிருப்பார் என்று கூறினார். இயேசுவை போல அக்கறை உள்ளவர்கள் யாரும் இல்லை. அவருடைய சரீரம் ஒரு பிரதான ஆசாரியராக அவர் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற ஒரு மத்தியஸ்த ஊழியத்தில் சரீரம் எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்தில் பரிந்து பேச வேண்டும் என்றும், அதாவது பாவியினுடைய பாவத்தை தேவன் காண முடியாது என்றும் அறிந்திருக்கிறோம். அவர் தம்முடைய சொந்த குமாரனின் ரத்தத்தை மாத்திரமே காண்கிறார். அதை அறிந்து அவர் தம்முடைய ஜனங்களுக்கு தொடர்ந்து ஆறுதல் அளிக்கும்படியாக பரிசுத்த ஆவியை திரும்ப அனுப்பினார். அவர் கவலைப்படுகிறாரா? நிச்சயமாகவே அவர் கவலைப்படுகிறார். இப்பொழுது அவர் ஜனங்களுக்காகவும் பூமியில் உள்ள தம்முடைய ஜனங்களுக்காகவும் அவர் இங்கிருந்த போது அவர்களுக்காக அக்கறை கொண்டிருந்த அதே விதமாகவே அவர் அதை செய்தார். ஏனென்றால் அவர் பரிசுத்த யோவானில் 15 அதிகாரத்தில் கூறினார், நீங்கள் செய்ய வேண்டுமானால். நான் இங்கே குறிப்புகளை வைத்துள்ளேன். பரிசுத்த யோவான் 15:26-27 உள்ள இந்த வேதவாக்கியங்களை நான் குறிப்பிடுகிறேன். உங்களில் அநேகர் வேதவாக்கியங்களை எழுதி கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். எனவே நீங்கள் இதை அறிந்திருக்கவில்லை என்றால் நான் இதை அநேக சமயங்களில் வேதவாக்கியத்திற்கு குறிப்பிட்டுக் கொள்ளலாம். நான் வேதவாக்கியங்களை எழுதுகிறேன், ஆகையால் இங்கிருந்து நான் என்ன பேசுகிறேன் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் அது எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையில் உள்ளது.
பார்த்தீர்களா,
பிதாவானவர் தம்முடைய நாமத்தில் அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவரை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று அவர் கூறினார். வேறு வார்த்தைகளில் கூறினார், அவர் செய்த அதே காரியத்தை அவர் செய்வார். அவர் பரிசுத்தமாய் இருந்த ஒரு கூடாரத்தினுடாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து அவர் செய்த அதே காரியத்தை செய்வார். இப்பொழுது அது நமக்காக என்ன செய்ய வேண்டும்? அப்படியானால் இன்றைக்கு நமக்கு மத்தியில் அதே ஆறுதலான கர்த்தராகிய இயேசு பரிசுத்தாவியின் ரூபத்தில் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிவோம். தேவன் தாமே கிரியை செய்து கொண்டிருக்கிற மற்றொரு உத்தியோகம், அவர் இஸ்ரவேலுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தார். அப்பொழுது அவர்கள் மேல் நோக்கி பார்த்து அக்னி ஸ்தம்பத்தை காண முடிந்தது. தீர்க்கதரிசி உண்மையான வார்த்தைகளை பேசுவதையும் தேவனதை ரூபகாரப்படுத்துவதையும் கேட்டனர். அதுவே அவருடைய ஆறுதலாக இருந்தது. அவர் இங்கே பூமியின் ஒரு மனிதனாக தேவன் மாம்சத்தில் இருந்த போது அவர் ஒரு ஆறுதலாக இருந்தார். தேவன் தம்மை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒரு மனிதன் மூலமாக தம்மை வெளிப்படுத்தி கிறிஸ்து இயேசு அதை வாக்களித்தவர், நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள், நான் பிதாவினிடத்திற்கு சென்று பரிசுத்த ஆவியை திரும்ப அனுப்பப் போகிறேன், அவர் ஆவியின் ரூபத்தில் இருப்பார், நான் உங்களோடு இருந்து உங்களுக்குள் வாசம் பண்ணுவேன், நான் இங்கே செய்துள்ள அதே காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் என் நாமத்தில் அவர் வரும்போது என்றார். பார்த்தீர்களா, எனவேதான் அவர் அதற்கு விரோதமாக பேசுவது என்றார். பாவ நிவர்த்தி ஏற்கனவே செய்யப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியை தூஷித்தது மன்னிக்க முடியாத பாவமாயிருந்தது. அவர் அதே விதமாக அதை செய்வார். அப்பொழுது பூமிக்குரிய இடத்திலிருந்து ஒரு ஆறுதலா இருந்ததா என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு தங்களுடைய கரங்களை நம்மை சுற்றி போட்டுக் கொள்ள முடிந்த சில வயோதிக நபர்களிடமிருந்து ஒரு ஆறுதல் என்பதை நாங்கள் அறிவோமானால் நலமாயிருக்கும். எங்களை சற்று கட்டி தழுவி எங்களை நன்றாக உணர செய்து அல்லது ஏதோ ஒரு ஸ்தாபனத்தின் வேதசாஸ்திர சொல், இப்பொழுது நீங்கள் எங்களை சேர்ந்தவர்கள், நாங்கள் அதை பெற்றுவிட்டோம், மற்றவர்களுக்கு சொந்தமாக இருக்கவில்லை, ஏனென்றால் அவர்கள் பெற்றிருக்கவில்லை என்பதாகும். அவர் இதை நேரடியாக உறுதிப்படுத்தினார். பாருங்கள், அவர் என் நாமத்தில் பேசுவார், அவர் உங்கள் மேல் இருக்கையில் நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள்.
பாருங்கள், அவர் அதே விதமாக ஆறுதல் அளிப்பார். நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்முடைய எல்லா வியாதிகளையும் சுகப்படுத்தி வரப்போகும் ஒரு ராஜ்யத்தை குறித்து நம்மிடத்தில் ஆறுதலாய் பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், தேவன் தம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம் மத்தியில் நிரூபித்தது போல தம்மை நம் மத்தியில் நிரூபித்து, மேலும் உள்ளே 2 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 3:16 இது இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. தேவனை குறித்து அறிந்து அப்படியானால் தேவ பக்தியின் ரகசிய மகத்தானது என்று முரண்பாடின்றி நாம் அதை தெளிவாக உணர்கிறோம். ஏனென்றால் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், நாம் தேவனை மாம்சத்தில் கண்டோம். அவர் நம்மில் ஒருவராக மாறும் அளவிற்கு அவர் வந்து அவர் எங்களுக்காக அதிக அக்கறை கொண்டிருந்தார் என்பதை அறிவது, அதுவே தேவனுடைய ஆறுதலாய் இருந்தது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், வேறொரு நபர் அல்ல, ஆனால் தேவன் தாமே. இப்பொழுது இதை இன்னும் ஒரு படி நெருக்கமாக்கும்படியாக அவர் நம்முடைய சௌகரியங்களை கவனித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியை அனுப்புகிறார். அவர் நமக்குள் நிலைத்திருக்கிறார். ஓ, அவர் அக்கறை கொள்கிறார். இப்பொழுது நாம் இங்கே வேதத்தின் மற்றொரு பகுதிக்கு செல்ல வேண்டும், அல்லது இதை ஆதரிக்க மற்றொரு பகுதிக்கு செல்ல வேண்டும். நான் செல்வதற்கு முன்னர் நான் இதை கூறலாம், எல்லோருக்கும் இந்த தேற்றரவாளன் இல்லை. அவர்களுக்கு இல்லை, அவர்கள் அதை பெற்றிருக்கவில்லை. எனவே அவர்கள் அதை பெற்றுக் கொள்ளாததற்கு காரணம் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாததே ஆகும். அது அவர்களுக்கானதாய் உள்ளது, ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இப்பொழுது நான் கூறுவதை வாசிக்கும்படி நீங்கள் போதிய ஆவிக்குரியவர்களாய் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். பார்த்தீர்களா, நான் ஒரு சில நிமிடங்களில் செபிக்கப்பட வேண்டிய ஒரு குழுவினரிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். நாம் தேற்றரவாளனாக அனுப்பப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியில் இந்த ஆறுதலை பெற்றுள்ளோம், ஆனால் எல்லா ஜனங்களும் அதை பெறமாட்டார்கள். அவர்கள் அதில் விசுவாசம் கொள்வதில்லை. பார்த்தீர்களா, அவர்கள் அதை செய்வதற்காக அவர்கள் தங்களுடைய ஆறுதலை வேறு ஏதோ ஒரு ஆதாரத்திலிருந்து, வேறு ஏதோ ஒரு வழியிலிருந்து சேகரிக்கின்றனர். அவர்கள் தேவனால் அருளப்பட்டிருக்கும் தேற்றரவாளனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அப்பொழுது அவர்கள் வேறொரு ஆறுதலாளர் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், ஏனென்றால் நீங்கள் ஜீவிக்க ஏதாவது ஒன்று இல்லாமல் வாழ முடியாது. நீங்கள் ஒவ்வொருவரும் அதை பெற்றுக் கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். குறிப்பாக ஜெபிக்கப்பட வேண்டிய ஜனங்களாகிய நீங்கள், அது இந்த காலையில் மிகவும் சங்கடமாக இருக்கிறது. ஒரு கால் வைத்தியர்களால் தொட முடியாத தொல்லைகளோடு அது இருக்கிறது. மருத்துவர்கள் ஜனங்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். தேவன் மருந்தினால் சுகப்படுத்துகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் அறுவை சிகிச்சையின் மூலம் சுகப்படுத்துகிறார். தேவன் புரிந்து கொள்ளுதலின் மூலம் சுகப்படுத்துகிறார். தேவன் அன்பினால் சுகப்படுத்துகிறார். ஒரு சிறு அன்பு நீண்ட தூரம் செல்கிறது. யாராவது ஒருவர் வருத்தமடைந்து நீங்கள் அவர்களுக்காக அக்கறை கொண்டிருக்கிறதை அவர்களுக்கு காண்பியுங்கள். பார்த்தீர்களா, தேவன் அன்பினால் சுகப்படுத்துகிறார். தேவன் ஜபத்தினால் சுகப்படுத்துகிறார். தேவன் அற்புதங்களினால் சுகப்படுத்துகிறார். தேவன் தம்முடைய வார்த்தையினால் சுகப்படுத்துகிறார். தேவன் சுகப்படுத்துகிறார். அது என்னவா இருந்தாலும் தேவன் அதன் மூலம் சுகப்படுத்துகிறார். தேவன் சுகப்படுத்துகிறார். ஏனென்றால் அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிற கர்த்தர் நானே என்றார். எனவே அவை யாவும் ஒன்று சேர்ந்து கிரியை செய்ய வேண்டும். வெவ்வேறு ஊழியங்களில் உள்ள மனிதன் அதற்காக ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும். பார்த்தீர்களா, இப்பொழுது ஆனால் அவர்கள் அதை செய்கிறதில்லை. ஏனென்றால் சில சமயங்களில் அவர்கள் தேவனுடைய வார்த்தையின் பேரில் குறிப்பிட்ட தீர்மானங்களை எடுக்க தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய குறிப்பிட்ட ஸ்தாபனங்கள் அதை செய்ய அவர்களை அனுமதிப்பதில்லை. ஆனால் அது சத்தியத்தை நிறுத்துகிறதில்லை. அதே விதமாகவே உள்ளது. தேவன் அதே விதமாகவே சுகமளித்தலை செய்கிறார். எனவே அவர்கள் வேறு ஏதோ ஒரு மூல ஆதாரத்தில் இருந்து ஆறுதலை பெற்றுக் கொள்ள முயற்சிக்கின்றனர். நாம் முதலில் ஆத்மாவை குறித்து பேசுவோம். அநேக ஜனங்கள் குடிப்பதன் மூலம் ஆறுதல் கண்டடைய முயற்சிப்பதை நாம் கண்டறிகிறோம். இன்றைக்கு நம்மிடையே நன்கு அறியப்பட்ட ஒரு பழமொழி உண்டு என்பதை நீங்கள் அறிவீர்கள். அநேக ஊழியக்காரர்கள் பிரசங்க பீடத்திற்கு செல்வதற்கு முன்பு சில நேரங்களில் குடித்துவிட்டு ஒரு நல்ல போதை கொண்ட மதுபானத்தை
அருந்துகின்றனர்.
போதகர்கள் மேடையின் மேல் மதுவின் போதையிலும் கூட தள்ளாடுவதை காண்பது தெரிய வந்துள்ளது. அது அப்படி இருக்கக்கூடாது. அது இருக்கக்கூடாது. பல சமயங்களில் நாம் அந்த மனிதனை கண்டிக்க நேரிடலாம். ஒருவேளை நாம் அதை செய்யக்கூடாது. தொல்லை என்ன என்பதை நாம் கண்டடைய வேண்டும். அவர்களில் அநேகர் மதுவிலிருந்து மனமாற்றம் அடைந்திருந்தனர். அவர்கள் அந்த நிலையில் இருந்தால் அது ஒரு அவமானமும் ஒரு நிந்தையுமாகும் என்பதை நாம் கண்டறிகிறோம். ஆனால் பொய்யுரைத்தல், திருடுதல் அல்லது ஸ்திரீகளை இச்சித்தல் போன்ற நிந்தையை விட வேறொன்றும் இல்லை. அல்லது கட்டளையில் உள்ள வேறெந்த காரியமாக இருந்தாலும் சரி, பார்த்தீர்களா,
ஒரு கால ஒரு மனிதன் உயர்ந்த உணர்ச்சியோடு பிறந்திருக்கலாம். அவன் தெருவில் நடக்கும் இந்த நவீன அரை நிர்வாண ஆடை அணிந்தவர்களை காண்கிறான். அவன் தொடர்ந்து தொல்லைக்குள்ளாகவே இருக்கிறான். பார்க்கிறீங்களா, அவர் அந்த மனிதன் அந்த விதமாக பிறந்திருக்கிறான். இப்பொழுது அவன் என்ன செய்ய வேண்டும்? மது அருந்து
ஊழியக்காரன்
அல்லது புகைப்பிடிக்கும் பெண்மணி அல்லது ஒழுக்கங்கட்ட விதத்தில் உடை உடுத்திக் கொண்டு அவளை நன்றாக ஒன்று சேர்த்து ஒரு ஆறுதல் அடைய செய்து, அதாவது மனிதன் அவளை நோக்கி பார்க்கும்படி அவள் விரும்புகிறாள். வேறெந்த காரணமும் இல்லை. அவள் ஓரளவுக்கு பைத்தியம் பிடித்தவள்.
பார்க்கிறீர்களா,
புத்தியுள்ள எந்த ஸ்திரீயும் புருஷனுக்கு முன்பாக தன்னை களைய துணிய மாட்டாள். அது அவளுடைய சரியான எண்ணம். பார்க்கிறீர்களா, அதற்கு எந்த காரணமும் கிடையாது. அவள் ஆனால் அவள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறாள். இன்றைக்கு வீதியில் செல்லும் இந்த வாலிப பெண்கள் அவர்கள் உண்மையாகவே பாருங்கள், இப்படி கூறுவதற்கு நீங்கள் மன்னிக்கவும், நினைவிருக்கட்டும், இந்த ஒளிநாடா இங்குள்ள இந்த ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, இது உலகம் முழுவதும் செல்கிறது.
பார்க்கிறீர்களா,
ஒரு ஸ்திரீ உண்மையா இருப்பதை அறிந்து தன்னுடைய ஆடைகளை கடற்றி அங்கே வெயிலில் நிர்வாணமாக நடந்து அவள் அதன் பின்னர் சில ஆடைகளை அணிந்து வெளியே நடந்து செல்லும் போது எது குளிர்ச்சியாக இருக்கும்? அங்குள்ள பாப்பகோஸ் மற்றும் நவஜோஸில் உள்ள இந்தியர்கள், பாப்பகோஸ் குறிப்பாக இடஒதுக்கீடு குறித்து, அந்த பெண்கள் தங்களை சுற்றிலும் பெரிய நூல் போர்வைகளோடு வெளியே வந்து குளிர்ச்சியாக இருக்க வெயிலில் உட்கார்ந்து கொள்வார்கள். ஏன்? அவைகள் வியர்வையை ஏற்படுத்துகின்றன. அது ஒரு குளிர்சாதன அமைப்பை போல காற்று வீசுகிறது. நீங்கள் பாருங்கள், இந்த ஸ்திரீகளுக்கு வேறெந்த காரணமும் கிடையாது. அவர்கள் அதை அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் அதை உணர்கிறதில்லை. அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள் என்று நான் கூறவில்லை. அவர்களில் அநேகர் அருமையான பெண்மணிகளாய் இருக்கிறார்கள். நான் அதை கடுமையாக கூறவில்லை. அவர்களை எழுப்ப முயற்சிப்பதற்காகவே நான் அதை கூறுகிறேன். பார்க்கிறீர்களா, அது சாத்தான் மாத்திரமே. பாருங்கள், மற்ற பாலினத்தவர், ஆண் பாலினம் அப்படிப்பட்டவர்களை நோக்கி பார்க்கின்றன என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். அவர்கள் தங்களுடைய வாகன சக்கர தேய்மான ஒலியை எழுப்பும் அளவிற்கு ஓநாயை போன்று ஊடகிடுவதற்கு அவர்களுக்கு அத்தகைய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. மேலும் அவர்கள் எதற்காக அதை செய்கிறார்கள்? மனிதன் அவ்வாறு நடந்து கொள்வதற்காகவே ஸ்திரீகள் அதை செய்கிறார்கள். நீங்கள் ஏன் பகலின் உஷ்ணமான நேரத்தில் பிற்பகல் 4 மணிக்கு வெளியே சென்று ஜனங்கள் தங்களுடைய வேலையிலிருந்தும் அதை போன்ற காரியங்களிலிருந்தும் வரும்போது புற்களை அறுக்க விரும்புகிறீர்களா? அது ஒரு பைத்தியக்கார ஆவி என்பதையே அது காண்பிக்கிறது. அவர்களில் அநேகர் என்னுடைய அறிவை காட்டிலும் 10 லட்சம் மைல்கள் அதிக அறிவுத்திறன் கொண்டவர்களாக இருக்கலாம் என்பதை நான் அறிவேன். ஆனால் நான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்களுடைய அறிவு வெளிப்படுகிறது நிரூபிக்கின்றன. அவர்கள் அடுத்த நாள் காலை சபையில் அவர்களுக்கு அருகில் அமரப்போவதாயிருக்கும் ஸ்திரியை காட்டிலும் நவீனமானவர்களாக இருக்க முயற்சிக்கிறார்கள். ஒரு மேலான தொப்பியை அல்லது சற்று மேலான ஆடைகளை அணிகிறார்கள். ஏனென்றால் உங்களால் அதை செய்ய முடியும். பாருங்கள், பாவம் மிக ஆழமாக சென்றடைகிறது. அவர்கள் அவ்வாறு செய்வதன் மூலம் ஆறுதலை கண்டறிய முயற்சிக்கின்றனர். அது தேசம் முழுவதிலும் முற்றிலுமாக தாக்கப்படும் வரையில், அது தேசத்தை மாத்திரமல்ல ஆனால் உலகம் முழுவதுமே அநேக காரியங்களை என்னால் இங்கே கூற முடியும். ஆனால் நேரத்தை மிச்சப்படுத்தவே சுகமளிக்கும் ஆராதனை வரப்போகிறது. என்னால் இதன் பேரில் விரிவாக பேச முடியும், ஆனால் நான் பேச மாட்டேன். நான் என்ன கூறுகிறேன் என்பதை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். இது அரசியல் உலகத்தையும் அரசியல் வாழ்க்கையையும் சமுதாய வாழ்க்கையையும் தேசத்தின் ஒழுக்கமான வாழ்க்கையையும் உலகத்தை சுற்றிலுமுள்ள ஜனங்களையும் பாதிக்கிறது. மனிதன் அரசியலில் பேர் பெற்று விளங்கும் ஒரு அரசியல்வாதியாக இருப்பதற்காக விரும்புகிற ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. ஏராளமான பணத்தை வைத்துக் கொண்டு வாக்குகளை பெற்று அதை செய்ய எந்திரங்களை வாடகைக்கு எடுக்க முடியும் மற்றும் இன்ன பிற பெயருக்காக கோடிக்கணக்கான டாலர்கள் பெறுமானம் உள்ளவர். பாருங்கள், ஒரு பெரிய அரசியல்வாதி என்ற பெயருக்காக அதிலே போதுமானது சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சமுதாய வாழ்க்கையும் ஜனங்கள் இந்த பைத்தியக்கார சமூக வாழ்க்கையில் ஒன்று சேர முயற்சிக்கின்றனர். உலகம் பைத்தியம் பிடிக்கவில்லை என்றும் அது செயல்படுகிற விதமாக அதை செய்கிறது என்றும் என்னிடம் சொல்லாதீர்கள். அது நிச்சயமாக பைத்தியத்தில் உள்ளது. நிச்சயமாக இது ஒரு நரம்பு தளர்வுற்ற உலகம். தேவனுடைய கிருபையினால் மாத்திரமே நாம் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வோம். கவனியுங்கள், இந்த சமுதாய வாழ்க்கையில் அவர்கள் சிறு குழுக்களை சமூகமயமாக்குகிற ஒரு இடத்திற்கு ஜனங்கள் வந்துள்ளனர். அவர்கள் அங்கு சென்று அடுத்த குழுவை காட்டிலும் நாங்கள் மேலானவர்கள் என்று நினைக்கிறார்கள். பார்க்கிறீர்களா, அது அந்த விதமாகவே செய்யப்படுகிறது. நேர்மையான நண்பர்களே, அது நல்லொழுக்கங்கள். அது ஜனங்களின் ஒழுக்க நெறிமுறைகளை குலைத்து போடும் அளவிற்கு உள்ளது. ஒழுக்கம் என்ற வார்த்தை இந்த தேசத்தில் உள்ள 90% ஜனங்களிடையே அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்று கூட உலகத்தில் நான் நம்பவில்லை. அவர்கள் ஒழுக்கம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்று கூட உலகம் அறியாதிருக்கிறார்கள். அது அவர்களிடத்திலிருந்து தப்பித்து விட்டது. அது மிகவும் தந்திரமாக அதை செய்துள்ளது. சாத்தான் மிகவும் தந்திரமானவன். பாருங்கள், அவன் அதை மிக எளிதாக செய்கிறான், மிகவும் நுட்பமாக, இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அதை அனுமதிக்கிறான். அவனுக்கு ஏராளமான நேரம் உள்ளது. எனவே அவன் சிறிது நேரம் இங்கேயும் சிறிது நேரம் இங்கேயும் செயல்படுத்த, முதலாவது காரியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? சிரங்கள் படிப்படியாக அதற்குள் நகர்த்தப்படுகின்றன. நான் 16 வயது பையனாய் இருந்தபோது ஒரு ஸ்திரீ இன்றைக்கு நடப்பது போன்று இந்த அரை நிர்வாணமான ஆடையை அணிந்து தெருவில் நடந்து சென்றிருந்தால் அவளுக்கு என்ன சம்பவித்திருக்கும்? ஏன் அவர்கள் அவளை சிறையில் வைத்திருப்பார்கள்? பாருங்கள், அப்பொழுது அது தவறாயிருந்தால் இப்பொழுதும் அது தவறாயுள்ளது, பார்க்கிறீர்களா? ஆனால் நீங்கள் பாருங்கள், சாத்தான் ஆடைகளை துண்டிக்க துவங்கினான், அவைகளை கீழே குறைத்து, மற்றும் மேலும் யாரோ ஒருவர் மிகச்சிறிய குளியல் ஆடையை விட ஒரு சிறிய ஆடையின் வடிவமைப்பை உருவாக்க, அல்லது நீங்கள் அதை என்னவென்று அழைக்கிறீர்களோ, அது ஒரு அத்திகளை அளவுக்கு ஆக்கிவிடும். உங்களுக்கு நினைவிருக்கட்டும், அது உண்மை. அது நேராக பின்னோக்கி செல்லும். அது கிட்டத்தட்ட இப்பொழுது அங்கே உள்ளது. இப்பொழுது இந்த காரியங்கள் யாவும் ஜனங்கள் ஆறுதலை கண்டறிய முயற்சித்துக் கொண்டிருக்கிற காரணத்தால் என்று நாம் கண்டறிகிறோம். அவர்கள் ஏதோ ஒன்றை கண்டறிய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நினைவில் கொள்ளுங்கள், உங்களுடைய ஆறுதல் உங்களுடைய மார்க்கம். நீங்கள் அந்த காரியங்களை உங்களுடைய மார்க்கமாக்கிக் கொள்கிறீர்கள். பார்த்தீர்களா, மரணம் உங்களுக்கு முன்பாக உள்ளது என்பதை உணர்வதில் என்ன ஒரு பரிதாபம்! பார்த்தீர்களா, தேசத்தில் எந்த ஒரு காரியத்தையும் கட்டியெடுப்ப ஒரு உறுதியான அஸ்திவாரம் இல்லை என்பது போன்று தென்படும் வரை இவை யாவும் சம்பவித்துள்ளன. நான் உங்களை ஒன்று கேட்கட்டும், நீங்கள் வேதத்தை தவிர வேறெதையும் விசுவாசிக்க முடியாது. நாம் இன்னமும் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறோம், தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். பார்த்தீர்களா, நீங்கள் வேறெதையும் நம்ப முடியாது. நீங்கள் உதாரணமாக, நீங்கள் உங்களுடைய தொலைக்காட்சியை இயக்கும் போது, அப்படிப்பட்டதை உடைய நீங்கள் உங்களுடைய தொலைக்காட்சியை இயக்கி விளம்பரங்களை காணும் போது, பாருங்கள், ஒரு நபர் அந்த விளம்பரங்களில் 100 ஒரு பாகத்தை நம்பி வாழ முயற்சித்தால் நீங்கள் ஒரு வாரத்தில் மறித்து போவீர்கள். பாருங்கள், உங்களால் அதை செய்ய முடியாது. ஏதோ ஒரு நிறுவனம், ஒரு தயாரிப்பை போல, இதுதான் இங்குள்ள காரியம், மேலும் இந்த ஒன்றை இங்கே வைத்திருக்க வேண்டாம் என்பது போன்ற ஒரு தயாரிப்பை விளக்கி கூறி அதே நிறுவனம் அதே பொருளை விற்பனை செய்கிறது. அதன் பின்னர் மற்றொரு விளம்பரம், இதை எடுத்துக் கொள்ளுங்கள், அதுவல்ல என்று அதே நிறுவனம் கூறும்.
The American people fall for such stuff as that. Till the whole thing is
முழு விஷயமும் அழுகும் வரை அமெரிக்க மக்கள் இது போன்ற விஷயங்களுக்கு விழுகிறார்கள். அங்கே எந்த நம்பிக்கையும் இல்லாதிருக்கும் வரை என்ன விசுவாசிக்க வேண்டும் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு சித்தமானால், உங்களுக்கு ஆறுதல் வேண்டுமானால், எதை விசுவாசிக்க வேண்டும் என்பதை சற்று கடித்து நான் உங்களுக்கு
கூறப்போகிறேன்.
நீங்கள் யாரோ ஒருவரிடமிருந்து $5 கடன் வாங்குவதற்கு கிட்டத்தட்ட ஒரு பத்திரத்தை வைத்திருக்கும் அளவிற்கு ஜனங்கள் அவர்கள் பொய்யுரைத்து ஏமாற்றி திருடுகிறார்கள். கடைசி நாட்களில் அன்பு இருக்காது என்று வேதம் உரைக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் மத்தியில் இருக்கும், அது உண்மை. வேதம் அதை குறித்து பேசுகிறது. அதாவது, கணவன் மனைவிக்கு விரோதமாகவும், மனைவி கணவனுக்கு விரோதமாகவும், பெற்றோர்களுக்கு எதிராக பிள்ளைகளும் இருப்பார்கள். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மத்தியிலே மாத்திரம் அன்பு இருக்கும். சபைகளும் சமுதாய வாழ்க்கையிலிருந்து அதே காரியத்திற்குள் நுழைந்துள்ளன. அவர்கள் அதை சபைக்குள்ளும், அவர்களுடைய சமூக வாழ்க்கையிலும், அவர்களுடைய அரசியலிலும், அவர்களுடைய மற்ற காரியங்களிலும் கொண்டு வந்து, அவர்கள் சபையை என்ன செய்ய வேண்டும் என்று அறியாத அளவிற்கு குழப்பமடைந்துள்ளனர். அவர்கள் சபைக்குள் அரசியலை கொண்டு வந்தனர். அவர்கள் சமுதாய வாழ்க்கை, சபையில் தங்களுடைய சமுதாய வாழ்க்கை, தங்களுடைய சமுதாய நடவடிக்கைகள், பிங்கோ அல்லது பன்கோ அல்லது அவர்கள் அதை என்னவென்று அழைக்கிறார்களோ, இந்த இரவு விருந்துகள் மற்றும் நடனங்கள் போன்றவற்றை கொண்டு வந்துவிட்டனர். கர்த்தருடைய வீட்டில் ஏன்? இது ஒரு பரிதாபம். அவர்கள் சரி, இப்பொழுது அதுவல்ல, அது இணைப்பில் உள்ளது
என்கின்றனர்.
நினைவிருக்கட்டும், இயேசு கயிற்றை உண்டு பண்ணி வர்த்தகர்களை அவர்களுடைய வர்த்தக பொருட்களோடு அடித்து, என்னுடைய பிதாவின் வீடு ஜெப வீடு என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை ஒரு கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று எழுதியிருக்கிறது என்றார். பார்த்தீர்களா, அது தவறானது. அது எங்கே இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. சபையானது என்பது கட்டிடம் அல்ல, அது கட்டிடத்தில் உள்ள மக்கள். அந்த ஜனங்கள் இதை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தால் ஏன் அது தவறாகும்? அவர்கள் அந்த நடைமுறையை கொண்டு வந்துள்ளனர். இப்பொழுது சபைகளும் கூட எப்பொழுதும் ஏதோ ஒரு காரியத்தை தொலைக்காட்சி போல வாக்குத்தம் செய்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் கண்டறிகிறோம். அதாவது, அவர்கள் வாக்குத்தம் செய்த காரியத்தை அவர்கள் ஒருபோதும் அடையவில்லை. நான் அடிக்கடி கூறியுள்ளது போல, ஒரு பழைய மேற்கோள், மனிதன் எப்பொழுதுமே தேவன் செய்ததற்காக அவரை துதித்துக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்ய போகிறார் என்பதற்காக தேவனை துதித்து, அவர் என்ன செய்வார் என்று எதிர்நோக்கி இருக்கிறார். அதன் பின்னர் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், அவர்கள் தோல்வியடைகின்றனர். அந்த விதமாகத்தான் அவர்கள் சிறிது காலம் கழித்து அசுத்தமாக்கப்பட்டவர்கள் சரித்திரமாகிவிட்டனர். பாருங்கள், ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது அடையாளம் கண்டுகொள்ள தவறுகின்றனர். கிறிஸ்து ஒருமுறை அளித்த ஆறுதலை குறித்து நீங்கள் பேசலாம். அவர் வரப்போகும் காலங்களில் ஆறுதல் அளிப்பார் என்றும், ஆனால் இப்பொழுது அவர் உங்களுக்காக இங்கே பெற்றுள்ள ஆறுதலை மறுக்கின்றனர். நாம் அதை அதே அடிப்படையில் கண்டறிகிறோம். பாருங்கள், அது ஒரு மகத்தான காரியமாகிவிட்டது. அவர்கள் வந்து அதுவே பெந்தேகோஸ்தேயிலும் சபைகளிலும் கூட ஆகிவிட்டது. அது பெந்தேகோஸ்தே மண்டலங்களுக்குள்ளாக மாறி அவர்கள் எப்பொழுதுமே ஏதோ ஒரு காரியத்தை வாக்குத்தத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது எப்பொழுதுமே ஒவ்வொரு நபருக்கும் வித்தியாசமான உணர்ச்சி வசப்படுதல் இருந்து கொண்டே இருக்கிறது. அது வேத பிரகாரமானதா இருந்தாலும் அல்லது இல்லை என்றாலும் அவர்கள் வாக்களிக்கின்ற ஏதோ ஒரு காரியத்தை அவர்கள் ஒருபோதும் பெற்றுக் கொள்ள மாட்டார்கள்.
There doesn't seem to be any sincerity.
எந்த உத்தமமும் இருப்பதாக தென்படாத அளவிற்கு அது ஒரு இடத்திற்கு வந்துவிட்டது போன்று தென்படுகிறது. ஜனங்கள் அந்த உண்மையான உத்தமமான கருப்பொருளை பெற்றுக் கொள்கிறது இல்லை.
It's lost the very English word of sincerity has lost.
அது இழந்து விட்டது. உண்மை என்ற ஆங்கில வார்த்தையே ஜனங்களிடம் அதனுடைய மதிப்பை இழந்து விட்டது.
About the people's way of living.
இல்லை என்றால் ஜனங்களுடைய வாழ்க்கை முறையினால் அது அவர்களுக்கான அதனுடைய உத்தமத்தை இழந்து விட்டது. இப்பொழுது அவர்கள் அதை புரிந்து கொள்வதாக தெரியவில்லை. நம்முடைய அறிக்கைகளுக்கும் கூட இப்பொழுது இங்கே வந்து கொண்டிருக்கிற அல்லது இங்கே வைத்திருக்கும் ஒளிநடாவில் கேட்கிறவர்கள், இந்த ஒளிநடாவில் கேட்கப் போகிற ஜனங்களாகிய நீங்கள், இந்த மேற்கோளை நீங்கள் சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் ஆழ்ந்த உத்தமமாக இருந்தால் ஒழிய, நீங்கள் உறுதியாக புரிந்து கொள்ளும் வரையில் உங்களால் உத்தமமாக இருக்க முடியாது. நீங்கள் அவ்வாறு ஊகித்துக் கொண்டிருந்தால் அல்லது யூகித்துக் கொண்டிருந்தால் அல்லது அவ்வாறு நம்பிக்கொண்டிருந்தால் அப்பொழுது தேவன் கோருகிற உத்தமத்தின் ஆழம் இருக்க முடியாது. விசுவாசம் என்பது ஒரு நம்பிக்கை அவன்னமாய் அல்லது அது சரியாயிருக்கக்கூடும் என்பதல்ல. அது முற்றிலும் ஆமென் என்று இருக்க வேண்டும். அதுவே உங்களுடைய முடிவானது. அது உங்களுடையது. அது உங்களுடைய முற்றிலுமானதாய் உள்ளது. அது நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிற காரியமாய் உள்ளது. பார்த்தீர்களா? நீங்கள் அது சத்தியமாய் இருக்கிறது, அங்கே அது சத்தியமே இல்லாமல் வேறொன்றும் இல்லை என்ற இறுதி நிலைக்கு வந்து விட்டீர்கள். அது இவ்விதமாகவே இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் அதை உங்களுடைய சிந்தையில் உணரும் போது அப்பொழுது நீங்கள் உங்களுடைய முழு ஜீவியத்தோடும் அதை அணுக வேண்டும். ஆத்மா சரீரம் உங்களுக்குள் உள்ள யாவற்றையும் அதனிடம் உள்ள எல்லாவற்றையும் முழுவதுமாக விற்று போடுங்கள். இயேசு முத்துக்களை வாங்குகிற மனிதனின் பேரில் மிகவும் கிருபையாய் நமக்கு போதித்தது போல அவன் மிகுந்த விலை உயர்ந்த ஒன்றை கண்டான். அவன் அதை பெற்றுக் கொள்ள தன்னுடைய மற்ற யாவற்றையும் விற்று போட்டான். எல்லா சத்தியங்களும் அவனுக்கு இருந்த ஒவ்வொரு காரியமும் அவைகள் நல்ல முத்துக்களாய் இருந்த போதிலும் இந்த ஒருவரே அவனுக்கு எல்லாவற்றை காட்டிலும் மேலான தேவையாயிருந்தது. தேவனுடைய முடிவான அவருடைய வார்த்தையை ஒரு குறிப்பிட்ட காரியத்தின் பேரில் ஒரு வாக்குத்தத்தை நீங்கள் கண்டறியும் போது அது தேவனுடைய வார்த்தை என்றும், நீங்கள் காண்கிற காரியம் தேவனே என்றும் நீங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே ஒருவேளை அவ்வாறு இருக்கலாம், அது அவ்வாறு இருக்கலாம், அது போன்று தோன்றலாம் என்ற ஒன்றுமே இல்லை. அது தேவன். அதன் பின்னர் நீங்கள் அந்த இடத்தை அடையும் போது அப்பொழுது அது மகத்தான விலை உயர்ந்த முத்து. அதற்கு முரணாக வேறு யாராவது உங்களிடம் கூறுகிற எந்த காரியத்திலிருந்தும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும். மனிதன் என்ன சாதித்திருக்கிறார் என்பதை நீங்கள் நோக்கி பார்க்க கூடாது. தேவன் என்ன கூறியிருக்கிறார் என்றும் அவர் என்ன வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் என்றும் நீங்கள் நோக்கி பார்த்து அவர் அதை செய்வதை காண வேண்டும். அப்பொழுது அதுவே உங்களுடைய முடிவான காரியமாகும். அப்பொழுது நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களோ, நீங்கள் இருந்த ஒவ்வொரு காரியத்தையும், நீங்கள் இருப்பீர்கள் என்று நம்புகிற ஒவ்வொரு காரியமும் அந்த நொடிப்பொழுதில் உங்களுக்கு மரணமும் ஜீவனுமாய் இருந்தது போன்றே இதன் மேல் வைக்கப்பட வேண்டும். நம்முடைய ஜனங்கள் சுகமாக்கப்படுவதிலிருந்து தடுக்கிற காரியங்களில் ஒன்று அறிக்கை செய்யாமல் இருப்பது, உத்தமமான அறிக்கையின் குறைவுதான். இப்பொழுது உதாரணமாக இது சற்று மோசமாக தோன்றலாம், ஆனால் நான் இதை இந்த விதமாக பொருட்படுத்திக் கூறவில்லை. ஆனால் இங்கே அமர்ந்துள்ள என் மனைவியை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நான் இன்றைக்கு இங்கிருந்து வெளியே சென்று என்னுடைய கரங்களை வேறொரு ஸ்திரீயை சுற்றி போட்டுக் கொண்டு அவளிடத்தில் அன்பு கூர்ந்தால், நான் அதை செய்த பிறகு நான் தவறாயிருந்தேன், மிகவும் தவறாக இருந்தேன் என்பதை நான் அறிந்து கொள்வேன். இப்பொழுது நிச்சயமாகவே என்னுடைய தேற்றரவாளன் அதை செய்வதிலிருந்து என்னை தடுப்பார். பார்க்கிறீர்களா? பார்க்கிறீர்களா? ஆனால் நான் அதை செய்திருந்தால், நான் அதை செய்ததாக அல்லது அதை போன்ற ஏதாவது காரியம் சம்பவித்திருந்தால், அதன் பின்னர் நான் தேவனிடம் என்னை மன்னியும் என்று கூறுவதற்கு முன்பு முதலில் என் மனைவியிடம் சொல்ல வேண்டும் என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் நான் அவளுக்கு எதிராக பாவம் செய்தேன். நீங்கள் பிடத்தண்டை வரும்போது நீங்கள் சிலவற்றை வைத்திருக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வீர்களேயானால், நீங்கள் உங்களுடைய காணிக்கையை அளிக்கும் முன்பு அதை முதலில் சரிபடுத்திக் கொள்ளுங்கள். எனவே நான் அவளிடம் செல்ல வேண்டும். அறிக்கையானது நேராக்கப்படுதலும் கூட என்று நான் நம்புகிறேன். அது உண்மையாகவே அறிக்கை செய்தால் ஒழிய அது உண்மையான அறிக்கை அல்ல. இப்பொழுது நான் தவறு செய்துவிட்டேன் என்று நான் அதை அறிக்கை செய்ய போகிறேன். நான் நல்ல கத்தாவே, ஓ என் சிநேகிதனே, நான் உண்மை உண்மையாகவே நன்கு அறிந்திருக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். தேவனுக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீர் ஒரு நல்ல வயோதிக நபர் என்று நான் நினைக்கிறேன். என்னை மன்னியும். உங்களுக்கு தெரியுமா, பழைய நண்பரே, நான் அதை அந்த விதமாக பொருட்படுத்தி செய்யவில்லை என்று கூறுவீர்களா? பார்த்தீர்களா? இப்பொழுது நீங்களோ அது தேவதூஷணமான காரியம் என்று கூறலாம். அது அவ்வாறுதான் உள்ளது. அதை போன்ற ஒரு அறிக்கையை செய்வது அதுதான். ஆனால் நான் கத்தாவே, நான் அதை அந்த விதமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நீர் எனக்கு உதவி செய்தால் நான் அதை மீண்டும் செய்ய மாட்டேன் என்று கூறப்போனால் என்னவாகும்? நான் முதலில் சென்று என்னுடைய மனைவியோடு அதை சரிபடுத்தும் வரையில் அவர் என்னுடைய பலியை மறுத்து விடுவார். அப்பொழுது நான் அதே பயபக்தியுடன் அவளிடம் வந்து, வயதான பெண்ணே, என்னுடைய பழைய சிநேகிதியே, என்னுடைய பிள்ளைகளின் வயோதிக தாயாரும் வயோதிக இனியருமே, நீண்ட காலமாகவே நான் வயோதிக ஜோடியாக இருந்து வருகிறோம் என்பதை நீ அறிவாய். நான் என்னுடைய கரங்களை மற்றொரு ஸ்திரீயின் மீது போட்டுக் கொண்டால் என்னவாகும்? அதை குறித்து நீ என்ன கூறுகிறாய்? வயோதிக பிள்ளையே, நீ என்னை மன்னிப்பாயா என்று கூறினால் என்னவாகும்? அவள் எப்படி காணப்படுவாள் என்று நான் கற்பனை செய்து பார்க்கிறேன். அவள் என் கணவருக்கு என்ன நேரிட்டது என்று நினைப்பாள். பார்த்தீர்களா? இப்பொழுது முதலாவது காரியம், நான் கேலி செய்து கொண்டிருந்தேனா அல்லது நான் அப்படி செய்யவில்லையா என்பதை அவள் அறிய
மாட்டாள்.
நீங்கள் உங்களுடைய சக மனிதனிடத்திலோ அல்லது தேவனிடத்திலோ அறிக்கையிட அந்த வழியில் செல்வதில்லை. நீங்கள் உத்தமத்தின் ஆழங்களோடும் உங்களுடைய பாவத்தின் தேவபக்தியான துக்கத்தோடும் செல்கிறீர்கள். முதலில் நீங்கள் வருத்தப்பட வேண்டும். நான் அவரிடம், இனியவளே இங்கே வா, அது நம்முடைய எஞ்சியுள்ள திருமண வாழ்க்கையை பொருட்படுத்தலாம். நான் வாழ்கிற அந்த பெண்மணி, அது என்னுடைய இணைய இதயம். இத்தனை ஆண்டுகளாக நான் உன்னை நேசித்து வந்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது இது முதற்கொண்டு நீ என்னை விட்டு செல்லலாம். நீ என்னோடு தரித்திருக்காமல் போகலாம். நீ என்னை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். நான் அதை அறிந்திருக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் அதை சரிபடுத்த நான் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்ல வேண்டும். என்னுடைய இதயத்தின் ஆழத்தை நான் அவரிடம் கூற வேண்டும். அப்படியானால் நான் அதே விதமாக தேவனிடத்தில் கூற வேண்டும். தேவனுடைய கிருபையினால் நான் அதை மீண்டும் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று உத்தமத்தோடு அவளுக்கும் தேவனுக்கும் சொல்லுங்கள். பார்த்தீர்களா? உண்மையாகவே இப்பொழுது நான் அதை அவளிடத்தில் உத்தமம் இல்லாமல் கூறலாம். புரிகிறதா? அவள் அதை காண மாட்டாள். நான் அவளிடம் பேசும் பேச்சு அவளை நம்ப வைக்கலாம். ஆனால் என்னுடைய பேச்சு தேவனை நம்ப செய்யாது. அவர் என் இருதயத்தை நோக்கி பார்க்கிறார். அவர் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவளுடன் இன்னும் சில வருடங்களில் தேவன் அனுமதித்தால் நாம் இந்த உலகத்தை விட்டு வெளியே எடுக்கப்படுவோம். ஆனால் தேவனோடு அது நிச்சயமாய் உள்ளது. எனவே நான் தேவனோடு ஆழ்ந்த உத்தமமாய் இருக்க வேண்டும். நான் உத்தமமாய் இருந்தால் அவர் எனக்கு செவி கொடுப்பார். ஆனால் நான் உத்தமமாய் இல்லை என்றால் நான் சொல்வதை கேட்க தேவனுடைய நேரத்தை எனக்காக வீணடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விதமாகத்தான் இன்றைக்கு ஜனங்கள் மத்தியில் அவர்கள் பெற்றிருக்க வேண்டிய உத்தமத்தின் ஆழம் அங்கு இருப்பதாக தெரியவில்லை. ஒரு மனிதனோ அல்லது ஸ்திரீயோ ஜெபித்துக் கொள்ள வரும்போது முதலாவதாக அவர்கள் செய்த எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு எல்லாவற்றையும் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பாருங்கள், நீங்கள் அநேக முறை மேடையின் மேல் கவனிக்கிறீர்கள். நீங்கள் கவனியுங்கள், கர்த்தர் உரைக்கிறதாவது என்பது எவ்வளவு தூரத்தில் உள்ளது என்பதை கவனியுங்கள். பார்த்தீர்களா? பார்த்தீர்களா? ஜனங்களுக்கு அந்த தரிசனம் அவர்களுடைய விசுவாசத்தோடு உண்மையாகவே நிறைவேறும். தேவன் அதை ஒரு வரத்தின் மூலம் வாக்கு பண்ணினார். ஆனால் சுகமளித்தல் என்பது வித்தியாசமான ஒன்று. பாருங்கள், அப்பொழுது தேவன் அதை அங்கீகரிக்கிறார். பாருங்கள், இப்பொழுது நாம் கவனிக்கிறோம். அதாவது ஜனங்கள் தங்களுடைய அறிக்கையிடுதலில் உத்தமத்தின் ஆழத்தோடு வர வேண்டும். நான் இங்கிருக்கிறேன், அதை வாசிக்க எனக்கு நேரமில்லை. ஆனால் அது நியூயார்க்கில் உள்ள பிங்காம்டனில் உள்ளது என்று நான் நினைக்கிறேன். அல்லது நான் அதை தவறாக பெற்றுள்ளேனா? ஆம், பிங்காம்டன், அது சரி என்று நான் நினைக்கிறேன். அந்த இடத்தில் தான் என்டிகாட் காலனி நிறுவனம் உள்ளது. பிங்காம்டன் என்று அழைக்கப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். அது உண்மை. நியூயார்க், நாங்கள் அங்கே என்டிகாட் ஜான்சன் காலனிகளுக்கான இடத்தில் இருந்தோம். ஒரு பெரிய அரங்கம், நாங்கள் அங்கே ஒரு கூட்டத்தை நடத்திக் கொண்டிருந்தோம். ஒரு நாள் காலை பில்லிப்பால் எனக்கு பக்கத்து வீட்டில் இருந்தான். உண்மையாகவே குளிரான காற்று வீசியது. ஜனங்கள் மத்தியில் உத்தமமின்மை இருப்பது போன்று தென்பட்டதை நான் கண்டறிந்தேன். ஏனென்று நான் ஆச்சரியப்பட்டேன். இங்கே சுகமாக்கப்பட்ட ஒரு மனிதனை ஒரு நோக்கத்தோடு அல்லது ஒரு மனிதனை குறித்து குறிப்பாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த மனிதனுக்கு ஒரு பெரிய துன்பம் உண்டாயிருந்தது. அவன் அங்கே நின்று கொண்டு இந்த இரவு சுகமாக்கப்பட்டான். நாங்கள் புறப்பட்டு செல்வதற்கு முன் 5 நாட்களுக்கு முன்னர் அந்த வேதனை மீண்டும் அவருக்கு உண்டானது. பார்த்தீர்களா? ஏனெனில் பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தில் அது அவரிடத்தில் இருந்து அதை எடுத்து போட்டது. சற்று முன்னர் இங்கே முற்றத்தில் வாலிப பெண்ணுக்கு செய்தது போல, நேற்று இரவு அந்த வாலிபனுக்கு செய்தது போல பாருங்கள். ஆனால் இப்பொழுது அதை உங்களிடத்திலிருந்து எடுத்து போடக்கூடியவர் தேவன் என்பதை நீங்கள் ஆழ்ந்த உத்தமத்தோடு அறிந்திருக்க வேண்டும். உங்கள் மீது உள்ள அதே அபிஷேகத்தை உங்களிடத்திலிருந்து விலக்கி வைக்க முடியும். பார்த்தீர்களா? அதன் பின்னர் பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாள் காலையில் பகல் வெளிச்சத்தை குறித்து என்னிடத்தில் பேசி, மேடையின் மேல் அல்லது எங்காவது எழுந்து இந்த ஜனங்களை எங்கே கொண்டு வந்து அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நீ அவர்களுக்காக ஜெயிப்பதற்கு முன்பு ஒப்புக்கொள்ள செய் என்றார். பார்த்தீர்களா? உத்தமத்தின் ஆழம். உலகம் மனம் திரும்பாவிட்டால் அது அழிந்துதான் ஆக வேண்டும். பார்த்தீர்களா? அறிக்கையிடுதலே இன்றைக்கு உலகத்திற்கு தேவையாய் உள்ளது. அது நேர்மையான அறிக்கையிடுதலாய் உள்ளது. அது நோய்க்கான மருந்து போன்றது. அது என்ன விதமான மருந்து என்றும், அது குணப்படுத்துவதற்கான எந்த வியாதி என்றும் நாம் எல்லோருமே அந்த புட்டியின் மேல் வாசிக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்த வழிகாட்டுதல்களை வாசிக்கையில் நான் அதை வேதாகமத்தில் பொருத்தப் போகிறேன். நம்முடைய பள்ளிகளும் வேதப்பாட கருத்தரங்குகளும் எல்லா வார்த்தையையும் வாசிக்க முடியும். ஆனால் உங்களுக்கு தெரியும், வழிமுறைகளை படித்து அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அது நோயை குணப்படுத்தாது. பார்த்தீர்களா? அதற்கு மருந்து உள்ளது. எனவே அது உட்கொள்ளப்பட வேண்டுமே. எனவே ஒரு மனிதன், நான் ஒரு வேத பண்டிதன், இப்பொழுது என்னிடத்தில் பேச வேண்டாம். நான் என்ன என்ன நான் வேத வாக்கியங்களை அறிந்திருக்கிறேன். வேதம் இவ்விதமாக உரைக்கிறது என்பதை நான் அறிவேன் என்று கூற முடியும். உதாரணமாக பரிசுத்த யோவான் 5:24, என் வசனத்தை கேட்டு என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இல்லை, யாக்கோபு அரசரின் மொழிபெயர்ப்பு அதை சதா காலம் என்று குறிப்பிடுகிறது. அது நித்தியமானது என்று சரியாக கூறுகிறது. அவன் விசுவாசித்திருக்கிறபடியால் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். அநேக ஜனங்கள் தாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று கூறுகின்றனர். இப்பொழுது அது உண்மை. வேத வாக்கியம் சரியே. நான் அந்த மருந்து சீட்டை படித்துக் கொண்டிருக்கிறேன். மருந்து சீட்டு என்றால் என்ன என்பதையும் என்னுடைய பாவத்திற்கான மருந்து சீட்டையும் படித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் அதை எடுத்துக் கொள்ளலாமா? என்னால் விசுவாசிக்க முடியுமா? நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேனா? அதுதான் அடுத்த காரியம். அதை வாசித்து வழிமுறைகளை அறிந்து கொள்வது வியாதியை குணப்படுத்தாது. பிரச்சனை என்னவெனில், நம்முடைய காரியத்தில் பரிகாரம் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகிறதோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாம் பரிகாரத்தை வைத்துள்ளோம், ஆனால் நாம் அதை எடுத்துக் கொள்ள மாட்டோம். நாம் வாசிக்கிறோம் என்று கூறுகிறோம், ஏனென்றால் நம்மால் அதை வாசிக்க முடிகிறது. ஆனால் உண்மையாகவே அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் அதை செய்கிறதில்லை. பாருங்கள், இந்த விஷயத்தில் சுவிசேஷமும் அதே விதமாகவே ஒரு மருந்தாய் உள்ளது. நோயாளி, அந்த மருந்து நோயாளியை குணப்படுத்தும் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நோயாளி இந்த மருந்து கண்டுபிடிக்கப்பட்டதை குறித்து எல்லாவற்றையும் படித்து அதில் உள்ள ஒவ்வொரு வீசம் கல்லடை அளவு மருந்துகளையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். சால்க்கு தடுப்பு மருந்து போன்ற இந்த குறிப்பிட்ட மருந்தை கண்டுபிடித்த விஞ்ஞானியின் பெயர்கள் யாவற்றையும் அவர்கள் அறிவர். நாம் அதை குறித்த எல்லா வார்த்தையும் அறிந்திருந்தும் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அது நமக்கு உதவி செய்யாது. பாருங்கள், அது நமக்கு உதவி செய்யாது. ஆனால் அதன் பின்னர் நாம் எப்படி, ஆனால் நாம் அதை ஏற்றுக்கொண்டோம் என்று கூறுகிறோம். நீங்கள் அதை எடுத்துக்கொண்டதாக கூறினால் அந்த நோயாளி எந்த பலனையும் காண்பிக்கவில்லை என்றால் அவர் அதை உட்கொள்ளவில்லை, அவ்வளவுதான். எப்படி சுவற்றில் மாட்டப்பட்டிருக்கிற அந்த கடிகாரம் அவ்வளவு துரிதமாக இயங்கவில்லை என்றால் பாருங்கள், சுவிசேஷம் இந்த காரியங்களை நிரூபித்திருக்கிறபடியால் நான் இங்கேயே தரித்திருந்து நம்முடைய ஜனங்களுக்கு உண்மையாகவே உறுதியாக ஆழமாக கொண்டு வர விரும்புகிறேன். அவர்கள் அதை எடுத்துக்கொண்டதாக அவர்கள் உரிமை கோருகின்றனர். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை என்று அவர்கள் காண்பிக்கின்றனர். குட்டையான தலைமுடியுடைய மற்றும் குட்டைக்கால் சட்டை அணிந்துள்ள பெண்களை குறித்தும் அதை போன்று நான் பேசும் சிறு காரியத்தின் பேரில் எப்படி ஒரு நபரால் வேத வாக்கியங்களை வாசிக்க முடியும்? மருந்துதானே அது வித்தியாசமாக இருக்கிறது என்று கூறும் பொழுது அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று எப்படி அழைத்துக் கொள்ள முடியும்? பார்த்தீர்களா? எப்படி நீங்களோ, ஆனால் நான் ஆவியில் நடனமாடினேன், நான் அந்நிய பாஷைகளில் பேசினேன் என்று கூறலாம். அது ஒரு காரியத்தையும் பொருட்படுத்துகிறதில்லை. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை உங்களுடைய சொந்த ஜீவியமே நிரூபிக்கிறதே. பார்த்தீர்களா? நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டதாக கூறினீர்கள், ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே.
You still are showing all the symptoms that the medicine is supposed to cure.
ஏனென்றால் நீங்கள் இன்னமும் மருந்து குணப்படுத்த வேண்டிய எல்லா அறிகுறிகளையும் காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சுவிசேஷ வரிசையில் மருந்து என்பது ஒரு உத்தரவாதமான சுகமளித்தலாயிற்று. அது அப்படித்தான் இருக்க வேண்டும். எப்படி நீங்கள் பாருங்கள், நீங்கள் பலன்களை காண்பிக்க வேண்டும். நீங்கள் ஒரு நபர், நான் இருக்கிறேன், நான் ஒரு விசுவாசி, நான் விசுவாசிக்கிறேன் என்று அவர்கள் கூறுகிற ஒரு நபரை எடுத்துக் கொள்ளுங்கள். சகோதரனே, சுவிசேஷ வெளிச்சம் அவர்கள் மீது படட்டும். அவர்கள் அதை இப்பொழுதே எடுத்துக் கொள்கின்றனர், அவர்கள் பலன்களை காண்பிப்பார்கள். நிச்சயமாக நீங்கள் அந்த மனிதனை இனிமேல் நீச்சல் குள அறைகளில் காண மாட்டீர்கள். நீங்கள் இங்கே தன்னுடைய கையில் ஒரு சிகரெட்டுடன் அவனை காண மாட்டீர்கள். அவன் குடிப்பதை நீங்கள் காண மாட்டீர்கள். ஓ இல்லை, அவன் மற்ற பெண்களோடு சரசமாடுவதை நீங்கள் காண மாட்டீர்கள். இல்லை இல்லை இல்லை, அவர்கள் தங்களுடைய ஸ்திரீகளின் சரீரத்தை அவனுக்கு முன்பாக காண்பித்தாலும் எனக்கு கவலை இல்லை. அவன் தன்னுடைய தலையை ஆகாயத்தை நோக்கியவாறு திருப்பி கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பான். அது என்ன பரிகாரம் பலனளித்தது என்பதையே அது காண்பிக்கிறது. அது நடைமுறைக்கு வரவில்லை என்றால் நீங்கள் பாருங்கள், நான் அதை ஏற்றுக்கொண்டேன் என்று எனக்கு தெரியும் என்று கூறலாம். சரி, அப்பொழுது நீங்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறீர்கள்? நீங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அதை காட்டுகிறீர்கள். நீங்கள் இன்னமும் பாவத்தில் இருக்கிறீர்கள் என்று வேதத்தின் மூலம் கண்டறியும் உங்கள் வழக்கை நான் நோக்கி பார்த்துக்
கொண்டிருக்கிறேன்.
பாவத்தின் சம்பளம் மரணம். அது இன்னும் தெளிவாக்கப்பட வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். பாருங்கள், உங்களுடைய சொந்த செயல்கள் நிரூபிக்கின்றன. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை உங்களுடைய சொந்த செயல் நிரூபிக்கிறது. நீங்கள் ஏற்றுக்கொண்டதாக நீங்கள் நினைத்துக் கொண்டீர்கள். நீங்கள் உத்தமமாக அதை செய்திருக்கலாம், ஆனால் நீங்கள் அதை செய்யவில்லையே. ஏனென்றால் நீங்கள் அவ்வாறு செய்தால் அது உங்கள் மேல் பலனளிக்கும் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். பழைய பாவம் இன்னமும் அங்குள்ளது. பழைய ஆதாமின் சுவாபம் இன்னமும் அங்கே நீடிக்கிறது. பழைய அவிசுவாசம். அதே சமயத்தில் நீங்கள் உங்களுடைய சகமனிதனுக்கு முன்பாக, சரி நான் ஒரு விசுவாசி, ஓ தேவனுக்கு மகிமை, ஆம் நான் ஒரு விசுவாசி என்று உங்களை குறித்து கூற முயற்சிக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் பாருங்கள், அது உங்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. ஒரு கால் நோயாளியே மருந்துக்கு முன்குறிக்கப்படாமல் கூட இருக்கலாம். அப்படி செய்திருந்தால் அது ஒருபோதும் பலனளிக்காது. அது உண்மை. நீங்கள் பார்த்தீர்களா? ஆனால் அந்த சிறு ஒழுக்கக்கேடான பெண்ணை பாருங்கள். வெளிச்சம் அவளை தாக்கின போது அவளுடைய நிலைமையை கவனித்துக் கொள்ள அங்கே ஏதோ ஒன்று கிடந்தது. பார்த்தீர்களா? நாம் விசுவாசித்து உத்தமமாக அறிக்கை செய்தால் தேவனுடைய வழியின் இந்த பரிகாரம் பலனளிக்கிறது. இந்த காரியங்களுக்காக தேவன் ஒரு வழியை அருளியிருக்கிறார். இப்பொழுது பாருங்கள், மனிதன் போய், சரி நான் சபையில் சேர்ந்து கொண்டேன், அது எனக்கு இதற்கான தீர்வை உண்டாக்குகிறது என்பான். அது தேவனால் அளிக்கப்பட்ட வழி அல்ல. தேவனால் அருளப்பட்ட வழி மனந்திரும்புதல், அறிக்கை செய்தல், ஒரு பலனை காண்பித்தல், மனந்திரும்புதலுக்கேற்ற கனியை கொண்டு வந்து உத்தமத்தை காண்பித்தலாய் உள்ளது. ஜனங்களாகிய நீங்கள் அதை இந்த காலையில் செய்தால் அதற்காக ஜெபிக்கப்பட உள்ளோம். இந்த ஒளிநாடாவை உலகம் முழுவதிலும் உள்ள ஜனங்களாகி நீங்கள் கேட்கிறீர்கள். இந்த ஒளிநாடா ஒளிப்பதிவு செய்யப்பட்ட பிறகு ஒரு சபையில் உள்ள ஊழியக்காரர் அல்லது அதை ஒலிபரப்புகிற நபர், காடுகளில் உள்ள குழுக்கள் அல்லது நீங்கள் எங்கிருந்தாலும் அதை போட்டு காண்பிப்பவர் முதலில் உங்களுடைய அறிக்கையை தெளிவுபடுத்துவார்கள். அதன் பின்னர் உங்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தை தவிர வேறெந்த காரியமும் இன்றி ஜெபிக்கப்பட வாருங்கள். அங்கே மருந்து கிரியை செய்யும். இயேசு, நீங்கள் ஒவ்வொருவரும் மனந்திரும்புங்கள் என்றார். பெந்தெகோஸ்தே நாளில் பேதுரு செய்ததாக நான் கருதுகிறேன். மனந்திரும்பி பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். நீங்கள் முற்றிலுமாக மனந்திரும்பி கர்த்தர் பேரில் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பண்ணப்படும் போது நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் தேவனை ஒரு பொய்யராக்குகிறீர்கள். இயேசு தம்முடைய சபைக்கு அளித்த கடைசி கட்டளையாக இதை கூறினார். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஒரு விசுவாசியை தொடர்கிற அந்த அடையாளங்களை நீங்கள் காணும் போது, நீங்கள் மேலே வரும்போது அந்த விசுவாசி உங்கள் மீது கைகளை வைக்கும் போது ஏதோ ஒன்று சம்பவிக்கவில்லை என்றால் அப்பொழுது உங்களுடைய விசுவாசத்தில் ஏதோ தவறு உள்ளது. பார்த்தீர்களா? விசுவாசி தேவன் ஒரு அளிக்கப்பட்ட வழியை வாக்களித்துள்ளார். நான் செவி கொடுக்க வேண்டியதில்லை என்று கூறி ஆறுதல் கண்டடைய முயற்சிக்கிறோம். இல்லை, அது உண்மை. நீங்கள் செவி கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் நித்திய ஜீவனுக்கு என்று முன்குறிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அதற்கு செவி கொடுப்பீர்கள். நீங்கள் அதை குறித்து கழி கூறுவீர்கள். அது உங்களுடைய ஆறுதல். அதுவே நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வாஞ்சித்து வந்துள்ள காரியமாய் உள்ளது. இது அந்த முத்து. அதாவது நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட ஆயத்தமாக இருக்கிறீர்கள். பார்த்தீர்களா? அது உங்களுக்கு தேவை. ஏனென்றால் அது உங்களுக்கான தேவனுடைய அன்பின் அக்கறை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அது பாவ கேள்வியை தீர்க்க, அவிசுவாசத்தை தீர்க்க. நீங்கள் அதை விரும்பினால் எல்லாவற்றையும் உங்களுக்கு தீர்க்கும்படியான ஏதோ ஒரு காரியமாய் உள்ளது. அது உண்மையாகவே சுகவீனமாய் இருக்கிறவன் தான் சுகவீனமாய் உள்ளதை அறிந்து வைத்தியரை தேடுகிறான். பார்த்தீர்களா? சுகவீனமாய் இராதவனுக்கு ஒன்றுமே தேவையில்லை என்று இயேசு கூறினார். ஆனால் அது சுகவீனமாய் இருக்கிறவர்கள் உங்களுடைய நிலைமையை உங்களால் உணர முடிந்தால் அப்பொழுது அவர் கூறினபடியே நீங்கள் செய்ய வேண்டும். அப்படியானால் அது சம்பவிக்க வேண்டும். இல்லை என்றால் ஏதோ தவறு இருப்பதாக தேவன் கூறினார். பார்த்தீர்களா? அநேக ஜனங்கள் சில சமயங்களில் சுகமளிக்கும் ஆராதனைகளை நீங்கள் அதன் அடிப்பகுதியிலிருந்து துவங்குவதில்லை. நீங்கள் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த நிலைமையில் இருக்க வேண்டும். நீங்கள் உண்மையாகவே ஆம் நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று கூற வேண்டும். அது உங்களுடைய இருதயத்திலிருந்து வந்ததாக இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் யாரும் உங்களை தட்டி கொடுத்து, அதாவது இப்பொழுது ஓ அருமையான சகோதரன், அருமையான சகோதரியே, நீ இதை செய்ய வேண்டும், நீ அதை செய்ய வேண்டும் என்று கூற வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு விசுவாசியாக இருக்கிறீர்கள். உங்களிடத்திலிருந்து எதுவுமே அதை எடுத்து போட முடியாது. வேறு எவரும் என்ன கூறினாலும், எந்த ஆறுதல் கூறினாலும், எந்த ஆறுதல் அளிப்பவரானாலும், எந்த மருத்துவரானாலும் நான் கவலைப்படுகிறதில்லை. எந்த மருத்துவமனையும் எந்த நோய் கண்டறிதல் என்ன கூறினாலும் நீங்கள் இன்னமும் அதை விசுவாசிப்பதில்லை. நீங்கள் அதை அறிவீர்கள். அதை குறித்து வேறொன்றும் கூற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அதை அறிவீர்கள். இப்பொழுது அதுவே அசலான காரியமாகும். எல்லா காரியங்களிலும் நமக்கு அதிகமான போலியான பாவனை உள்ளது. அது அந்த விதமாகத்தான் இருக்க வேண்டும். அதை குறித்து மோசமாக எண்ண வேண்டாம். அது அங்கே இருக்க வேண்டும். அது எப்பொழுதும் இருந்து வந்துள்ளது. அது அவ்வாறே இருக்கும். ஆனால் சத்தியமும் உண்மைகளும் என்னவென்பதை இந்த காலையில் நான் உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன். நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். நாம் இந்த காரியத்தை சத்தியத்தின் பேரில் கீழே வைக்க வேண்டும். பாருங்கள், அது சத்தியம் என்னவென்பதை அது அறிந்து கொள்ள செய்ய வேண்டும். இப்பொழுது ஜனங்கள் அதை குறித்த தேவனுடைய வழியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நாம் கண்டறிகிறோம். அவர்கள் விரும்புகிறார்கள். உங்களுடைய ஆறுதலுக்காக தேவன் ஒரு வழியை அருளி இருக்கிறார். இந்த எல்லா காரியங்களுக்கும் தேவன் ஒரு வழியை அருளி இருக்கிறார். ஆனால் ஜனங்கள் அதை விரும்புகிறதில்லை. ஜனங்கள் வேறு வழிகளில் செல்கின்றனர். ஒவ்வொரு முறையும் அவர்கள் தேவனுடைய வழியை தவிர வேறு வழியில் அதை செய்யும் போது, அவர்கள் ஒவ்வொரு முறையும் அதை செய்யும் போது தேவனுடைய கோபத்தை அவர்கள் மேல் கொண்டு வருகிறார்கள். சரி, நான் கூறியுள்ள இந்த எல்லா காரியங்கள் அனைத்தும் இது நம்மை இதற்கு கொண்டு வருகிறது. உலகம் அனைத்து விஞ்ஞான சாதனைகளை பின்தொடர்ந்து, சபையின் சாதனைகளை பின்தொடர்ந்து
has brought us to the end of the world.
வித்தியாசமான காரியங்களின் பின்னே செல்வது நம்மை உலகத்தின் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. நாம் முடிவில் இருக்கிறோம். ஒரு நம்பிக்கையும் விடப்பட்டிருக்கவில்லை. நாம் பிழைத்திருப்பதற்கான ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம்.
We haven't even got one chance of survival.
நாம் பிழைப்பதற்கான ஒரு வாய்ப்பு கூட இல்லை. இப்போது நான் இதை ஒரு சில நிமிடங்களுக்கு விவரித்து அதை உங்களுக்கு நிரூபிக்கட்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் பெற்று, நீங்கள் பெறவில்லை என்றால் நீங்கள் ஒரு மருத்துவ பத்திரிகையை பெற்றுக் கொள்ள வேண்டும். நீங்கள் ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்ற பத்திரிகையில் இந்த சாதனைகளை படிக்க வேண்டும். இங்குள்ள ஒரு ஊழியக்காரர் உலகம் முழுவதும் இந்த செய்தியை அனுப்புகிறார். அப்படி ஒரு அறிக்கையை வெளியிட, நாங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம். நாம் மீட்பதற்கு அப்பாற்பட்டவர்கள். அதாவது நாம் மீட்புக்கும் நியாயத்திற்கும் இடையுள்ள கோட்டை நாம் கடந்து விட்டிருக்கிறோம்.
Now I must give the congregation some grounds to base this statement upon.
இப்பொழுது இந்த கூற்றின் அடிப்படையில் நான் சபையோருக்கு சில ஆதாரங்களை கூற வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய சரியான மனநிலையில் என்னைப் போல இருப்பதாக நான் எண்ணினால், அவருடைய தேசத்திற்கு சொல்ல, அவருடைய சபைக்கு சொல்ல, அப்படி ஒரு அறிக்கையை வெளியிட அதற்கு சில காரணங்கள் இருக்க வேண்டும். 30 அல்லது 40 வெவ்வேறு நாடுகளில் இது உலகம் முழுவதும் எங்கு செல்லும் என்பதை மக்களுக்கு சொல்ல, ஒருவேளை நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம் என்று உலகத்தை சுற்றிலும் உள்ள ஜனங்களுக்கும் பாஷைக்காரருக்கும் கூற, நாம் நமது காலைக்கார நம்முடைய முக்கிய பாடப்பொருளுக்கு வரும் வரையில் ஒரு அறிக்கையை அளிக்கவோ அல்லது அதை குறித்து சிறிது விளக்கவோ வேண்டியதாய் உள்ளது. பாருங்கள், இப்பொழுது விஞ்ஞானமும் கல்வியும் நம்மை எந்த நிலைக்கு கொண்டு வந்துள்ளது என்பதை நாம் பார்ப்போம். அதைத்தான் மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக விஞ்ஞான அங்கீகாரத்தை ஏற்றுக்கொண்டான். விஞ்ஞானம் எப்பொழுதுமே அவர்கள் கூறினதை திரும்ப பெற வேண்டியதாய் உள்ளது. சுமார் 200 அல்லது 300 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிரெஞ்சு விஞ்ஞானி கூறியதை நான் இங்கே சில காலத்திற்கு முன்பு படித்துக் கொண்டிருந்தேன். பூமியை சுற்றி ஒரு பந்தை உருட்டினார். மேலும் இந்த பந்து இந்த வேகத்தில் உலகத்தை சுற்றி வர குறைந்தபட்சம் மணிக்கு 30 மைல் வேகத்தில் பயணிக்க செய்ய ஏதோ ஒன்றை உலகம் எப்போதாவது கண்டுபிடித்திருந்தால், அவர் அதை விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்து அது பூமியிலிருந்து புவியீர்ப்பு விசையினால் அதனுடைய வாரத்தினால் தூக்கி எறியப்படும் என்று கூறியிருந்தார். பார்த்தீர்களா? இப்பொழுது விஞ்ஞானம் எப்போதாவது அந்த நபரை குறிப்பிடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. அது அவர்களுக்கு கடந்த காலத்தில் உள்ளது. இப்பொழுது நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமாக. நாம் யாவரும் நான் அதை விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்க விரும்புகிறேன் என்று கூற விரும்புகிறோம். அதைத்தான் இன்றைக்கு அநேக ஸ்தாபன மதத்தவர் கூறுகின்றனர். அவர்களுக்கு ஒரு விஞ்ஞான ஆதாரம் தேவை. பாருங்கள், நான் திரும்பி உங்களுடைய சபையில் உள்ள தேவனை எனக்கு விஞ்ஞான ரீதியாக நிரூபியுங்கள். அது உண்மை என்று விஞ்ஞான பூர்வமாக எனக்கு நிரூபியுங்கள். நிரூபியுங்கள் உண்மையானது என்ன. சீவியத்தின் அந்த பாகத்தை பெற்றுக் கொள்ள நீங்கள் எனக்கு அதில் கால் பங்கு மதிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வாழ்க்கை உண்மையானதா? அது அவ்வாறு இல்லை என்றால் நாம் யாவரும் இங்கே எதற்காக இருக்கிறோம்? ஜீவன், விசுவாசம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், பொறுமை, விஞ்ஞானம், அதை தொட முடியாது. அது மாத்திரமே உண்மையான நீடித்திருக்கும் காரியமாய் உள்ளது. முழு கிறிஸ்தவ சர்வாயுத வர்க்கமும் காண முடியாதவைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் புலன்கள் அந்த காரியங்களை அறிவிக்கிறதில்லை. ஆனால் அவைகள் அங்குள்ளன. அந்த காரணத்தினால் தான் அதை விசுவாசிக்க விசுவாசம் தேவைப்படுகிறது. அங்கே விசுவாசம் பிரகடனப்படுத்தி இருக்கிறது. அது உங்களுக்குள் உற்பத்தி செய்கிறது. அது உங்களுக்கு தெய்வீக சுகமளித்தலையும் மற்ற காரியத்தையும் கொண்டு வருகிறது. எது தெய்வீக சுகமளிக்கிறது என்பதை அவர்களால் நிரூபிக்க முடியாது. ஆனால் ஒரு தெய்வீக சுகமளித்தல் உண்டு என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். பாவத்திலிருந்து எது ரட்சிக்கிறது என்பதை அவர்களால் நிரூபிக்க முடியாது. ஆனால் ஜனங்கள் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிவார்கள். எனவே அது விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட முடியாது. ஆனால் அது விஞ்ஞான பூர்வமாக தேவனுடைய வழியில் நோக்கி பார்க்கிறது. எப்பொழுது விஞ்ஞானம் நமக்கு என்ன கொண்டு வந்துள்ளது? எப்பொழுது நீங்கள் ஒரு நிமிடம் அதிர்ச்சி அடையலாம்? விஞ்ஞானம் நமக்கு சுகவீனத்தையும் மரணத்தையும் வியாதிகளையும் கொண்டு வந்துள்ளது. எப்பொழுது நீங்கள் காட்சியின் ஒரு பக்கத்தில் மாத்திரமே கற்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் அதற்கு இரண்டு பக்கங்கள் உண்டு. நீங்களோ விஞ்ஞானம் இதை அதை மற்றதை கண்டுபிடித்திருக்கிறது என்று கூறலாம். பாருங்கள், நாங்கள் உங்களுக்கு அந்த சாகியத்தை அளிக்கப் போகிறோம். ஆனால் மறுபக்கத்தை பார்ப்போம். விஞ்ஞானம் நமக்கு சுகவீனத்தை கொண்டு வந்துள்ளது. விஞ்ஞானம் நமக்கு நோய்களையும் மரணத்தையும் கொண்டு வந்துள்ளது. பாருங்கள், விஞ்ஞான கலப்பிடமானது இந்த தலைமுறைக்கு உணவுகள் மற்றும் உள்ள காரியங்களுக்கு மரணத்தை கொண்டு வந்துள்ளது.
It's got the people so soft and so until
அது ஜனங்களை மிகவும் மிருதுவாக்கி புருஷனும் ஸ்திரீயும் ஒரு கூட்ட சேற்றிலிருந்து உண்டாக்கப்பட்டு
and there's no structure in it. It's
அதற்குள் எந்த அமைப்பும் இல்லை. அங்கே இல்லை. அது ஒரு மென்மையான மீன்களின் கூட்டமாக மாறியுள்ளது. குளிரூட்டும் எந்திரம் இல்லாமல் அவர்களால் வாழ முடியாது. அவர்கள் அழிந்து போகிறார்கள். அவர்கள் ஒரு தளக்கட்டு பந்தாட்ட விளையாட்டை விளையாட முடியாது. அவர்களில் யாராவது எங்காவது தட்டப்பட்டால் அது அவரை கொண்டுவிடும். குத்து சண்டை வளையங்கள் மற்றும் இன்னும் என்னவெல்லாம் உள்ளன. அது புருஷரையும் ஸ்திரீகளையும் மிகவும் மிருதுவாக்குகிறது. பாருங்கள், அது அவர்களை தாறுமாறாக்கி கொண்டிருக்கிறது. அவர்கள் இந்த கலப்பினத்தை கால்நடைகளுக்குள் புகுத்துகிறார்கள். அது இப்பொழுது மனித வர்க்கத்திற்குள்ளாக மீண்டும் வந்துள்ளது. விஞ்ஞானத்தின்படியே அவைகளை தாறுமாறாக்கி
கொண்டிருக்கின்றன.
ஏனென்றால் ஒரு மாடு கலப்பினமாய் இருக்கும் போது அல்லது எந்த உணவும் கலப்பினமாய் இருந்தாலும் அந்த உணவை ரத்த அணுவை உண்டாக்குகிறது. ரத்த அணுவே உங்களுடைய ஜீவனாயிருக்கிறது. அது என்ன செய்துள்ளது என்று பார்த்தீர்களா? அதன் பின்னர் இறைச்சியில் அவர்கள் இங்கே இந்த ஊசிகளை இறைச்சியில் செலுத்துகிறார்கள். இப்பொழுது இந்த ஊசிகள் மானிட வர்க்கத்தின் மேல் விளைவை கொண்டிருக்கின்றன என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. விஞ்ஞான பூர்வமானது. அவர்கள் இந்த டிடிடி என்ற மருந்தை வயல்களில் தெளிக்கிறார்கள். நான் ஒரு நாள் கண்டேன். இப்பொழுது இந்த சமூகத்தில் முட்டைகளை புசிப்பதனால் சுகவீனமான 800 பேர்கள் நோய்வாய்ப்பட்டுள்ளனர். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் இங்கே ஒரு சிறு கட்டிட அமைப்பை உடையவர்களாக இருந்த போது, நான் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருந்த போது, கடைசி நாட்களில் அது சம்பவிக்கும், பள்ளத்தாக்கில் குடியிருக்க வேண்டாம், முட்டைகளை புசிக்க வேண்டாம் என்று கூறப்பட்டது. நான் அதை என்னுடைய புத்தகத்தில் வைத்துள்ளேன். அதை குறித்து ஏதோ காரியம் இருப்பதாக நான் எண்ணினேன். நான் சென்று அதை நோக்கி பார்த்தேன். முட்டையை சாப்பிட வேண்டாம். அது 1933 ஆண்டில் இருந்தது. முட்டைகள் இப்பொழுது அவைகளுக்கு ஏதோ ஒன்றை பெற்றுள்ளன. அங்கே விஞ்ஞானம் கூறுகிறதை நான் காண்கிறேன். 50 மேற்பட்ட ஒரு மனிதன் ஒருபோது முட்டையை உண்டக்கூடாது என்றும், ஏனென்றால் அது புசிக்கப்படக்கூடிய ஒரு இதயத்திற்கு மிகவும் கடினமானதாய் உள்ளது. வியாதிகள், பால், பாலானது நம்முடைய மிகவும் சரிவிகித உணவாக முன்பு இருந்தது. இப்பொழுது மருத்துவர்கள் உங்களிடத்தில் அதை பருகாதீர்கள் என்று கூறுவார்கள். அது மூக்கெலும்பின் உட்புழை பாதிப்பையும் மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் உண்டாக்குகிறது. இதை பருகி பல ஆண்டுகளாக உயிர் வாழும் அதே மனிதர்களுக்கு மூக்கெலும்பின் உட்புழை பாதிப்பு ஒருபோதும் தெரியாது. ஆனால் இனக்கலப்பு போன்றவை மாநில வர்க்கத்தின் அமைப்பை உடைத்து விட்டன. ஒரு கழிவு ஒரு உருண்டை, ஒரு சுகமீன உருண்டையை தவிர வேறொன்றும் இல்லை. அதை செய்தது எது? விஞ்ஞானம். பாருங்கள், அது மனிதருக்கும் பெண்ணுக்கும் இடையே உள்ள மரபணுக்கள் பலவீனமடைய காரணமாக அமைந்தது. மானிட வர்க்கத்தின் சர்வ பிரகாரமான பலவீனமானது மரபணுக்கள் மூலமாக. வலிப்பு நோய்க்குள்ளான பிள்ளைகளின் அதிகரிப்பு ஏறக்குறைய 30% உள்ளது. மங்கோலியர் பெரிய ஏறுவரிசையில் உள்ளனர். நாம் ஜீவனுக்காக புசித்துக் கொண்டிருக்கிற உணவுகளின் இனக்கலப்பு இந்த பலவீனம். சரீரத்தை பலவீனப்படுத்திக்
கொண்டிருக்கிறது.
அது புற்றுநோயையும் மனநல கோளாறுகளையும் எல்லா விதமான நோய்களையும் மனித சரீரத்தில் அதன் பலவீனம் காரணமாக அமைகிறது. விஞ்ஞான ரீதியாக தங்களை அழித்துக் கொண்டு தேவனுடைய திட்டத்திலிருந்து விலகி
செல்கிறார்கள்.
அவர் ஒவ்வொரு வித்தும் அந்தந்த விதமான விதைகளை பிறப்பித்து கடவுள் என்றார். நாம் எங்கே இருக்கிறோம் என்று பார்த்தீர்களா? நான் கூறிக்கொண்டே போகலாம், நம்முடைய நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கவனியுங்கள், அது என்ன செய்து கொண்டிருக்கிறது? விஞ்ஞானம் மரணத்தையும் வியாதியையும் அழிவையும் கொண்டு வந்துள்ளது. அன்று நாள் நான் கண்டேன், இங்கே அமர்ந்துள்ள என்னுடைய நல்ல நண்பரான வேத பண்டிதர் வேயிலிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அங்கே பென்சிலின் மருந்தினால் ஜனங்கள் கொல்லப்படுகின்றனர் என்ற ஒரு கட்டுரை இருந்தது. அது உண்மையாகவே பென்சிலின் அல்ல. அவர்கள் பென்சிலினை உற்பத்தி செய்யும் போது அதில் கலப்படம் உள்ளது. அது ஒரு பணம் சம்பாதிக்கும் பேராசை திட்டம். ஆஸ்பிரின் மருந்தின் சூத்திரத்தை கூட அறியாத மருத்துவர்கள். அவர்களுடைய தகப்பனார் அவர்களை ஒரு நிபுணத்துவ மருத்துவரிடம் அனுப்பும்படி அனுப்புகிறார். ஆனால் அவர்களோ ஒரு குழந்தையின் வயிற்று வலியை எப்படி குணப்படுத்துவது என்று கூட அறியாதவர்கள். ஆனால் நாம் என்ன பெற்றுள்ளோம்? பேராசை, சிலர் இழுத்தல் அல்லது ஒரு சிறு காரியம். பழங்காலத்து நாகரிகமான நாட்டுப்புற வைத்தியர்களை வழக்கமாக கொண்டு வந்து உங்களிடத்தில் பேசி உங்களுக்கு ஆறுதல் கூறி ஒவ்வொரு காரியத்தையும் வைத்தியம் செய்வது இனி அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் தேவனை காட்சியிலிருந்து விலக்கி விடுகின்றனர். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய சொந்த வழியில் சென்றனர். தேவனை அந்த காட்சியிலிருந்து வெளியேற்றுவதற்காக அவர்கள் அவரை முழுவதுமாக விளக்கினர். அங்குதான் நாம் இருக்கிறோம். இனக்கலப்பு செய்வதன் மூலம் நாம் அதைத்தான் செய்துள்ளோம். நீங்கள் பாருங்கள், சரீரம் ஒரு ஆரோக்கியமான செடி எப்படி உண்டாகிறது? ஒரு கிருமியினால் அரித்து தின்ன முடியாது. இது இந்த செயற்கை வெளிச்சத்தில் உள்ள தாவரங்கள். இந்த கலப்பின தாவரங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து தெளிக்க வேண்டும். உங்களில் அநேகர் கலப்பின மார்க்கத்தின் பேரிலான என்னுடைய செய்தியை வாசித்திருப்பீர்கள். அதை தொடர்ந்து தெளித்து குழந்தையை போன்று வைத்துக் கொள்கிறார்கள். கவனியுங்கள், ஆனால் உண்மையான அசலான செடியானது தெளிக்கப்பட வேண்டியதில்லை. அதுவே அசலானது. மானிட சரீரத்தில் வியாதி வர காரணம் என்ன? என்னுடைய விலையேறப்பட்ட மருத்துவர் நண்பர் ஒருவரிடம் கூறியுள்ளபடி, அவருடைய பெயரை நான் இப்பொழுது கூற விரும்பவில்லை, ஆனால் அவர் ஒரு அருமையான சகோதரர். சமீபத்தில் ஒரு மருத்துவர் இதழிலிருந்து எனக்கு வாசித்து காட்டிக் கொண்டிருந்தார். அவர் தன்னுடைய அலுவலகத்தில் இந்த சிறந்த புத்தகங்கள் மற்றும் மருத்துவம் குறித்த சமீபத்திய காரியங்கள் அனைத்தையும் வைத்திருப்பார். அது பலவீனம். உண்மையாக இருக்கும் எவரையும் நீங்கள் கவனிக்கிறீர்கள். உங்களுடைய சரீரம் நலிவுற்றுள்ளது என்று நீங்கள் கூறினால் உங்களுக்கு உடனே ஜலதோஷம் பிடிக்கும். அது என்ன? உங்களுடைய சரீரத்தின் பலவீனமே உங்களுடைய சுரப்பிகளிலிருந்து ஒரு சளியை உற்பத்தி செய்கிறது. மேலும் அதில் ஜலதோஷ கிருமிகள் தங்கிவிடுகின்றன. அதனால் உங்களுக்கு ஜலதோஷம் பிடித்து விடுகிறது. ஆனால் அந்த சரீரம் பலமுள்ளதாக இருந்தால் அது அந்த ஜலதோஷ கிருமியை மேற்கொள்ளும். அதனால் அதை தொட முடியாது. ஆகையால் நீங்கள் பாருங்கள், தேவன் முதலில் ஒரு மனிதனை சிருஷ்டித்த போது அவர் எந்த வியாதியிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டவனாக இருந்தான். பார்த்தீர்களா? ஆனால் அவிசுவாசம் மற்றும் விஞ்ஞானம் மற்றும் கல்வி ஆகியவை முதன்மையான காரியமாக இருந்து அதுவே ஒரு மனிதனை தேவனிடத்தில் இருந்து தூர விலக்கிறது. அது இன்னமும் அவனை தூர எடுத்து சென்று விடுகிறது. சிகரெட்டுகள், மது அருந்துதல், அரைநில் வாணிகள் போன்றவைகளை பாருங்கள். இந்த சந்ததியின் அழிவையே ஏற்படுத்தியுள்ளது. நீங்கள் எப்பொழுதுமே ஆச்சரியப்படுவீர்கள் என்று நான் யூகிக்கிறேன். நான் இங்கே ஒரு அறிக்கையை அளிக்கப் போகிறேன். நான் அதை செய்யப் போவதில்லை, ஆனால் நான் செய்வேன் என்று நான் நம்புகிறேன். பாருங்கள், அவர்கள் சில சமயங்களில் வியப்புற்று அவர்கள் எப்பொழுதுமே சகோதரன் பிரணாம், அது போன்ற காரியங்களை நீங்கள் எப்பொழுதுமே தெரிந்து கொள்ளும்படி செய்கிறது என்ன? நீங்கள் அதை கேட்கவில்லை. நீங்கள் ஒரு மனிதனுடைய சபைக்கு செல்கிறீர்கள் என்று கூறினால், ஏன் நான் என்னுடைய ஸ்திரீகள் எல்லோரையும் அழைத்து செல்ல? நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் இடத்தில் அவர்களால் ஆறுதலாக உட்காரக்கூட முடியாது. அவர்களுடைய குட்டையான தலைமுடியை குறித்தும் மனிதனுக்குரிய ஆடைகளை அணிவதை குறித்தும் அதை போன்ற இந்த எல்லா காரியங்களையும் நீ ஏன் அதை செய்கிறாய் என்று கேட்டேன். இப்பொழுது நான் அடுத்த கோடைக்காலம் வரையிலும் இதுவே என்னுடைய கடைசி செய்தியாக இருக்கலாம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன், இதோ அது உள்ளது. தேவனுக்கு முன்பாக சபிக்கப்பட்ட ஒரு காரியம் என்பதை அறிந்திருக்கிற இந்த கடைசி நாளுக்கான பகுத்தறிதலின் ஆவியாய் இது உள்ளது. ஒரு ஊழியக்காரனுக்கு கடைசி நாட்களை குறித்து பகுத்தறிதல் உண்டா என்று சில சமயம் நான் யோசிக்கிறேன். இங்கே மேடையின் மேல் உங்களுடைய நிலைமைகளையும் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதையும் சொல்லுகிற அதே தேவன் நீங்கள் என்னவாக இருக்க போகிறீர்கள் என்றும், மேலும் உங்களுக்கு என்ன தொல்லைகள் இருக்கும் என்றும், உங்களுக்குள் இருக்கும் அதே ஆவியானது காலத்தின் அடையாளங்களை வகையறுக்கக்கூடும். அது பகுத்தறிதலின் ஆவியாய் உள்ளது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தாமே அந்த காரியம் பாவம் என்று கூறுகிறார். அதில் பங்குபறுகிறவர் அழிந்து போவான். அப்படியானால் என் சகோதரிகளும் சகோதரர்களும் அந்த விதமான நிலையில் இருப்பதை காணும்போது நான் எப்படி தேவனுடைய பார்வையில் நீதிமானாக்கப்பட முடியும்? நான் அதற்கு எதிராக குரல் கொடுக்கவில்லை என்றால், அவர்கள் என்னோடு கோபம் கொண்டாலும் கூட நான் அதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். அது பகுத்தறிதல். சில சமயங்களில் அவர்கள் வார்த்தையிலும் மற்ற காரியங்களிலும் வேறுபடுகிறார்கள். அது பகுத்தறிவின்மை. வார்த்தையினால் அதை எதிர்கொள்ள வாருங்கள், பார்த்தீர்களா? பாருங்கள், அது சரி என்று நாம் அறிவோம். பாருங்கள், அது உண்மை என்று அது அறிந்திருக்கிறது. அது கடைசி நாட்களில் பகுத்தறிதல். எப்பொழுது நாம் விஞ்ஞானத்தை குறித்து பார்ப்போம். நான் அதன் பேரில் அதற்கு மேல் செல்ல விரும்பவில்லை. என்னுடைய நேரம் மிகவும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாம் கல்வியை குறித்து இரண்டாவதாக ஒரு பார்வை எடுத்து அது என்ன செய்யப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம். பார்த்தீர்களா? இப்பொழுது நமக்கு இரண்டு சபைகள் உள்ளன. இப்பொழுது இது அதுதான் என்பதை நாம் உணர்கிறோம். அது தர்க்க அறிவாய் இருந்தது. பொதுவான சிந்தனைகளே முதலில் பாவத்தின் பந்தை உருள துவங்கின. அது என்ன தர்க்க அறிவாய் இருந்தது? தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக தர்க்கம் செய்தல். தேவன் ஆதாமிடமும் ஏவாளிடமும், நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே நீங்கள் மறித்து போவீர்கள் என்று கூறின போது அதுவே தீர்வு. அதை குறித்தது அவ்வளவுதான். அவர் தம்முடைய வார்த்தைக்கு பின்னால் சத்ருவுக்கு எதிராக அவர்களை அரணாக அமைத்தார். ஆனால் ஏவாள் சாத்தானின் யோசனைகளுக்கு செவி கொடுக்கும் போது, பாருங்கள், கலாச்சாரம், புரிந்து கொள்ளுதல், கல்வி, முன்னேற்றம், பாருங்கள், அவளங்கிய பின்னால் அடியெடுத்து வைத்து சாத்தானின் யோசனைகளை கேட்டு செய்ய வேண்டாம் என்று தேவன் கூறின காரியங்களை செய்தால், வார்த்தைக்கு விரோதமான ஒரு யோசனைக்கு செவி கொடுப்பதனால் இந்த குழப்பம் உண்டானது என்றால், வார்த்தைக்கு விரோதமான ஒரு சிந்தனை உங்களை மீண்டும் அதே இடத்திற்கு கொண்டு செல்லாது. ஏனென்றால் தேவன் மனிதனை அனுப்பிய அதே அடிப்படையின் பேரில் திரும்பவும் கொண்டு வருவது எவ்வளவு மூடத்தனமாய் இருக்கும்? பார்த்தீர்களா? பார்த்தீர்களா? நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட இரத்த தண்டைக்கு வர வேண்டும். உங்களுடைய ஸ்தாபனம் கிரியை செய்யாது, உங்களுடைய யோசனைகள் கிரியை செய்யாது. அது ரத்தமும் பிறப்புமாகும். அதுவே உங்களுக்குள் ஒரு புதிய சிருஷ்டியாகிய கிறிஸ்து. கிறிஸ்துவின் சாயலின்படியே நீங்களும் ஜீவிக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் உட்கொள்ளும் நஞ்சு அவிசுவாசத்தின் பாவத்தை கொள்ளுகிறது. தேவனுடைய வார்த்தையை தவிர வேற எதற்கும் விரோதமாக உள்ளது. கல்வியை நமக்கு இந்த காலையில் நமக்கு இரண்டு சபைகள் உள்ளன. அவைகளில் ஒன்று பெந்தேகோஸ்தே சபையில் பரிசுத்த ஆவியினால் ஸ்தாபிக்கப்பட்ட பெந்தேகோஸ்தே சபையாகும். இரண்டாவதாக ரோமாபுரியில் உள்ள நிசாயாவில் ஸ்தாபிக்கப்பட்ட ரோமன் கத்தோலிக்க சபையாகும். அவைகளில் ஒன்று ஆவிக்குரிய பிறப்பு, மற்றொன்று ஒரு அறிவாற்றல் கொண்ட அங்கத்தினராகும். அந்த சபையிலிருந்துதான் எல்லா புராட்டஸ்டன்ட்களும் தோன்றினர், எல்லா ஸ்தாபனங்களும் தோன்றின. அதுவே முதல் ஸ்தாபனமாயிருந்தது. எல்லா ஸ்தாபனங்களும் அந்த ஸ்தாபனத்தில் இருந்து வந்தவைகள். வெளிப்படுத்துகிற விசேஷம் 17 அவன்னமாய் கூறுகிறது. அவள் ஒரு வேசியா இருந்தாள், அவள் வேசிகளுக்கு தாயானாள். அது உண்மை. எனவே அங்கு இல்லை, ஈயத்தை பார்த்து பித்தளை கூறினது போலவே பாருங்கள். ஏனென்றால் அது சரியாக அது ஒன்றுதான். அது ஸ்தாபனமாக்கப்பட்டுள்ளது, அது போய்விட்டது. அது ரோமாபுரியில் உள்ளது. அது என்னவா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, அது போய்விட்டதே. வேதம் அதை நிரூபிக்க நாம் அந்த சபை காலங்களினூடாக பார்த்தோம். ஒன்று ஆவிக்குரிய பகுத்தறிதலின் அடிப்படையில் அமைந்துள்ளது, மற்றொன்று கல்வி மற்றும் அறிவாற்றல் சார்ந்த கருத்தின் அடிப்படையிலானதாய் உள்ளது. இப்பொழுது அது நம்மை மீண்டும் ஏதேன் தோட்டத்தில் சரியாக அதே இடத்திற்கு திரும்ப வைக்கிறது. ஸ்திரீயே சபை செவி கொடுத்தாள். ஆதாம் அல்ல, ஸ்திரீ. இப்பொழுது அவர்கள் தாய் சபையாக இருக்க விரும்புகிறார்கள். தொடர்ந்து செல்லுங்கள். அது முற்றிலும் சரியே. காலத்திற்கு புறம்பே ஒன்றுமே இல்லை. அவர்கள் தங்களுடைய சொந்த அறிக்கையை செய்கிறார்கள். பாருங்கள், பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசிக்கும் அதே காரியத்திற்கு திரும்பி செல்லுதல். ரோமாபுரியில் உள்ள நிசாயாவில் தண்ணீர் ஞானஸ்தானத்தை குறித்தும் அதை போன்ற மற்ற காரியங்களை குறித்தும் கேள்வி எழும்பும் போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்தும் பேராயர்கள் ஒன்று சேர்ந்து ரோமன் கத்தோலிக்க சபை, அது ராஜரீக ரோமன் என்று அழைக்கப்பட்டது. நேற்றைய வரலாற்றை எடுத்து அதை கேட்டு அதை மீண்டும் ஆராய்ந்து பார்த்தேன். அது ரோமாபுரிக்கு மாத்திரமே இருக்க வேண்டும் என்று மாத்திரமே இருந்தது. ரோமாபுரியில் ராஜரீக சபை இருந்தது, மற்றவை கத்தோலிக்கம் என்று அழைக்கப்பட்ட சிறிய சகோதரி சபைகளாக
இருந்தன.
எங்களுடைய சபையும் கூட கத்தோலிக்க உலகளாவிய சபையாயுள்ளது. அது எல்லா விசுவாசிகளின் உலகளாவிய நம்பிக்கையாகும். அவைகளில் ஒன்று தேவனுடைய ஆவியினால் பிறந்து தனக்குள் பரிசுத்த ஆவி உடையதாயிருந்து அது தன்னுடைய ஜீவனின் மூலம் நிரூபிக்கிறது. உபதேசத்திலும் செயலிலும் பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருக்கிறார். ஏனென்றால் அது கிறிஸ்து வாக்குத்தம் செய்த தேற்றரபாளர். தம்முடைய சபையில் கிரியை செய்து அவர் ஆதியில் செய்த அதே காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த விதமாகத்தான் கிறிஸ்துவின் ரட்சிப்பின் நஞ்சு ஆவியில் கிரியை செய்தது. அந்த விதமாகவே அது இன்றைக்கும் கிரியை செய்கிறது, அதே காரியத்தையே பிறப்பிக்கிறது. மற்றொன்று மனித குழுவால் உண்டாக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனத்தின் அறிவாற்றல் கொண்ட கருத்தாய் உள்ளது. தீர்க்கதரிசி நமக்கு கூறியது போல தேவபக்தியின் வேஷத்தை தரித்து இந்த சத்தியத்தின் விரலை மறுதளித்தது. இப்பொழுது அதை எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிந்தவரை அவ்வளவு தெளிவாக உள்ளது. இப்பொழுது இரண்டு சபைகள் உள்ளன. அவைகளில் ஒன்று நிசாயாவில் பிறந்தது, மற்றொன்று பெந்தேகோஸ்தே நாளில் பிறந்தது. மேலும் ஒன்று எப்பொழுதுமே மற்றவருக்கு எதிராகவே இருந்து வருகிறது. நாம் சபை காலங்களினூடாக ஒன்றை நிரூபித்துக் கொண்டே வந்திருக்கிறோம். ஒன்று மற்றொன்றுக்கு விரோதமாய் உள்ளது. அவைகளில் ஒன்று அருமையான கண்ணியமான அறிவாற்றலுள்ள சபையை கொண்ட அருமையான பண்டிதர்களையும் கொண்டிருக்க, மற்றொன்று பரிசுத்த உருளைகளின் கூட்டமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அது ஆரம்பத்தில் குடித்து வெறித்தது போல் காணப்பட்ட படிப்பறிவில்லாத மீனவர்கள். இன்றைக்கும் அதே காரியம்தான் உள்ளது. அது இன்னமும் அதே வகையில் வகைப்படுத்தப்படுகிறது. அவைகளில் ஒன்று விஞ்ஞான பூர்வமானது, மற்றொன்று ஆவிக்குரியதாய் உள்ளது. ஒன்று விஞ்ஞான ஏற்பாடு, மற்றொன்று வார்த்தையின் ஆவிக்குரிய பகுத்தறிவு. மனித குழுக்கள் கூறுகிறபடியே விஞ்ஞான பூர்வமாக வரிசைப்படுத்தப்பட்ட ஒன்று அறிவாற்றல் வாய்ந்த பேராயர், மற்றொன்று முற்றிலுமாக தேவனுடைய ஆவியினால் பிறந்து தேவனுடைய ஆவியினால் ஜீவிக்கிறது. அது தேவன் வாக்குத்தத்தம் செய்த வார்த்தைகளை நிறைவேற்றி நிறைவேற செய்கிறது. நீங்கள் எந்த நச்சுப்பொருளை உட்கொள்கிறீர்கள் என்பதை காண்பிக்கிறது. நீங்கள் கல்வி என்ற நச்சுப்பொருளை பெற்றுள்ளீர்களா? பரிசுத்த ஆவியின் நச்சுத்தன்மையை நீங்கள் பெற்றுள்ளீர்களா? சரி, சாத்தானின் அந்த தந்திரம், அவனால் எப்படி அந்த காட்சியை சித்தரிக்க முடியும்? தேவனுடைய ஆவியினால் பிறக்காத ஒரு மனிதனை அறிவுபூர்வமாக சுற்றி திரிய செய்ய முடியும். அறிவாற்றல் ரீதியில் அதை கொண்டு அவர்களை வீழ்த்த வழியே கிடையாது, ஒரு வழியும் இல்லை. அது விசுவாசத்தினால் ஒரு பகுத்தறிதல். பாருங்கள், ஒரு பகுத்தறிதல் வார்த்தை என்ன கூறுகிறது என்பதை நாம் காண்கிறோம், நாம் அதை விசுவாசிக்கிறோம். அப்படியானால் சகோதரன் பிரணாம், அவர்களுக்கு பகுத்தறிதல் உண்டு என்று அவர்கள் கூறுகிறார்கள். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் சரியாக அவர் என்ன உற்பத்தி செய்வதாக வாக்குத்தத்தம் செய்ததை செய்யட்டும், அப்பொழுது நாம் அதை விசுவாசிப்போம். பார்க்கிறீர்களா? அதற்கு அத்தாட்சி இருக்கிறது. அந்த நபரை தாக்கிய போது அந்த நச்சு எப்படி செயல்பட்டது? அவர் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்றார். நச்சு அதை தாக்கியிருந்தால் அப்பொழுது பரவாயில்லை. பார்க்கிறீர்களா? எனவே அவர்கள் நம்மை, இது இப்பொழுது அடுத்த சில நிமிடங்களில் முடிக்கும் தருணத்தில் நம்மை கொண்டு வருகிறது. எனவே இது நம்மை ஆபேல் மற்றும் காயினில் இருந்து நோவாவின் காலத்தில் நியாய தீர்ப்பு வரும் வரை நம்மை கொண்டு வருகிறது. இப்பொழுது நாம் சிவவரிசை உடையவர்களாயிருக்கிறோம். கூர்ந்து கவனியுங்கள். நான் இங்கே சில வேத வாக்கியங்களினூடாக ஒரு சிறு பாடப்பொருளை குறித்து ஆராய்கிறேன். உலகமானது வார்த்தையை குறித்து தன்னுடைய அறிவாற்றல் கொண்ட கருத்தை எடுத்துக்கொண்ட பிறகு அந்த மனிதர் மகத்தான மனிதனாகி புகழ் வாய்ந்த மனிதனானான். வேதம் அவ்வண்ணமாய் கூறுகிறது. ஆதியாகமம் 6:4, நாம் முழு உலகத்தையும் உடையவர்களாய் இருந்தது போன்ற புகழ் வாய்ந்த மனிதன் உண்மையான அழகான ஸ்திரீகள் மற்றும் மற்ற காரியங்களின் பின்னால் ஓடுகிறான். பிரகாசிக்கும் சிகப்பு விளக்குகள் என்ற தலைப்பில் நாம் அதை பற்றி அன்றொரு இரவு பேசினோம். எப்படி கடைசி நாட்களில் பெண்கள் மிகவும் அழகாக இருப்பார்கள் என்றும், எப்படி ஆண் புகழ் வாய்ந்த மனிதன். இங்கிலாந்திலும் அமெரிக்காவிலும் நடந்த அவதூறு போன்றே இந்நாட்களில் ஒன்றில் அது இன்னமும் கண்டுபிடிக்கப்படும். பாருங்கள், இவை அனைத்தும் விபச்சாரிகள் என்று அழைக்கப்படுவதையும் மற்ற எல்லாவற்றையும் குறித்தது என்னவென்று உங்களுக்கு தெரியாது. பார்த்தீர்களா? உயர்நிலை பள்ளி அல்லது கல்லூரி பெண்களை காட்டிலும் மதுரந்தும் கடையில் பணிப்பெண்கள் மும்மடங்கு உள்ளனர் என்பதை நீங்கள் அறிவீர்களா? உயர்நிலை பள்ளி மற்றும் கல்லூரி பெண்களை காட்டிலும் மதுரந்தும் கடையில் பணிப்பெண்கள் மும்மடங்கு உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம், என்னால் அதை இப்பொழுது கூற முடியாது. ஏனென்றால் அது எனக்கு முன்பாக இல்லை, நான் அதை ஆனால் தேசத்தில் உள்ள உயர்நிலை பள்ளி மாணவர்களில் கிட்டத்தட்ட 1/3 ஒன்று ஒழுக்கக்கேடானதாக நிரூபிக்கப்பட்டதாகவோ அல்லது தாய்மார்களா இருக்க வீட்டிற்கு செல்ல வேண்டியதா இருக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? பால்வினையை விரட்ட பென்சிலின் மருந்தை உட்செலுத்துவது ஜனங்கள் மத்தியில் ஒரு சீரழிவையே உண்டாக்கியுள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது மரித்து போகவில்லையா? ஆனால் அதே சமயத்தில் பாருங்கள், அது நான்காம் தலைமுறைக்கு வரும் என்று தேவன் கூறினார். அது மங்கோலியர்களுக்கும் மற்ற எல்லா காரியங்களுக்கும் காரணமாயிருக்கிறது. பிள்ளைகளும் ஓ எவ்வளவு பாவம், அது எவ்வளவு தந்திரமானது. எப்படி அந்த ஜனங்களுக்கு வீதியில் உள்ள அந்த அரை நிர்வாணிகளுக்கு எதிராக அந்த ஊழியக்காரர்கள் நின்று கொண்டு பிரசங்கிக்காமல் அவர்களை பாடகர் குழுவில் பாட அனுமதித்து அதை போன்ற ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய அனுமதித்து நம்முடைய தேசத்தை நரகத்திற்கு அனுப்பிய அதே காரியம் என்பதை பாருங்கள். நம்முடைய இனத்தை நரகத்திற்கு அனுப்பினர், அது உண்மை. ஆகையால் இப்பொழுது தேவன் அதை குறித்து போதுமானதாக இருந்த பிறகு இன்றைக்கு அவர் வைத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது நான் என்னுடைய பாடப்பொருளுக்கு வருகிறேன். நான் ஒரு வினோதமான வழியை கொண்டு வருகிறேன். நான் அநேக காரியங்களை கூட்டி கூட்டி அதன் பின்னர் என்னுடைய பாடப்பொருளை எடுத்துக் கூற விரும்புகிறேன். இப்பொழுது நாம் நோவாவின் நாட்களில் அதை கண்டறிகிறோம். தேவன் உலகத்தை நியாயந்திருக்க போவதாக இருந்த போது அது இப்பொழுது உள்ளது போன்று வரும்போது, ஏனென்றால் இயேசு அதை கூறினார். அவர் விசாரித்தாரா? அவர் விசாரித்தாரா? அவர் நிச்சயமாகவே விசாரித்தார். அவர் எதற்காக அக்கறை கொண்டார்? எப்பொழுது நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்பதை அவர் ஏற்கனவே அறிந்திருந்த பிறகு, நியாய தீர்ப்பை அறிவித்த பிறகு அக்கறை கொண்டிருந்தவர்களுக்காக அவர் அக்கறை கொண்டார். அது இன்றைக்கும் அதே விதமாகவே உள்ளது. அக்கறை கொள்ள ஆயத்தமாக இருந்தவர்களுக்காக அவர் அக்கறை காட்டினார். அவர்களை வழிநடத்த அவர் ஒரு தீர்க்கதரிசியை தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய ஜனங்களை அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கென அளிக்கப்பட்டுள்ள வழிக்கு அவர்களை வழிநடத்தும்படி அனுப்பினார் என்று நாம் அறிகிறோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். பார்த்தீர்களா? தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக அக்கறை கொண்டிருந்தார் என்பதை நாம் கண்டறிகிறோம். நாம் முடிவில் இருக்கிறோம். நாம் முடிவில் இருப்பதை நாம் காண்கிறோம். அந்த ஊழலை கட்டியெழுப்ப வழியே கிடையாது. சோதோம் குமராவின் எரிந்து போன இடிபாடுகளின் மேல் நாம் எப்படி ஒரு நகரத்தை கட்ட முடியும்? நாம் எப்படி அதை செய்ய முடியும்? ஒரே ஒரு ஃபீனிக்ஸ் மட்டுமே உள்ளது, அது கர்த்தராகிய இயேசுவின் வருகையாகும். ஓ என்னை உபத்திரவ காலத்தினூடாக ஒரு சுத்திகரிப்பு, ஒரு உலகத்தின் மறுசீரமைப்பை திரும்ப கொண்டு வர, தேவனுடைய பார்வையில் நீதி உள்ளவர்களாக இருந்து அவருடைய வார்த்தையினால் ஜீவிக்கிற ஒரு ஜனத்திற்காகவே இது உள்ளது. கவனியுங்கள், நோவாவின் நாட்களில் தப்பித்துக் கொள்ள கவலை கொண்டவர்களுக்காக அவர் அக்கறை கொண்டார். அவர் அவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். இந்த தீர்க்கதரிசி தேவன் அருளிய வழியில் அவர்களை வழிநடத்தினார். இப்பொழுது அது காரியங்களை செய்கிற தேவனுடைய வழியாயுள்ளது. பார்த்தீர்களா? தேவன் நோவாவிடம் பேசினார், அது வார்த்தையாயிருந்தது. அப்பொழுது அது எழுதப்பட்ட வார்த்தையாயிருக்கவில்லை. ஜனங்களின் ரட்சிப்புக்காக ஒரு பேழையை ஆயத்தம் செய்யும்படி நோவாவிடம் கூறி அவர் ரட்சிப்பின் ஒரே வழியை உடையவராய் இருந்தார் என்று எல்லா ஜனங்களையும் எச்சரிப்பதற்கே ஆகும். இந்த மனிதன் தப்பித்துக் கொள்ளும் வழியை அவர்களுக்கு நிரூபித்த ஒரு உபகாரப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசியாயிருந்தான். கவனியுங்கள், தாழ்மையும் உத்தமமானவர்கள் இந்த மனிதனுடைய செய்தியை கேட்டு இவனை விசுவாசித்தனர். அவர்கள் தப்பித்துக் கொண்டனர். அவர்கள் எண்ணத்திலிருந்து தப்பித்தார்கள். அந்த நாளில் அழிக்கப்பட்டுக் கொண்டிருந்த பாவ உலகத்தின் மரணத்திலிருந்து அவர்கள் முழு உலகத்தின் மேலும் போடப்பட்டிருந்த மரண பாதையிலிருந்து தப்பினர். தேவன் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார். ஓ தேவனே, இப்பொழுது செபவரிசைக்கு முன்பாக இது ஆழமாக செல்ல உதவி செய்யும். தேவன் அக்கறை கொண்டாரே. அவர் இப்பொழுது இன்றைக்கு உலகத்தை நோக்கி பார்க்கிறார். அவர் அழைத்திருக்கிறார். அவர்கள் நிராகரித்து புறக்கணித்தனர். துவக்கத்தில் மனம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. தேவன் ஏசாயாவிடம் போய் எசேக்கியா மரிக்கப் போகிறான் என்று சொல்லும்படி கூறிய போது எசேக்கியா மனம் திரும்ப இரக்கம் உண்டானது. தேவன் யோனாவிடம் நினைவேக்கு சென்று கூக்குரலிடும்படி கூறின போது, ஏனெனில் இன்னும் 40 நாட்களில் அவர் அந்த நகரத்தை அடித்து விடுவார், அவர்கள் இரக்கத்துக்காக கூக்குரலிட்டனர். அப்பொழுது மனம் திரும்புதல் உண்டாயிருந்தது. ஆனால் அவர்கள் அதை புறக்கணிக்கும் போது நியாய தீர்ப்பை தவிர வேறொன்றும் இடப்பட்டிருக்கவில்லை. தேசம் கிறிஸ்துவை புறக்கணித்து விட்டது. அவர்கள் அந்த அழைப்பிற்கு செவி கொடுக்க தவறியுள்ளனர். எனவே நாம் நியாய தீர்ப்பை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை தவிர வேறொன்றும் இடப்பட்டிருக்கவில்லை. இப்பொழுது மனம் திரும்பியவர்களை குறித்து தேவன் கவலைப்படுகிறாரா? அவர் அவர்களுக்காக ஒரு வழியை உண்டாக்கிறாரா? இப்பொழுது அவர் கடந்த காலங்களில் என்ன செய்தார் என்பதை நாம் காணப்போகிறோம். நோவாவின் காலம், அவர் கவலை கொண்டார், அவர் தீர்க்கதரிசியை அனுப்பினார், அவர் வழியை கொண்டு வந்தார், அவர் அவர்களுக்கு அந்த வழியை காண்பித்தார், அவர்கள் நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள அவர் அவர்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணினார், அவர் அவர்களுக்காக கூட அக்கறை கொண்டார். கடைசி நாட்களில் அங்கு அனைவருக்கும் அவர் அவர்களை ஒரு இடத்திற்கு கொண்டு வருகிறார் என்பதை நாம் காண்கிறோம். அந்த மகத்தான நியாயத்திற்கு வருவதற்கு முன்பு அவர் அவர்கள் வரக்கூடிய ஒரு வழியை ஆயத்தம் செய்யும் வரையில் அவர் வரப்போகும் எல்லா நியாயத்திற்குகளில் இருந்தும் விடுதலையாக வேண்டும் என்பதற்காகவே அவர்களுக்காக அவ்வளவாய் அக்கறை கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அதை செய்தார். இப்பொழுது நாம் அதை அறிவோம். அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அதை செய்தார். இப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மாத்திரமே அவர்கள்தான் இந்த ஜீவ அணுவை ஏற்றுக்கொண்டிருந்தனர். அவர்கள்தான் அதை காண முன்குறிக்கப்பட்டிருந்தனர். அவர்கள்தான் நாம் யாவரும் நாம் வேதாகமத்தில் விசுவாசிப்போமானால் நாம் முன்பொறித்தலில் விசுவாசம் கொள்ள வேண்டும். பார்த்தீர்களா? அது உண்மை. எவரும் பாடுபட வேண்டும் என்று தேவன் சித்தமாக இருக்கவில்லை. ஆனால் யார் அதை ஏற்றுக்கொள்வார்கள், யார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் எகிப்தின் அழிவின் நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய ஜனங்களுக்காகவும் கூட அக்கறை கொண்டிருந்தார். அவர்கள் எகிப்தின் அடிமைகளாக இருந்தனர். மோசேயின் நாட்களில் அவர் ஜனங்களுக்காக அக்கறை கொண்டிருந்தார். அவர் அவர்களுக்கு எதை அனுப்பினார்? மீண்டும் ஒரு தீர்க்கதரிசி. சரியா? அவர் தம்முடைய ஜனங்களை அவிசுவாச உலகத்தில் இருந்து அந்த நாளின் நியாயத்திற்கில் இருந்து பிரித்தார். அவர் அதை செய்தாரா? தேவன் நியாயத்திற்பை அனுப்ப வேண்டிய அளவிற்கு எகிப்து தங்களுடைய பாவங்களை மிக அதிகமாக குறித்திருந்த போது அவர் கவலைப்பட்டார். ஏனென்றால் அவர் ஏற்கனவே ஆபிரகாமிடம் கூறியிருந்தார், நான் அந்த தேசத்தோடு இடைபடுவேன். எனவே அவர்கள் எல்லோர் மேலும் தம்முடைய கோபாக்கினையை ஊற்றுவதற்கு பதிலாக அவர் தம்முடைய அக்கறையை அவர்களுக்கு அனுப்பினார். அவர் தம்முடைய தேற்றவாளனை அவர்களிடையே அனுப்பினார். அவர் தம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு அனுப்பினார். நோவாவின் காலத்தில் அவர் செய்தது போல அவர் எப்பொழுதுமே தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலம் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். நோவாவின் நாட்களிலும் அவர் அதையே செய்தார். மோசேயின் நாட்களிலும் அவர் அதே காரியத்தை செய்தார் என்று நாம் கண்டறிகிறோம். அவர் தம்முடைய தீர்க்கதரிசியை அவர்களுக்கு அனுப்பினார். அவர்கள் அவிசுவாசத்திலிருந்து தங்களை பிரித்துக் கொண்டனர். எப்பொழுது அந்த விதமாகத்தான் வெளியே வந்தனர். அந்த விதமானவர்கள் தான் அதை விசுவாசித்தனர். அவர்கள் மோசேயை விசுவாசித்தனர். அவன் ஒரு பார்வோனின் பார்வையில் அவன் ஒரு மதவெறியன், அவன் ஒரு மந்திரவாதி, அவன் ஒரு மாய்வாளக்காரனாய் இருந்தான், அவன் ஒரு பயங்கரமான ஒருவனாய் இருந்தான். ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி வெளியே வருகிற நான் அவர்களை வெளியே கொண்டு வருவேன் என்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு அவன் அவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தான். அவன் தேவனால் அளிக்கப்பட்ட வழியாய் இருந்தான். கவனியுங்கள், அவர்கள் அவனை விசுவாசித்து அந்நாளின் நியாயத்திற்கு தப்பினர். அவர்கள் மோசேயை விசுவாசித்தனர். அவர்களை வெளியே கொண்டு வரும்படியாக அவர் அவர்களுக்காகவும் கூட அக்கறை கொண்டிருந்ததாக அவர் கூறினார். அவர்கள் வெளியே வந்த பிறகான பயணத்தில் அவர் அவர்களுக்காக அக்கறை கொண்டதாக அவர் கூறினார். ஆமே. அது மாம்ச பிரகாரமான முறையில் இருந்தது போல இதுவும் ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ளது. அவர் அக்கறை கொண்டிருந்தார். ஏன்? அவர்கள் பயணத்தில் இருந்தபோது அவர்களுக்கு தேவையாக இருந்த எல்லாவற்றையும் அவர் அளித்தார். அவர் செய்தாரா? அவர்கள் சுகவீனமாக இருந்தபோது அவர்களை அவர் சுகப்படுத்தினார். அவர் சுகத்தை அருளினார். அவர் அவர்களுடைய வியாதிக்கு ஒரு வழியை அருளினார். பாவத்தின் அடையாளமாக இருந்த அந்த வெண்கல சர்பத்தை அவர்கள் நோக்கி பார்க்கவும் சுகமடையவும் அவர் ஒரு வெண்கல சர்பத்தை அருளினார். அவர்கள் வழியில் இருந்தபோது அப்பம் இல்லாதிருந்த போது அவர் அவர்களை போஷித்தார். அவர் வானத்தில் இருந்து அப்பத்தை பொழிந்தார். அவர் அவர்களை போஷித்தார். அது மாத்திரமல்ல, ஆனால் அவர் அவர்களை உடுத்தினார். அக்கறை உள்ளவர்களுக்காக அவர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. அவர்கள் அறிக்கையிட்டு மனம் திரும்பி விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்தால் தேவன் விசாரிக்கிறார், ஆனால் நீங்கள் முதலில் அக்கறை கொள்ள வேண்டும். அவர் உங்களுக்கு அனுப்பினதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த தவறும் இருக்காது என்று அவர்கள் நிச்சயமுடையவர்களாக இருக்கும்படி அவர் அவர்களுக்காக அவ்வளவாய் அக்கறை கொண்டிருந்தார். ஒரு அக்கறை ஸ்தம்பத்தின் அடையாளத்தின் மூலம் இந்த மனிதன் இங்கு நடந்து சென்று கொண்டிருக்கவில்லை என்பதையும் அது அவனுக்கு மேலே தேவனாய் இருந்தது என்பதையும் ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்து அவர் தம்முடைய தீர்க்கதரிசியை உபகாரப்படுத்தினார். அவரே வழிநடத்திக் கொண்டிருந்தவர். அக்கறையுள்ள ஜனங்களுக்காக தேவன் விசாரிக்கிறார். அவருக்காக அக்கறையுள்ளவர்களுக்காக தேவன் விசாரிக்கிறார். எனவே அவர் இந்த மனிதனை ரூபகாரப்படுத்தி அவன் தேவனுடைய ஊழியக்காரன் என்பதை நிரூபித்து ஒரு அக்கறை ஸ்தம்பத்தை அனுப்பி அவர்களை அந்த தேசத்திற்கு வழிநடத்தி சென்றார். இந்த அக்கறையின் அடையாளம் இருக்கும் வரை அவர்கள் பின்தொடர்ந்தனர். ஒரு மேகஸ்தம்பமும் அக்னிஸ்தம்பமும் அவர்களை பின்தொடர்ந்து கொண்டிருந்தனர். அவர் அக்னிஸ்தம்பத்தையும் மேகஸ்தம்பத்தையும் எடுத்து போடவில்லை என்றார். அவர் அவர்களோடு அநேக வருடங்களாக வனாந்திரத்தில் 40 வருடங்கள் இருந்தார். சரியா? அந்த அக்னிஸ்தம்பம் அவர்களை வழிநடத்தினதே. நாம் நம்முடைய 33rd ஆண்டில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் 7 ஆண்டுகள் கழித்து அது அதே மாதிரியாக இருக்கும். சரி, ஒரு அக்கறை ஸ்தம்பம் அவர்களை வழிநடத்தியது. அவர் அவர்களுக்காக கரை கொண்டிருந்தார். அது ஏதோ விஞ்ஞானபூர்வமான காரியம் அல்ல என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு அவர் அவர்களுக்காக அதிக அக்கறை கொண்டிருந்தார். அது ஏதோ ஒரு தடுமாற்றம் அல்ல, ஆனால் அவர் செய்தியை ரூபகாரப்படுத்தி அதை நிரூபித்தார். ஒரு இஸ்ரவேலா இராத ஒரு அந்நிய பெண்ணிற்காக கூட அவர் அவ்வளவாய் அக்கறை கொண்டிருந்தார். அவள் அந்த குழுவை சேர்ந்தவள் அல்ல, ஆனால் அவள் ஒரு அந்நியராயிருந்தாள், மெத்தோடிஸ்ட் அல்லது ஏதோ ஒன்று. அவள் மற்றொரு பக்கத்தில் இருந்தாள், ஆனால் அவள் கெட்டபோது அவளுடைய பெயர் ராகா. அவள் ஜீவித்துக் கொண்டிருந்தாள், அவள் ஒரு வேசியாயிருந்தாள், ஆனால் தேவன் எப்படியாய் ஒரு அக்கினி சபத்தில் இருந்து அவர்களை வழிநடத்திக் கொண்டிருந்தார் என்று அவள் கேள்விப்பட்ட போது அவள் தேவனை நோக்கி கூப்பிட்டு தேசத்தை கண்காணிக்க வந்திருந்த வேவுக்காரர்களுக்கு அவள் இரக்கம் காட்டினாள். அவள் அவளுக்காகவும் அவருடைய ஜனங்களுக்காகவும் அக்கறை கொண்டிருந்த காரணத்தால் தேவன் அவளுக்காக அக்கறை கொண்டாள். இந்த விபச்சாரி தன்னுடைய ஜீவியத்தை கிறிஸ்துவுக்கு அளிக்கும் அளவிற்கு அவள் இயற்கைக்கு மேம்பட்ட தேவனின் அடையாளத்தை கண்டிருந்தபடியால் அவள் தன்னுடைய சொந்த ஸ்தாபனத்திலேயே தன்னுடைய தேவர்களை சேவித்தாள். ஆனால் அவள் இந்த மகத்தான இயற்கைக்கு மேம்பட்ட அடையாளத்தை கண்டபோது அவள் கதறி அழுது இரக்கத்திற்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்கான இரக்கத்திற்காகவும் தேவன் அவளுக்காக அவ்வளவாய் அக்கறை கொண்டதால் முழு நகரமும் ஒன்றன் மேல் ஒன்றாக மடிந்தது. ஆனால் அவளுடைய வீட்டின் மேல் ஒரு கல்லும் அசையவில்லை. அவர் விசாரிக்கிறார். அவள் ஒரு அந்நியராய் இருந்த போதிலும் அந்த நேரத்தில் அவள் குழுவில் இல்லை, ஆனால் அவர் அக்கறை கொண்டார். அவர் எப்பொழுதுமே அக்கறை கொள்கிறார். அவர் எலியாவுக்காக அக்கறை கொண்ட போது அவன் மாத்திரமே தேவனுக்காக அக்கறை கொண்டான். அல்லேலூயா! அது அங்குதான் வருகிறது. உங்களுடைய கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்களை விசாரிக்கிறார். பேதுரு தெரிந்து கொள்ளப்பட்ட மூப்பர்களிடமும் சபையில் உள்ளவர்களிடமும் பேசின போது அவன் உங்களுடைய கவலைகளை அவர் மேல் வையுங்கள், ஏனென்றால் அவர் உங்களுக்காக அக்கறை கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு முன்பாக சுத்தமாக இருக்கிறபடியால் எல்லாவற்றையும் அங்கே வையுங்கள். நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களை போன்று நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றார். எலியா தேவனுக்காக அக்கறை கொண்டிருந்த காரணத்தால் தேவன் எலியாவுக்காக அக்கறை கொண்டார். மற்ற பிரசங்கிமார்கள் யாவரும் அந்த நாளின் தரிசனத்தை இழந்து தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய வார்த்தையின் அன்பையும் இழந்து விட்டிருந்தனர். அவை யாவுமே நவநாகரிகமாகிவிட்டன. ஆனால் தேசத்தின் முதல் பெண்மணியாகிய இசபேல் அவைகளை எவ்வளவு நவீனமாக கொண்டிருந்த போதிலும் மற்ற பிரசங்கிமார்கள் பெண்களை எவ்வளவாக செயல்பட அனுமதித்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. எலியா கர்த்தரின் நாமத்தில் அதற்கு எதிராக சத்தமிட்டான். தேவன் கூறினவற்றிற்காக அவன் அக்கறை கொண்டிருந்தான். அப்பொழுது எலியா கூறினதற்கு தேவன் அக்கறை கொண்டார். ஏனென்றால் அவன் கர்த்தருடைய வார்த்தையை கூறினான். நீங்கள் அக்கறை கொள்ளும் போது தேவன் விசாரிக்கிறார், ஆனால் நீங்கள் முதலில் அக்கறை கொள்ள வேண்டும். ஆம், கவனியுங்கள், அவர் எலியாவை ஸ்தாபனங்களின் மத்தியிலிருந்து தம்முடைய வார்த்தையினால் அழைத்த போது அவர் அக்கறை கொண்டிருந்தார். அவருக்கு தசமபாகமும் காணிக்கைகளும் வராதபடியால் அவன் பட்டினி கிடந்து மறிக்க வேண்டும் என்பது போன்று காணப்பட்டது. ஆனால் அவர் எலியாவுக்காக அவ்வளவாய் அக்கறை கொண்டிருந்தார். அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்திருந்த நேரத்தில் அவன் பட்டினி கிடக்க அவர் அனுமதிக்கவில்லை. காகங்கள் அவனை போஷிக்கும்படி அவர் கட்டளையிட்டார். அவர் எலியாவுக்காக அக்கறை கொண்டிருந்தார், ஏனென்றால் எலியா அவருக்காக அக்கறை கொண்டிருந்தார். அவர் வார்த்தையாயிருக்கிறார். தானியேல் உத்தமமாய் ஜபிக்கத்தக்கதாக தேவனுடைய வார்த்தையின் பேரில் அக்கறை கொண்டிருந்த போது அவர் தானியேலை விசாரித்தார். இனிமேல் நான் அதை செய்ய விரும்பவில்லை என்று ராஜா என்ன கூறினாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. எலியா கதவுகளை திறந்து எருசலேமை நோக்கி பார்த்து ஜபித்தான். எலியா தேவனுக்காக அக்கறை கொண்டார். மேலும் தேவன் எலியாவுக்காக அக்கறை கொண்டார். தானியேல் தேவனுடைய வார்த்தைக்காக அக்கறை கொண்டார். தேவன் எலியாவுக்காக அக்கறை கொண்டார். அவர் ஒரு அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்பினார். அது அந்த சிங்கத்தை பயமுறுத்தி இரவு முழுவதும் அங்கேயே தங்கி இருந்தது. தானியேல் அக்கறை கொண்டிருந்த காரணத்தால் தேவன் விசாரித்தார். ஆமையா, ஸ்தாபன கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமற் போனால் சிங்கத்தின் குகையில் எரிந்துவிடப்படுவான் என்பதை அறிந்திருந்தும் உத்தமமாக ஜபித்தார். ஆனால் அவர் அந்த மனிதன் கூறினதற்கு பயப்படாமல் சென்னலின் அருகே முழங்கார் படியிட்டான். அவன் ஜன்னல்களை திறந்தான், ஏனென்றால் அது தேவனுடைய ஒரு கட்டளையாயிருந்தது. அவன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தேவனிடத்தில் உத்தமமாகவும் நேர்மையாகவும் ஜெபித்தான். அவன் தேவனுக்காகவும் அவருடைய கட்டளைக்காகவும் அக்கறை கொண்டிருந்தான். தேவன் திரும்பி தானியேலுக்காகவும் அவருடைய கட்டளைக்காகவும் அவனுடைய நிலைப்பாட்டிற்காகவும் அக்கறை கொண்டார். தானியேல் தேவனுக்காகவும் அவருடைய வார்த்தைக்காகவும் அக்கறை கொண்டிருந்தார். தேவனும் தானியேலுக்காகவும் வார்த்தைக்கான அவனுடைய நிலைப்பாட்டிற்காகவும் அக்கறை கொண்டிருந்தார். அவன் ஒவ்வொரு முறையும் அதை செய்வார். ஆமேன். எபிரேய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை உத்தமமாய் மதித்து அவர்களுக்காக ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக அக்கறை கொண்ட போது அவர் அவர்களுக்காக அக்கறை கொண்டார். அவர்கள் எக்காலம் முதுகிற வரையிலும் அவர் அவர்களுக்காக அவ்வளவாய் அக்கறை கொண்டிருந்தார். அவர்கள் தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு கட்டளையை பெற்றிருந்தனர். எந்த அஞ்ஞான தெய்வத்துக்கு முன்பாகவும் எந்த சிலைகளுக்கு முன்பாகவும் படிய வேண்டாம், அவைகளை வணங்கி தொழுது கொள்ளாதே, அதுவே கட்டளையாயிருந்தது. அவர்கள் எக்காலத்தை ஊதும் போது அவ்வாறு பணியாதவர்களை நாங்கள் அக்கறை சூழலிலே தூக்கி எறிவோம் என்றனர். அவர்கள் தங்களுடைய முதுகை அந்த சிலையை நோக்கியவாறு காட்ட மிகவும் கவலை கொண்டனர். அது உண்மை. தேவன் அவர்களுக்காக அவ்வளவாய் அக்கறை கொண்டிருந்தார். மிகவும் சூடாக்கப்பட்ட போது அவர் நான்காவது மனிதனை அக்கினி சூளைக்குள் அனுப்பி அவர்களை குளிர்விக்க செய்தார். அவர்கள் அக்கறை கொண்டிருந்த காரணத்தால் அவர் அக்கறை கொண்டார். நீங்கள் ஏதோ ஒரு கோட்பாட்டை பற்றிக் கொள்ள விரும்பினால் நீங்கள் எதை செய்தாலும் தேவன் கவலைப்படுகிறதில்லை. நீங்கள் அதை செய்ய விரும்பினால் அவர் உங்களுக்காக ஒருபோதும் கவலைப்பட மாட்டார். ஏனென்றால் நீங்கள் மனிதன் குறினதையே செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய உண்மையான உத்தமமான அறிக்கையை பற்றிக் கொண்டு தேவன் ஒரு சுகமளிப்பவராய் இருக்கிறார் என்று விசுவாசித்தால் அவர் நேற்று மின்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். அவர் உங்களுக்காக அக்கறை கொள்வார். அப்பொழுது அவர் அக்கறை கொண்டிருந்தார். அவர் எபிரேய பிள்ளைகளுக்காக அக்கறை கொண்டார். அவர்களை விடுவிக்க அவர் அவர்களுக்கு நான்காவது மனிதனை அனுப்பினார். அது கிறிஸ்து. நாம் அதை அறிவோம். குஷ்டரோகியோ ஆண்டவரே என்று கூப்பிட்ட போது 10 குஷ்டரோகிகளும் வெளியே வந்து ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று உத்தமமாய் கதறினார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த குறைவை குறித்து கவலை கொள்ள போதுமானவர்களாய் இருந்தனர். அதனால் அவர்களுக்காக அக்கறை கொள்ளும்படியான ஒரு வல்லமையை அவர் உடையவராயிருந்தார். அவர் குஷ்டரோகிக்காக அக்கறை கொண்டார். ஏனென்றால் அந்த குஷ்டரோகிகள் தங்களுடைய அறிக்கையை செய்ய அக்கறை காட்டி அவரை ஆண்டவரே என்று அழைத்தனர். அவர் அக்கறை கொண்டார். நூற்றுக்கு அதிபதி தன்னை குறித்து போதிய அக்கறை கொண்டிருந்த போது அவன் இயேசுவினிடத்தில் உதவிக்காக அனுப்பினான். நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய ரோமாபுரியின் விக்கிரகங்கள் எல்லாம் கண்டனம் செய்து தன்னுடைய விசுவாசத்தை காட்டி அக்கறை கொண்டவனாய் பகிரங்க சாட்சியினால் அவனுடைய குமாரனை சுகப்படுத்தும்படி அவனை அனுப்ப இயேசு போய் அவனை சுகப்படுத்த போதுமான அக்கறை கொண்டிருந்தார். நீங்கள் அக்கறை கொள்ளும் போது அவரும் அக்கறை கொள்ளுகிறார். நீங்கள் முதலில் அக்கறை கொள்ள வேண்டும். அவர் அக்கறை கொண்டிருந்தார். எவ்வாறு இயேசுவை குறித்து போதிய அக்கறை கொண்டிருந்த போது அவர் அக்கறை கொண்டார். அவன் ஒரு ரகசிய விசுவாசியாக இருந்தான். அவன் சரி என்று நம்பினான். ஆனால் அவனுடைய ஸ்தாபன நிலைப்பாட்டின் காரணமாக அவனால் வெளியே வந்து அதை அறிக்கை செய்ய முடியவில்லை. ஆனால் அவனுடைய சிறிய மகள் சுகீனம் அடைந்து மறித்த போது எவ்வீறு தன்னுடைய மகளின் மரணத்தை பார்த்து அல்லது தன்னுடைய கவலையை வெளிப்படுத்த அவன் தன்னை சுற்றியிருந்த அவிசுவாசிகளை கண்டனம் செய்ய போதுமான அக்கறை கொண்டிருந்தான். தன்னுடைய சிறிய தொப்பியை அணிந்து சென்று இயேசுவை கண்டான். எவ்வீறு கவலை உள்ளவனாய் இருந்ததை காண்பித்த போது இயேசு வந்து அவளை மருத்துவரிலிருந்து எழுப்ப போதுமான அக்கறை கொண்டிருந்ததை காண்பித்தார். உங்கள் கவலைகளை அவர் மீது வைத்து விடுங்கள். ஏனென்றால் அவர் விசாரிக்கிறார். அது என்னவா இருந்தாலும் பொருட்படுத்தாமல் அவர் விசாரிக்கிறார். ஒரு கட்டளை கூட இல்லாதிருந்த போது அப்படி ஏதும் சொல்லப்படாமல் இருந்த போது அவர் போதிய அக்கறை கொண்டிருந்தார். அவர் அதை குறித்து ஒருபோதும் குறிப்பிடவில்லை. ஆனால் அந்த எளிய ஸ்திரீ ஜெப வரிசையில் வர முடியாத காரணத்தால் அவர் அக்கறை கொண்டார். அவள் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை என்னால் தொட முடிந்தால் நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்றாள். அதன் பேரிலான அவளுடைய விசுவாசத்திற்காக அவர் அக்கறை கொண்டிருந்தார். எனவே அவர் திரும்பி அவளை கூட்டத்தில் இருந்து அழைத்தார். அவருடைய விசுவாசம் அவளை குணமாக்கிறது என்று அவளிடத்தில் கூறினார். அந்த ஸ்திரீ அக்கறை கொண்டிருந்ததால் அவர் விசாரித்தார். லேகியோர் என்று அழைக்கப்பட்ட நரம்பியல் நோயாளி எதிர்ப்பின் கீழ் அந்த பிசாசின் கலரைகளின் கீழ் இருந்து அசைந்து இயேசுவை சந்திக்க புறப்பட்டு சென்று சாஷ்டாங்கமாய் விழுந்து போதுமான அளவு அக்கறை கொண்ட போது அவர் அக்கறை காட்டினார். எப்பொழுது லேகியோன் அவரை சந்திக்க லேகியோன் தானாகவே அங்கு வந்திருக்கவில்லை என்றால் அந்த பிசாசுகள் ஒருபோதும் வெளியே வந்திருக்கார். அவர் அந்த முயற்சியை மேற்கொள்ள போதுமான அக்கறை கொண்டிருந்த போது அது அவனுடைய விசுவாசத்தில் நிலை நிற்க எந்த லேகியோன் பிசாசுகளை அவனை விட்டு துரத்த இயேசு போதிய அக்கறை கொண்டிருந்தார். அவனுடைய நரம்பு தளர்ச்சியும் போய்விட்டது. நீங்கள் கவலைப்படும் போது அவரும் அக்கறை கொண்டார். ஆமையா, நீங்கள் கவலைப்படும் போது அவரும் அக்கறை கொள்கிறார். இப்பொழுது அந்த பார்வையற்ற மனிதன் எரிகோ வாசலில் ஓ இயேசுவே என்று கூக்குரலிட்டார். ஒரு யூதன் கட்டுப்பாடான ஜெபாலயத்தில் நல்ல நிலையில் இருந்தான். ஆனால் அவன் அந்த சத்தம் எதனால் உண்டாகிறது என்று கேட்டான். அவர்கள் நசரேயனாகிய இயேசு ஒரு தீர்க்கதரிசி கடந்து போகிறார் என்றனர். இயேசுவே தாவீதின் குமாரனே என்றான். ஓ, அது அவனுடைய போதகருக்கும் அருகில் நின்ற குருமார்களுக்கும் அது என்ன ஒரு கடிந்து கொண்டதாக இருந்தது. ஆனால் அவன் போதகரோ பாதிரியாரோ அல்லது வேறு எவருமே என்ன கூறினாலும் கவலைப்படவில்லை. அவன் ஆர்வம் கொண்டவனாயிருந்தான். அவன் தன்னுடைய பார்வையை பெற்றுக் கொள்ள போதுமான அக்கறை கொண்டிருந்தான். எனவே அவன் கூப்பிட்டான். அந்த குருடான மனிதன் ஆயத்தமாயிருந்து கூப்பிட போதிய அக்கறை கொண்டிருந்த போது இயேசுவனை சுகப்படுத்த போதிய அக்கறை கொண்டிருந்தார். அவர் நேற்று மின்றும் மாறாதவராயிருக்கிறார். நீங்கள் கவலைப்படும் போது அவர் அக்கறை கொள்கிறார். ஆனால் நீங்கள் முதலில் அக்கறை கொள்ள வேண்டும். நீங்கள் அக்கறை கொள்கிறீர்கள் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும்.
He cares so much that when a woman living with six men identified
ஆறு புருஷர்களோடு இருந்த ஒரு ஸ்திரீ பகுத்தறிதலின் மேசியாவின் அடையாளத்தை அடையாளம் கண்டு அறிந்து கொண்டதால்
He cared enough that he forgive every sin
அவர் ஒவ்வொரு பாவத்தையும் மன்னித்து அவள் கொண்டு கொள்ள வராத தண்ணீரை அவளுக்கு தரும் அளவிற்கு போதிய அக்கறை கொண்டார். ஏனென்றால் அவள் அடையாளம் கண்டு கொண்டாள். அவள் ஐயா, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்றாள். அவளோடு உள்ள கோளாறு என்னவென்பதை அவர் அவளிடத்தில் கூறிய போது அவர்கள் அந்த நாள் வருவதற்காக அவள் காத்துக் கொண்டிருந்தாள். அவள் முழுவதுமே சபைக்குழுவோடு இருந்ததால் அதை செய்ய அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் அவளோடு உள்ள கோளாறு என்னவென்பதை அவளிடத்தில் கூற முடிந்த ஒரு மனிதனை அவள் கண்டபோது அவள், ஐயா, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன், மேசியா வரும்போது அவர் இந்த காரியங்களை செய்வார் என்று நான் அறிவேன் என்றார். அவர், நானே அவர் என்றார். அது போதும். அவள் அக்கறை கொண்டார். அவள் தன்னுடைய தண்ணீர் குடத்தை விட்டுவிட்டு அவள் நகரத்துக்குள் சென்று அவள், நான் செய்திருக்கிற காரியங்களை என்னிடத்தில் கூறின ஒரு மனிதனை வந்து பாருங்கள், இது மேசியா அல்லவா என்றாள். அவள் ராகாபை போன்றிருந்தாள். அவள் முழு நகரத்தையும் பீதியடைய செய்யும் வரை அவள் அக்கறை கொண்டிருந்தாள். ரூபகாரப்படுத்தப்பட்ட வேத வாக்கியத்திற்கு ஏதோ ஒன்று செய்யப்பட்டிருந்த காரணத்தால் அவள் அக்கறை கொண்டாள். நிறைவேற்றப்பட்டு உறுதி செய்யப்பட்டதற்கு அவள் அக்கறை கொண்டாள். அந்த மனிதர்கள் என்ன கூறினார்கள் அல்லது வேறு யாரோ ஒருவர் என்ன கூறினார் என்பதை குறித்து அவள் கவலைப்படவில்லை. அவள் அதை கண்டாள். அது சம்பவித்த போது அவள் அங்கிருந்தாள். அவள் அக்கறை கொண்டாள். அவள் தன்னுடைய ஜனங்கள் ஒவ்வொருவரிடமும் சொல்லும் அளவிற்கு அக்கறை கொண்டிருந்தாள். அது முழு நகரமும் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொள்ள செய்தது. அவளும் அக்கறை கொண்டாள். அவரும் அக்கறை கொண்டார். நிச்சயமாக அவர் அக்கறை கொண்டார். இயேசு அவர் கூறின அதே காரியங்களை நிறைவேற்ற இன்றைய செய்திக்காக போதிய அக்கறை கொண்டிருந்தார். அவர் மறித்து உயிர்த்தெழுந்து பரிசுத்த ஆவியினாலே அவர்களை அனுப்பும் வரை அவர் இன்னமும் உயிரோடு இருக்கிறார் என்பதை இன்றைக்கு அவருடைய ஊழியத்தை காண்பிக்கும்படியாக தேற்றரவாளனாகிய அவர் போதுமான அக்கறை கொண்டிருந்தார். நாம் அதை குறித்து அக்கறை கொள்ள மாட்டோமா? அதுதான் காரியம். நாம் கவலைப்பட மாட்டோமா? அவர் இந்த ஊழியத்திற்காக மறித்தார். இந்த காரியங்களை காண்பிக்க பரிசுத்த ஆவியானவர் இன்னாலில் இங்கே இருப்பதற்காக அவர் மறித்தார். அவர் உங்களுக்காக அக்கறை கொண்டிருந்தார். அவர் அதை இங்கே கொண்டு வர அக்கறை கொண்டிருந்தார். அவர் அறிக்கையை அளிக்க அக்கறை கொண்டிருந்தார். அவர் உங்களை நேசித்த காரணத்தால் அவர் அக்கறை கொண்டார். பரிசுத்த ஆவியை இதற்காக அனுப்பும்படியாக இந்த ஊழியத்தை இன்றைக்கு செய்ய அவர் போதுமான அக்கறை கொண்டிருந்தார். அந்த விதமாகவே அவர் அந்நாளில் அக்கறை கொண்டிருந்தார் என்பதை அவர் நிரூபித்தார். ஏனென்றால் அவர் என்னவா இருப்பார் என்று தேவன் கூறினதை ரூபகாரப்படுத்தவே அவர் வந்தார். அந்த காரணத்தினால் தான் அந்த ஸ்திரீ அவரை அடையாளம் கண்டு கொண்டாள். அவள், மேசியா வரும்போது அவர் ஒரு தீர்க்கதரிசி என்பதை நான் அறிவேன். மேசியா வரும்போது அவர் இந்த காரியங்களை எங்களுக்கு சொல்லுவார் என்றாள். பாருங்கள், அவர் தேவனுடைய வார்த்தையை அவளுக்கு ரூபகாரப்படுத்தும்படியாக அதை குறித்து போதுமான அக்கறை கொண்டிருந்தார். ஆமே. இப்பொழுது அதே பரிசுத்த ஆவியின் மூலம் அவர் இன்னமும் மேசியாவா இருக்கிறார் என்பதை நம் மூலமாக நிரூபிக்கும்படியாகவும் அதே விதமாகவே அதை நிரூபிக்கும்படியாக, அதாவது அறிவாற்றல் கொண்ட கருத்தின் நாளில் அவர் பரிசுத்த ஆவியை அனுப்பினார். அவர் நேற்று வென்று மாறாதவராய் இருக்கிறார். இப்பொழுது கேள்வி என்னவெனில், நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அது இங்குள்ளது. அது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அதை விசுவாசிக்க போதுமான அக்கறை கொண்டுள்ளீர்களா? நீங்கள் தவறாயிருக்கிறீர்கள் என்று உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட நீங்கள் போதிய அக்கறை உள்ளவர்களா இருக்கிறீர்களா? உங்களுடைய அவிசுவாசத்தை அறிக்கையிட்டு அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் போதுமான அக்கறை கொண்டிருக்கிறீர்களா? அவர் மறித்து மீண்டும் உயிரோடு எழுந்து அதை உங்களிடத்தில் கொண்டு வர போதுமான அக்கறை கொண்டிருந்தார். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள போதுமான அக்கறை கொண்டுள்ளீர்களா? அது நோவாவின் காலம் முதற்கொண்டு ஆதியாக முதற்கொண்டு எல்லா வழிகளிலும் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றே நான் நினைக்கிறேன். அவை யாவற்றையும் அறிந்து கொள்ள நமக்கு நேரமில்லை. ஆனால் அவர் அக்கறை கொண்டுள்ளார் என்பதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் அக்கறைப்படும்படிக்கு, நீங்கள் ஒரு வழியை பெற்றுக் கொள்ளும்படிக்கு அவர் மறித்தார். அவர் அந்த விதமாக கொண்டு வந்திருக்கிறார். அந்த வழி என்ன செய்யும் என்று அவர் சரியாக சொன்னார். இப்பொழுது அவர் இங்கே அது சத்தியம் என்பதை இன்றைக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். எப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பொல்லாத நேரத்தில் உங்களுடைய முழு இருதயத்தோடும் அதை விசுவாசிக்கும்படியாக நீங்கள் அதை குறித்து போதுமான அக்கறை கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் ஒரு ஜபவரிசையில் வந்தாலும் அல்லது அது என்னவா இருந்தாலும் அது அதுவல்ல. நீங்கள் அக்கறை கொள்கிறீர்களா? உங்கள் கவலைகளை அவர் மீது வைத்து விடுங்கள். அவர் உங்களுக்காக அக்கறை கொள்கிறார். அதை குறித்து உத்தவமாயிருங்கள். நீங்கள் உத்தவமாயிருக்க போதிய அக்கறை காட்ட வேண்டும். ஏனென்றால் அவர் கவலைப்படுகிறார் என்று ரூபகாரப்படுத்தப்பட்டபடி வார்த்தையினால் அவர் நிரூபித்திருக்கிறார். அவர் அதை அனுப்புவதாக வாக்குப்படினார். அவர் அதை செய்துவிட்டாரே. அவர் வார்த்தையில் வாக்குத்தம் செய்துள்ளார். இதோ அது உள்ளது. அவர் கவலைப்படுகிறார். எப்பொழுது உங்களை குறித்து என்ன? இது அடுத்ததாக நீங்கள் கவனிக்க வேண்டும். அவர் போதிய அக்கறை கொண்டிருந்தார். உங்களுக்காக ஒவ்வொரு சத்ருவையும் ஜெயங்கொள்ளும்படிக்கு அவர் போதுமான அக்கறை கொண்டிருந்தார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உத்தமமாக இருந்து அதை விசுவாசிக்க வேண்டும். அவர் மரணத்தை ஜெயித்தார். நான் ஜெயிப்பதற்கு மரணம் ஒன்றுமில்லை. அது ஏற்கனவே ஜெயங்கொள்ளப்பட்டு விட்டது. சுகவீனம் நான் ஜெயிப்பதற்காக அல்ல, அது கிறிஸ்து ஜெயங்கொள்ள வேண்டியதல்ல, அது ஏற்கனவே ஜெயங்கொள்ளப்பட்டு விட்டது. நான் அதை விசுவாசிக்க போதுமான அக்கறை கொள்ள வேண்டியதாயுள்ளது. வேறு யாரோ ஒருவர் உங்களிடம் கூறியுள்ளதை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்களா? மருத்துவரின் நோயறிதலை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்களா? சபையானது உங்களிடத்தில் என்ன கூறும் என்று நீங்கள் பயப்படுகிறீர்களா? நீங்கள் பிசாசினடையில் பாதத்தில் இருக்க பயப்படுகிறீர்களா? நான் என்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டிருக்கிறேன். நான் எல்லாவற்றையும் தள்ளி வைத்திருக்கிறேன். நான் ஒவ்வொரு வார்த்தையையும் விசுவாசித்திருக்கிறேன். கர்த்தாவே, இதோ நான் இருக்கிறேன். எனக்குள் ஒரு அக்கறையை சிருஷ்டியும், நீர் எனக்காக அக்கறை கொண்டீர், நானும் உங்களுக்காக அக்கறை கொண்டுள்ளேன் என்று கூறுங்கள். அந்த அழகான பழைய பாடலை நினைத்து பார்க்கிறேன். அவர் உங்களுக்காக விசாரிக்கிறார். சூரிய வெளிச்சங்கள் மூலமாகவோ அல்லது நிழல்களினூடாகவோ அவர் உங்களுக்காக விசாரிக்கிறார். நாம் இப்பொழுது நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. நாம் இனிமேல் தொடர்ந்து செல்ல முடியாது.
He careth for you. He careth for you. Through sunshine or shadow, He careth for you. Let's sing it to Him with our heads bowed.
நம்முடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு நம்முடைய இருதயத்தோடும் நாம் அதை அவருக்கு பாடுவோமாக. அவர் என்ன செய்திருக்கிறார் என்று நாம் பார்ப்போம்.
He careth for you. Sunshine or shadow, He careth for you. He careth.
எப்பொழுது நீங்கள் கவலைப்படுவீர்களானால் நீங்கள் அதை பாடுகையில் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள்.
He careth for you. Through sunshine or shadow, He careth for you. Heavenly Father, at this time in the late hour of the day,
பரலோக பிதாவே, இந்த வேளையில் பிற்பகலில் நாங்கள் எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். நீர் எப்பொழுதும் உடையவர்களுக்காகவே அக்கறை கொண்டிருக்கிறீர் என்பதை வார்த்தையினால் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தாவே, தொல்லை என்னவெனில் நாங்கள் கவலைப்படுகிறோமா? நான் ஒரு மருத்துவர் பட்டம் அல்லது எல்எல்டி பட்டம் பெற்றுள்ளேன் என்று கூறும்படியான கல்வியை பெற விரும்புகிறோமா? அது மருந்து சீட்டை அறிந்து கொள்வதா? அது அதை எடுத்துக் கொள்ளவில்லை. தேவனே, நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் துயரங்களை எங்களுடைய சொந்த இருதயங்களுக்குள்ளாக எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை நிமித்தம் வரும் இன்றைக்கு நாங்களும் கூட அவதிபுற வேண்டும் என்றும் நாங்கள் பாடுபட வேண்டும் என்றும் உணரும்படியாக அவருடைய பாடுகளை எங்கள் மேல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் பண்டைய சிஷ்யர்களைப் போல் திரும்பி அவருடைய நாமத்தின் நிந்தையை சுமக்கும்படிக்கு நாங்கள் சாக்கியமானவர்களாக எண்ணப்பட்டதற்காக கழி கூறுவோமாக. பிதாவே, இதை அருளும். கர்த்தாவே, வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைத்து நான் ஜெபிக்கப் போகிறேன். அவர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தியிருக்கிறார்கள். அவர்களில் அநேகர் ஜெபிக்கப்பட போகிறார்கள். ஜெப அட்டைகளை வைத்திருக்கிறார்கள். இங்குள்ள சிலர் ஜெப அட்டைகளை பெற சரியான நேரத்தில் வரவில்லை. ஆனால் கர்த்தாவே, அவர்கள் விசுவாசிக்க போகிறார்கள். அவர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தினது முழு சபையுமே எனக்கு காண்பித்தது போல இருந்தது. அவர்களில் அநேகர்
சுகீனமாயிருக்கிறார்கள்.
கர்த்தாவே, அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையினால் உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர்கிற இந்த உருமாள்கள் இங்கே கிடக்கின்றன. கர்த்தாவே, அவர்களை சுகப்படுத்தும். அவர்களுடைய வேண்டுகோள்களுக்கு பதிலளிக்கும்படி அருள் புரியும். எப்பொழுது உருமாள்களில் இருந்து கூட்டத்தார் வரை அங்கே உட்கார்ந்து அவதியுற்றுக் கொண்டிருக்கிற மானிட வர்க்கம் வரை, ஓ கர்த்தருடைய பிரசன்னம் பிதாவே, அது வந்து அவர்கள் எல்லோரையும் சுகப்படுத்தட்டும். கர்த்தாவே, இந்த காலையில் நாங்கள் அறிக்கை செய்யும் போது தெய்வீக கிருபையில் நீர் இருப்பீரா? உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் ஒரு இயலாமையை அறிக்கை
செய்கிறேன்.
கர்த்தாவே, நான் உமக்கு ஒரு தகுதியாக அளிக்கக்கூடிய ஒரு காரியமும் கூட என்னிடமில்லை. நாங்கள் தகுதியற்றவர்கள். கர்த்தாவே, எங்களில் எவராலும் அதை செய்ய முடியாது. நாங்கள் கேட்க போகும் காரியங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல. ஆனால் கர்த்தாவே, இயேசுவானவர் புறப்பட்டு சென்று மகிமைக்குள்ளாக ஏறினார் என்பதையும் அவர் வந்து எங்களை தம்மிடம் ஏற்றுக்கொள்ள ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறார் என்பதையும் நாங்கள் அறிவோம். அவர் எங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவதாகவும் அது பரிசுத்த ஆவியானவராகவும் அவர் தம்முடைய ஊழியத்தை செய்து எங்களோடு என்றைக்கும் நிலைத்திருப்பார் என்றும் அவர் எங்களிடம் சொன்னார். ஓ பரிசுத்த ஆவியே, தேவனுடைய ஆவியே, இந்த காலையில் எங்கள் மேல் புதியதாக வந்து உம்முடைய பிரசனத்தை உருவாரப்படுத்தும். கர்த்தாவே, நீர் இங்கே பூமியின் மேல் சஞ்சரித்த போது செய்த அதே விதமாகவே இந்த கடைசி நாட்களில் உம்முடைய வார்த்தையை உபகாரப்படுத்த நீர் இங்கே இருக்கிறீர் என்பதை இந்த கூட்டத்தார் அறிந்து கொள்ளும்படியாகவும் லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும் என்பதை நிரூபிக்கவும். கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய அறிக்கைகளோடு எங்களையே உம்மிடத்தில் சமர்ப்பிக்கையில் நாங்கள் இதை கேட்கிறோம். இது உம்முடைய கனமும் மகிமையுமாகும். கர்த்தாவே, உம்முடைய ரத்தத்தினால் எங்களை சுத்திகரியும். வார்த்தையின் தண்ணீரினால் எங்களை கழுவி ரத்தத்தினால் எங்களை சுத்திகரியும். கர்த்தாவே, அவிசுவாசமுள்ள உலகத்திற்கு இந்த காலையில் வாசிக்கையில் பேதுரு கூறினது போல உதாரணங்களாக எங்களை அழியும். நாங்கள் இதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். நான் இப்பொழுது அந்த சகோதரியிடம் இசைப்பேடையை சற்று நேரம் இசைக்கும்படி கேட்கப் போகிறேன். இன்றைக்கு நாம் சற்று தாமதமாக இருக்கலாம், ஆனால் ஓ, நான் அடிக்கடி வருவதில்லை. எங்களோடு பொறுமையா இருங்கள். ஒவ்வொருவரும் இப்பொழுது ஒரு சில நிமிடங்கள் அப்படியே தரித்திருந்தால் நாங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க போகிறோம். பில்லி, பில்லி பால், அவன் இங்கே எங்கே இருக்கிறான்? நீங்கள் ஜெபட்டுகளை எங்கே கொடுத்தீர்கள்? அது என்னவா இருந்தது? பி, 1 முதல் 100 வரை. அவர் நமக்கு பகுத்தறிதலை அளிப்பாரா என்று நாம் ஒரு சில பி ஜெப அட்டைகளை எடுத்து பார்ப்போம். அது எப்படி? அவர் இங்கே நம்மோடு இருக்கிறாரா என்று பாருங்கள். அவரிடத்தில் கேளுங்கள், அவர் அதை செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நான் பிரசங்கித்திருக்கிறேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தேன், ஆனால் இப்பொழுது நான் பிரசங்கித்து முடித்து விட்டேன். நீங்கள் பாருங்கள், நாம் ஜனங்களை எழுமி நிற்க செய்வோம். பாருங்கள், எப்படியாயினும் நாம் அவர்கள் எல்லோருக்காகவும் ஜெபிக்க போகிறோம். எண் 1 துவங்குவோம். யார் பி என் 1 வைத்திருக்கிறது? செபாட்டை வைத்திருப்பவர் எழுமிருங்கள். இல்லை, நான் அவர்களை இங்கு கொண்டு வரப்போகிறேன். அவர்கள் இந்த நடைபாதையிலிருந்து வெளியே வருவார்கள். பி எண் 1 என்று இருக்கட்டும். யார் அதை வைத்திருக்கிறார்? செபாட்டை எண் 1? அது கட்டடத்தில் இல்லை என்று நீங்கள் கூறுகிறீர்களா? சரி, நாம் துவங்குவோம். ஓ பெண்மணியே, நான் வருந்துகிறேன். சரி சரி, பி எண் 2. அப்படியானால் நாம் ஏற்கனவே 1 துவங்கி இருந்தால் நலமாயிருக்கும். பி எண் 2, யார் அதை வைத்துள்ளது? நாங்கள் அதை காணும்படியாக நீங்கள் உங்களுடைய கரத்தை இந்த விதமாக உயர்த்துவீர்களா? பெண்மணியே இங்கே வாருங்கள். 3, யார் 3? இப்பொழுது நம்முடைய வரிசையை சுவற்றுக்கு கீழே கொண்டு செல்வோம். நாம் நகர்ந்து செல்வோம் அல்லது அந்தபடியாக எங்காவது இருப்போம். எனவே சரி, ஜபாட்டை எண் 3, யார் வருவார்? இந்த பெண்மணி இங்கே வருகிறாளா? நான் உங்களுடைய கரத்தை காணவில்லை. சகோதரியே, என்னை மன்னிக்கவும். எண் 4, ஜபாட்டை எண் 4 உடையவர் யார்? நீங்கள் யார் என்பதை நான் காணும்படியாக நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? அங்கே பின்னால் உள்ள மனிதன், கருப்பு நிற சகோதரன், ஐயா, எண் 4, நீங்கள் இங்கே வருவீர்களா? எண் 5, யார் எண் 5? அங்கே பின்னால் உள்ள மனிதர், நீங்கள் விரும்பினால் நீங்கள் இங்கு வருவீர்களா? எண் 6, ஜபாட்டை 6 வைத்திருப்பவர், நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? இங்கே சரி ஐயா. 6, 7, இப்பொழுது இது உங்களை கூட்டமாக திரளாமல் தடுக்க செய்யும். 7, சரி 7, இங்கே வாருங்கள். இப்பொழுது எண் 8, நீங்கள் ஐயா, நீங்கள் வருவீர்களா? 9, சரி ஐயா. எண் 10, சரி சிறு பையன். நாம் அதை நினைத்துக் கொண்டிருக்கையில் மிகவும் இனிமையான காரியம், நான் இங்கே உள்ளே வந்தபோது ஒரு சிறு பையன் அதை குறித்து சிந்திக்க கிட்டத்தட்ட அது என்னை கொள்ளுகிறது. சற்று முன்னர் அங்கு நின்றிருந்த ஒரு சிறு பையன், சகோதரன் பிரணாம், நீங்கள் எனக்காக ஏதாவது செய்வீர்களா என்று கேட்டான். ஏறக்குறைய உருவத்தில் இந்த சிறு பையனை போன்றே இருப்பான். நான், மகனே, அது என்ன என்று கேட்டேன். அவன், என் தாயாருக்காக ஜெபியுங்கள் என்றான். மேலும், அவள் தேவனுடைய நாமத்தை வீணாக கூறுகிறாள், அவள் அப்படிப்பட்ட ஒரு மோசமான வாழ்க்கையை உடையவளாய் இருக்கிறாள் என்றான். நான், நீ எங்கே வசிக்கிறாய்? இங்கே நகரத்திலா என்று கேட்டேன். அதற்கு ஆமையா என்றான். அவன் தன்னுடைய தாய் ஒரு நல்ல பெண்ணாக இருக்க வேண்டும் என்று விரும்பினான். மேலும், ஒரு பிள்ளை அவர்களை வழிநடத்தும் என்று ஏசாயா கூறினதில் வியப்பொன்றும் இல்லை. எண் 10, எண், அது எண் 10 அல்லவா? சரி, எண் 11, சரி, எண் 12, எண் 12, சரி, எண் 13, 14, சரி, 15, 15, நான் அதை பார்க்கவில்லை. எண் 15, 16, சரி ஐயா, நீங்கள் விரும்பினால் அந்த வழியாக வாருங்கள். 16, 17, 18, 18, நான் அதை பார்க்கவில்லை. சரி பெண்மணி, அல்லது சகோதரி, 18, சரி, இப்பொழுது அந்த பெண்மணியே, உனக்கு விருப்பமானால் அந்த வழியாக போ. இப்பொழுது பாருங்கள், ஜெப வரிசையாக அவர்கள் ஒரு நேரத்தில் நிற்க அதுவே போதுமானதாக உள்ளது.
As the prayer line begins to dwindle, see, then let Billy Paul.
ஜெப வரிசை குறைய துவங்கையில் பாருங்கள், அப்பொழுது மேடையிலிருந்து பில்லி பால் அல்லது இன்னும் சிலரை, சகோதரன் நெவில், சகோதரன் நெவில், சற்று கழித்து சகோதரன் நெவில் அவர்களை, நீங்கள் அவர்களை காணும் போது, இப்பொழுது நீங்கள் சகோதரன் நெவில் ஜெப வரிசை வருவதை காணும் போது, அவர் இந்த விதமாக சையை செய்வார், ஏனென்றால் நான் பரிசுத்த ஆவிக்காக ஜெபிக்க போகிறேன். இப்பொழுது இந்த மனிதன், ஐயா, நீங்கள் சக்கர நாற்காலியில் ஒரு ஜபாட்டையை வைத்திருக்கிறீர்களா? அவர் தன்னுடைய ஜபாட்டையை வைத்திருந்தார். சரி, இப்பொழுது நீங்கள் அவர் ஜெப வரிசையில் கொண்டு செல்லலாம். இப்பொழுது உங்களால் எழுந்திருக்க முடியாதபடி எங்கு, அதாவது வேறு யாராவது இருக்கிறார்களா? யாராவது அவர்களுக்கு உதவி செய்தால் அவர்களுடைய நேரம் வரும்போது பாருங்கள். இப்பொழுது நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். ஏறக்குறைய 18 அல்லது 20 இடத்தில் நான் விட்ட இடத்திலிருந்து துவங்குங்கள். அதன் பின்னர் நீங்கள் 21, 22 துவங்குகிறீர்கள். நீங்கள் வரும்போது உங்களுடைய இடத்தை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். எப்பொழுது நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? அவர் எப்பொழுதுமே அக்கறை கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவர் இப்பொழுது அக்கறை கொள்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவர் ஒரு காலத்தில் அக்கறை கொண்டிருந்தால் அவர் எப்பொழுதும் அக்கறை கொள்வார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது ஒவ்வொருவரும் உண்மையான பயபக்தியோடு உங்களுடைய ஸ்தானத்தை வைத்து ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது கூட்டத்தில் உள்ள நீங்களும் கூட ஜெபியுங்கள். இப்பொழுது அவர் எப்படி அக்கறை கொண்டார்? ஏனென்றால் எந்த மனிதனும் அல்லது எந்த தீர்க்கதரிசியும் அவரை போல அதற்கு மேல் அக்கறை கொள்ள முடியாது. வேறு எவரும் தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கிரியையின் எல்லைகளுக்கு அப்பால் செல்ல முடியாது. அது சரியா? இப்பொழுது எனக்கு கவலை இல்லை. நீங்கள் ஜபவரிசிகளூடாக 100 முறை வந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிற நீங்கள், உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் பாவம் அபிசுவாசம் இருக்குமானால் அதை இப்பொழுதே அறிக்கை செய்யுங்கள். அது இல்லாமல் இங்கே உள்ளே வர தைரியம் கொள்ள வேண்டாம். நீங்கள் இங்கு வர முடிந்தால், ஒரு மனிதன் எவ்வளவுதான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும், நின்று கொண்டு உங்கள் மீது கைகளை வைத்தாலும், நீங்கள் அதை விசுவாசித்தால் ஒழிய நீங்கள் நிச்சயமாகவே அதை இழக்க நேரிடும். நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் அதை அறிக்கை செய்ய வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டும். பாருங்கள், அப்படியானால் நீங்கள் இங்கே நோக்கி பார்ப்பீர்களானால் அங்கே எப்படி நீங்கள் அந்த காட்சியை பெற்றுள்ளீர்கள் என்று நான் நம்புகிறேன். பார்த்தீர்களா? நீங்கள் தேவனுக்கு அளித்த வார்த்தையை காத்துக் கொண்டால் தேவன் உங்களுக்கு அளித்த தம்முடைய வார்த்தையை கை கொள்ளாமல் இருப்பது முற்றிலும் கூடாத காரியம். பார்த்தீர்களா? நீங்கள் அதை உண்மையாக விசுவாசித்தால் அதை நீங்கள் சந்தேகப்பட வைக்க முடியாது. காலம், இடம், வேறு எதுவுமே அதை சந்தேகிக்க வைக்க முடியாது. நீங்கள் அதை விசுவாசியுங்கள். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? எப்பொழுது நான் இந்த ஜபவரிசையை கீழே பார்க்கப் போகிறேன், எனக்கு தெரிந்த மட்டில் இங்குள்ள இந்த மனிதனை தவிர நான் அவரை அறிவேன். எனக்கு தெரியும், எனக்கு ஜீன் ஸ்லாட்டரை தெரியும், எனக்கு அவரை தெரியும். அதற்கு வெளியே அவர்கள் எதற்காக அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் அறியேன். அவர்கள் எதற்காக அங்கே இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. தேவன் அறிந்திருக்கிறார். இப்பொழுது உங்களை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை நீங்கள் யாவரும் அறிந்திருப்பீர்களேயானால் அங்கே நின்று கொண்டிருக்கும் நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். இப்பொழுது உங்களை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை இந்த கூட்டத்தில் உள்ள எத்தனை பேர் அறிவீர்கள்? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து உங்களை குறித்து அறிந்திருக்கிறார் என்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் இதை கூற விரும்புவீர்கள்? இயேசு கல்வாரியில் சிலுவையில் அறையப்பட்ட போது அவர் என்னை சுகப்படுத்தினார் என்று நான் என் முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறேன் என்று கூறுவீர்களா? அது உண்மை. பார்த்தீர்களா? எப்பொழுது அவர் அதை ஏற்கனவே செய்திருந்தார், அப்பொழுது அதை ஏற்றுக்கொள்வது உங்களுடைய விசுவாசமாக உள்ளது. இப்பொழுது அதை செய்ய அவர் போதிய அக்கறை கொண்டிருந்தார். ஒவ்வொரு சந்தேகத்தையும் தள்ளிவிட்டு அதை விசுவாசிக்க நீங்கள் போதிய அக்கறை கொண்டீர்களா? அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்களுடைய கவலைகளை அவர் மீது வைத்து விடுங்கள். இப்பொழுது நீங்கள் சுகவீனமாயிருந்தால், நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், பரிசுத்த ஆவியானவர் செய்திருக்கிற பல்லாயிரக்கணக்கான காரியங்களை நான் கண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் அதை அறிவீர்கள். வலிப்பு மரித்து போறவர்களையும் கூட உயிர்ப்பித்தார். ஏறக்குறைய 3 வாரங்களுக்கு முன்னர் ஒரு மனிதன் இங்கே மேடையின் மேல் சரியாக நமக்கு முன்னால் கீழே விழுந்து மரித்தார். அவருடைய மனைவி இங்கே பதிவு செய்யப்பட்ட ஒரு செவிலியராக இருக்கிறார். அந்த மனிதன் நேராக கீழே விழுந்தார். அவர் இங்கே எங்கோ அமர்ந்திருக்கிறார். இதோ அவருடைய மனைவி இப்பொழுது இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். மேலும் அவர் இப்பொழுது இங்கே எங்கோ இருக்கிறார். ஆம், இதோ அவர் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். கண்கள் பின்னோக்கி சென்று இந்த விதமாக இருட்டாகி சரியாக விழுந்தார். நான் கீழே சென்றேன். அவள் அவரை பரிசோதித்தாள். இருதய துடிப்பும் இல்லை, நாடி துடிப்பும் இல்லை. நான் என்னுடைய கரங்களை அவர் மீது வைத்து அவர் போய்விட்டார். அவருடைய ஆவியை அழைக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் உயிர்த்தெழுந்தார். பார்த்தீர்களா? பார்த்தீர்களா? அது என்ன? அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறார். அது நான் அல்ல, அந்த தேற்றரவாளன் செயல்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறார். பார்த்தீர்களா? நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எப்பொழுது பரிந்து பேசுவது அவரை பொறுத்ததாய் உள்ளது. அப்படியானால் நான் எவ்வளவு உங்களுடைய சித்தத்திற்கு எதிராக தேவனால் உங்களை ரட்சிக்க முடியுமா? நிச்சயமாக இல்லை. உங்களுடைய சித்தத்திற்கு எதிராக அவரால் உங்களை சுகப்படுத்த முடியாது. நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். இப்பொழுது என்னவா இருக்கும்? அவரால் நிரூபிக்க முடிந்தால் இயேசு கிறிஸ்து இங்கே நம்மோடு இருக்கிறார் என்றும், இந்த தேற்றரவாளன் இயேசு கிறிஸ்து என்றும் தேவன் ஒரு தெய்வீக வரத்தை கொண்டு உங்களுக்கு காட்ட அனுமதித்தால், அவர் வார்த்தையாயிருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. சரியா? வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். வேதம் எபிரேயர் 4 தேவனுடைய வார்த்தை இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருதயத்தின் நினைவுகளை வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று கூறியுள்ளது. சரியா? இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை மேசியா என்பதை நிரூபிக்க அதைத்தான் செய்தார். ஓ என்னே, நீங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லையா? மேசியா என்றால் என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். என்ன அபிஷேகம் பண்ணப்பட்டவர்? அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை. வார்த்தையானது மாம்சமானது. அவரே அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையா இருந்தாரே. சகோதரன் வேயில், உங்களுக்கு புரிகிறதா? பாருங்கள், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையா இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் உங்களை அவரிடத்தில் சமர்ப்பிக்கும் போது, அப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளவைகளுக்கு அப்பால் அவர் உங்களை உபயோகிக்கிறார். அவர் இன்னமும் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையாயும் இருதயத்தின் நினைவுகளை வகையறுக்கிறவராயும் இருக்கிறார். ஓ, எப்படி எப்படி யாராவது சந்தேகிக்க முடியும்? அப்படியே விசுவாசியுங்கள், சந்தேகப்படாதீர்கள். இப்பொழுது அங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீங்கள், நான் இந்த காலையில் அந்த பொருளை பற்றி பேசினேன். ஒரு சிறிய ஸ்திரீ தான் ஜப வரிசையில் வரப்போவதில்லை என்று கவலைப்பட்ட போது, ஒரு கால் ஆனால் அவள் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அவர் திரும்பி பார்த்தார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இன்றைக்கு அது மீண்டும் செய்யப்பட முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆம். இப்பொழுது நீங்கள் அதை எப்படி தொடுவீர்கள்? அவர் பிரதான ஆசாரியர் என்றும், இப்பொழுது ஒரு பிரதான ஆசாரியர் என்றும், நம்முடைய அறிக்கையின் பேரில் பரிந்து பேச மகத்துவமான தேவனுடைய வலதுபாரத்தில் வீற்றிருக்கிறார் என்று வேதம் கூறியுள்ளது. நாம் அவரை விசுவாசிக்கிறோம் என்பதை அறிக்கையிட்டு நாம் பிரதான ஆசாரியரை தொட விரும்புகிறோம். நாம் அவரை தொடும்போது அவர் எப்படி செயல்படுவார்? அவர் இங்கே பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் இருக்கிறார். அதன் பின்னர் அவர் திரும்பவும் பேசி சரியா உங்களுக்கு கூறுவார். அது சரியா? இப்பொழுது நீங்கள் அதை விசுவாசித்து உட்கார்ந்து கொண்டிருங்கள். அமைதியாயிருங்கள். பயபக்தியோடும் விழிப்புடனும் இருங்கள். இப்பொழுது அவர் அதை மூன்று முறைகளாவது செய்தால் அது போதுமானதா இருக்கும்? அது போதுமானதா இருக்கும் இல்லையா? மூன்று முறை அவர் அதை செய்வாரேயானால், ஒன்று இரண்டு மூன்று அவர் அதை செய்தால் நலமாயிருக்கும். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இப்பொழுது நாம் ஜெபிக்கையில் சற்று நேரம் பாருங்கள். இது நான் இது இப்பொழுது சற்று வித்தியாசமான ஒரு காரியமாய் உள்ளது. பிரசங்கித்துக் கொண்டிருந்து அதன் பின்னர் இதற்கு திரும்பினேன். இப்பொழுது இதற்காக நான் நீண்ட காலமாக கர்த்தரை நோக்கி கூப்பிடவில்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய இதயத்தை அறிந்திருக்கிறார். அவர் உங்களுடைய வேண்டுகோளை அருள்வாராக. அவர் அதை செய்வார் என்று நான் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது இங்கே ஒரு ஸ்திரீ நிற்கிறாள். நாங்கள் ஒருவருக்கொருவர் அந்நியர்களாயிருக்கிறோம். எனக்கு தெரிந்த மட்டும் நான் என்னுடைய ஜீவியத்தில் அவளை ஒருபோதும் கண்டதே இல்லை. அவள் எங்காவது கூட்டத்தில் அமர்ந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு புத்தகத்தின் மூலம் என்னை அறிந்திருக்கலாம். ஆனால் பரலோக பிதா அறிந்திருக்கிறார். எனக்கு தெரிந்த மட்டில் என் வாழ்க்கையில் நான் அவளை பார்த்ததில்லை. அவள் ஒரு அந்நியர். இப்பொழுது அவர் மாறாதவராய் இருந்தால், இயேசு ஒரு ஸ்திரீயை கிணற்றண்டையில் சந்தித்தது போன்று இங்கே ஒரு மனிதனும் ஒரு ஸ்திரீயும் சந்திக்கின்றனர். அதை குறித்து நான் சற்று நேரத்திற்கு முன்பு பேசினேன். அவர் அவளுக்காக அக்கறை கொண்டார். இப்பொழுது இந்த ஸ்திரீ ஒருவேளை அந்த ஸ்திரீ இருந்த அதே காரியத்தில் குற்றவாளியா இல்லாதிருக்கலாம். ஆனால் ஏதோ தவறு உள்ளது. ஆனால் அவர் அந்த ஸ்திரீயை குறித்து எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறாரோ அவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறார். பாருங்கள், அவர் விசாரிக்கிறார். இப்பொழுது அவளதை கண்டபோது அவளதை அடையாளம் கண்டுகொண்டாள். இப்பொழுது இங்கே நாம் இருவருமே இந்த விதமாக நின்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நான் அவளை ஒருபோதும் கண்டதில்லை. இப்பொழுது மகத்தான பரிசுத்த ஆவியானவர் காணக்கூடாதவர். இப்பொழுது விசுவாச புலன்கள் அவரை எனக்கு அறிவித்தால் நலமாயிருக்கும். அவர் விசுவாசத்தின் புலன்களை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய வார்த்தை அதை இந்த கடைசி நாட்களில் மிக நெருக்கமாக கொண்டு வந்துள்ளது. அவர் அதை குறித்த புகைப்படத்தை அங்கே வைத்திருக்கிறார். அவர் அதை நம்முடைய புலன்களுக்கு மிக நெருக்கமாக கொண்டு வந்திருக்கிறார். அபிஷேகிக்கப்பட்டவர் தூரமாய் சென்று அவர் இங்கே உள்ளே வருவதையும் அந்த அக்னி ஸ்தம்ப ரூபத்தில் சுற்றி அசைவதையும் கண்டிருக்கிறார். அவர் அவ்வாறு இல்லையா? இப்பொழுது அவர் இங்கே இருக்கிறார். அவர் இங்கே இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். அவர் இங்கு இருக்கிறார் என்று என் விசுவாசம் கூறுகிறது. இப்பொழுது அவர் செய்வதாக வாக்கு பண்ணியிருந்தபடியே பாருங்கள், இந்த ஸ்திரீயின் ஜீவியத்தை கிரகித்துக் கொள்ள அவரால் போதுமான அளவு தம்மை இங்கே வெளிப்படுத்த முடிந்தால் நலமாயிருக்கும். பரிசுத்த ஆவியானவர் அவர் செய்த அதே பணியை செய்வார். இப்பொழுது நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறபடியால் நான் காணும்படியாக ஒரு நிமிடம் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். கிணச்சண்டையில் இருந்த ஸ்திரீக்கு அவர் செய்தது போல அவர் எனக்கு தண்ணீர் கொண்டு வா என்றார். உங்களுக்கு தெரியும், அவர்கள் உணவருந்து செல்வதை குறித்து அவர் அங்கே உட்கார்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்திருக்கலாம். அப்பொழுது அவர் அவரிடத்தில் ஒரு நிமிடம் பேச வேண்டியதாக இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பிதா அவரை அங்கே அனுப்பியிருந்தார். அவர் செய்ய வேண்டியதாக இருந்தது. அவர் எரிகோவிற்கு சென்று கொண்டிருந்தார். அவர் மலையின் மேல் உள்ள சமாரியாவுக்கு சென்றார். அவர் அங்கே செல்ல வேண்டியதாக இருந்தது. பாருங்கள், எப்படியோ அல்லது வேறு விதமாக எனக்கு தேவை இருந்தது. பிதா என்னை அரிசோனாவில் இருந்து இங்கே அனுப்பினார். நீங்கள் உள்ளே வாருங்கள். எனவே அவை யாவும் ஒரே காரியமாகவே உள்ளன. எந்த காரியமும் தற்செயலாக சம்பவிக்கிறதில்லை. அவை யாவும் ஏதோ ஒரு காரணத்தினால் சம்பவிக்கிறது. தேவனுடைய கிருபையே சரியானது. இப்பொழுது உங்களை அறியாதவர்களாய் நீங்கள் உண்மையாகவே ஆரோக்கியமாக காணப்படுகிறீர்கள். மேலும் நீங்கள் சுகமளித்தலுக்காக இங்கே இல்லாமல் இருக்கலாம். அது வேறு ஏதோ காரியமாக இருக்கலாம். அது அன்பார்ந்த யாராகிலும் இருக்கலாம். அது வீட்டு பிரச்சனையாகவோ நிதி சார்ந்ததாகவோ இருக்கலாம். நான் அதை அறிந்து கொள்ள வழியே இல்லை. நீங்கள் அதை அறிவீர்கள். ஆனால் நீங்கள் எதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள் என்பதை அவர் எனக்கு விளக்குவாரானால் அது உண்மையா அல்லது இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது கூட்டத்தார் ஒரே இதயத்தோடு விசுவாசிப்பீர்களா? இப்பொழுது நாங்கள் பேசுவதை நீங்கள் கேட்பீர்கள். அது ஒலிநடாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாங்கள் இங்கே மேடையின் மேல் நின்று கொண்டிருக்கிறோம்.
அந்த பெண்மணி அவள் தன்னுடைய தலையை இந்த விதமாக உயர்த்தியிருப்பதை நான் காண்கிறேன். அவளுக்கு ஒற்றை தலைவலி போன்ற தலைவலிகள் அவளை தொல்லைப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. அது எல்லா நேரத்திலும் தொடர்ந்து வரும் தலைவலியாய் உள்ளது. அது உண்மை. அது உண்மையானால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். பார்த்தீர்களா? அது உண்மை. மற்றொரு காரியம், அவளுக்கு உடல் வளர்ச்சியை பாதிக்கும் கழுத்தில் உள்ள சுரப்பி கோளாறு உள்ளது. அவள் எப்படியும் அது உங்களை தொல்லைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அவர் கூறுவது சரியே, அது ஒரு உடல் வளர்ச்சியை பாதிக்கும் கழுத்தில் உள்ள சுரப்பியாகும். அதன் பின்னர் நீங்கள் சிக்கல்களை உடையவர்களாக இருக்கிறீர்கள். உங்களோடு அநேக காரியங்கள் கோளாறாக உள்ளன. நரம்பு தளர்ச்சி, நிலைகுலைவு, படபடப்பு. நான் எங்கே நின்று கொண்டிருக்கிறேன் என்றும், நான் உள்ளே இருக்கிறேனா அல்லது வெளியே இருக்கிறேனா என்று சில சமயங்களில் ஆச்சரியப்படுவது. அது உண்மை. அது உண்மை. இப்பொழுது அவர் உங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் மறைந்திருக்க வேண்டுமானாலும் உங்களால் இப்பொழுது மறைக்க முடியாது. பார்த்தீர்களா? நீங்கள் யார் என்று அவரால் என்னிடம் கூற முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? பாருங்கள் வயோலா, நீங்கள் வீடு திரும்புங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்குகிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? எனக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார். இவர் எனக்கு மற்றொரு அந்நியர். தேவன் நம் இருவரையும் அறிந்திருக்கிறார். நீங்கள் என்னை அவருடைய தீர்க்கதரிசி என்றும் அவருடைய ஊழியக்காரன் என்றும் விசுவாசிக்கிறீர்களா? இந்த வார்த்தையிலிருந்து நான் பிரசங்கித்துள்ள இந்த காரியங்கள் சத்தியம் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் எதற்காக இங்கே இருக்கிறீர்கள் என்று கர்த்தராகிய இயேசுவிடம் கூறினால், நீங்கள் என்னை அவருடைய ஊழியக்காரன் என்று விசுவாசியுங்கள். அவர் உங்களுக்காக அக்கறை கொண்டுள்ள காரணத்தால் அவர் இதை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய அக்கறை உங்களுக்காக உள்ளது. அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் உங்களுக்காக அக்கறை கொள்கிறார். அவர் வரிசையில் வந்துள்ள இந்த மற்றவர்களுக்காக அக்கறை கொண்டிருக்கிறார். அவர் அவர்களுக்காக அக்கறை கொள்கிறார். உங்களுக்கு தொல்லை, ஒரு விபத்து, மோட்டார் வாகன விபத்து போன்றவை உண்டாயிருந்தன. நீங்கள் அதை குறித்து முழுவதும் கலக்கமடைந்துள்ளீர்கள். அது உண்மை. உங்களுடைய மூட்டுகளில் உங்களுக்கு கோளாறு உள்ளது. அது உண்மை. அது சுகமடைய போகிறது. நரம்பு தளர்ச்சி உங்களை விட்டு போக போகிறது. எனவே அப்படியே வீட்டுக்கு செல்லுங்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கூறுங்கள். நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும். சரி, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? எனக்கு உங்களை தெரியாது. நீங்கள் எனக்கு ஒரு அந்நியர். ஆனால் தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் இங்கு இருப்பதற்கான காரணத்தை அல்லது உங்களை குறித்த வேறு எதையாவது அவரால் என்னிடம் கூற முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களா? அங்கே மற்றொரு பெண்மணி இருக்கிறாள். நீங்கள் அவ்வாறு இருக்கவில்லையா? பாருங்கள், இல்லை, அதுவல்ல. அது நீங்கள். நீங்கள் யாரோ ஒருவருக்காக இங்கே இருக்கிறீர்கள். நீங்கள் யாருக்காகவோ இருக்கிறீர்கள். அது உங்களுடைய தாய். அது உண்மை. அவளுடைய மூட்டுகளில் கூட ஏதோ கோளாறு உள்ளது. அது உண்மை. அவள் இங்கே இல்லை. அவள் ஒரு இடத்திற்கு அருகில் இருக்கிறாள். எனக்கு ஆங்கிலேயர்களை போல தெரிகிறது. இங்கே எங்கோ இருக்கிறாள். நீங்கள், அது உண்மை. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சரி, தொடர்ந்து செல்லுங்கள். அவள் குணமடைந்து விட்டால் அப்படியே செல்லுங்கள். அங்கே இரண்டு பெண்கள் இருந்தனர். அவர்களில் ஒருவர் மிகவும் வயதானவர். எனவே அவர் எங்கே இருந்தார் என்று நான் யோசித்தேன். அது எங்கே, எந்த இடத்தில் உள்ளது என்று நான் பார்த்தேன். தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியாதா? அவரால் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? ஆமே. அவர் அற்புதமானவர் அல்லவா? நான் அவரை நேசிக்கிறேன். அவரே அவரே என் ஜீவன். நான் பெற்றுள்ள யாவும் அவர்தான். எனக்கு வேண்டியதெல்லாம் அவர்தான். அப்படியே தொடர்ந்து செல்லுங்கள். ஐயா, அவர் உங்களை குணமாக்கினார். அபிஷேகம் அந்த பெண்மணியை தொடர்ந்தது. அங்கே நரம்பு தளர்ச்சியினால் தொல்லைப்படுத்தப்பட்ட மற்றொரு பெண்மணி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவள் தன்னுடைய கரத்தின் அடியில் ஒரு சதை வளர்ச்சியை பெற்றுள்ளார். அது சரியா? அப்பொழுது அவள் தன்னுடைய கரங்களை உங்கள் மீது வைத்த போது நீங்கள் ஒரு உண்மையான வினோதமான உணர்வை உணர்ந்தீர்கள். அது சரிதானே? அப்பொழுதுதான் அவர் உங்களை சுகப்படுத்தினார். நீங்கள் நலமாக இருக்கப் போகிறீர்கள். இயேசு கிறிஸ்து. அவள் எங்கே இருக்கிறாள் என்று பாருங்கள். ஜெபித்துக் கொண்டிருந்த ஸ்திரீ அல்லது இங்கே பாருங்கள். அவள் ஜெபித்துக் கொண்டிருந்த போது, நான் அவளுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்த போது என்ன சம்பவித்தது என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? பார்த்தீர்களா? நான் வேறொரு ஸ்திரீயை கண்டேன். நான் அந்த பக்கம் நோக்கி பார்த்தேன். ஒரு பெரிய உணர்வு உண்டானது. அவர்கள் ஒருவரை ஒருவர் அறிந்திருக்க வேண்டும். ஏதோ ஒன்றை அல்லது அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமானவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த ஸ்திரீ இங்கே இந்த ஸ்திரீயின் மேல் ஒரு உணர்வு கொண்டிருந்தாள். இந்த ஸ்திரீ கீழே சென்று அவளை தொட்டபோது நான் நோக்கி பார்த்தபோது அவள் அங்கே நின்று கொண்டிருந்தாள். நான் அந்த பெண்ணை என் வாழ்க்கையில் கண்டதே இல்லை. பரலோகத்தில் உள்ள தேவன் அதை அறிந்திருக்கிறார். ஓ என்னே,
நீங்கள் ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? உங்களால் விசுவாசிக்க கூடுமானால் அவரால் உங்களிடத்திலிருந்து பழக்க வழக்கங்களை கூட எடுத்து போட முடியும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அவர் உங்களை முழுமையாக குணமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? தொடர்ந்து செல்லுங்கள். நீங்கள் அதை இப்பொழுதே நிறுத்தி விடுவீர்கள். மற்றொன்றை ஒருபோதும் குறைக்க மாட்டீர்கள். போய் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். தேவனில் விசுவாசமாயிருங்கள். சந்தேகப்படாதீர்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நமக்கு இன்னும் மூன்று உண்டா? தேவனில் விசுவாசமாயிருங்கள். சந்தேகப்படாதீர்கள். அப்படியே
விசுவாசியுங்கள்.
அவருடைய அபிஷேகம் இப்பொழுது இங்கே உள்ளது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆமேன். சந்தேகப்படாதீர்கள். விசுவாசியுங்கள். நான் உங்கள் மேல் கரங்களை வைத்து விசுவாசிக்கப் போகிறேன். நீங்கள் என்னோடு விசுவாசிப்பீர்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சகோதரன் சுகமடையட்டும். ஆமேன். இப்பொழுது விசுவாசமாயிருங்கள். சந்தேகப்படாதீர்கள். அப்படியே ஒரு நிமிடம். அங்கே பின்னால் கூட்டத்தில் ஏதோ ஒன்று சம்பவித்தது. என்னால் அதை காண முடியவில்லை. அது இங்கே பின்னால் உள்ளது. அது இப்பொழுது எனக்கு மறைக்கப்பட்டுள்ளது என்று நான் நினைக்கிறேன். இதோ அது உள்ளது. நான் அதை ஒரு நிழலில் காண்கிறேன். அது ஒரு மனிதன். அவர் நரம்பு தளர்ச்சியினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு வலிப்பு நோய் உள்ள ஒரு பையன் இருக்கிறார். ஐயா, உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவ்வளவுதான். சரி, அங்கே அந்த பையன் மேல் உங்களுடைய கரத்தை வையுங்கள். அவன் சரியாகி விடுவான். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவனால் அதிலிருந்து மறைக்க முடியும் என்று அந்த பிசாசு நினைத்தான். ஆனால் அவன் அதை செய்ய தோல்வியுற்றான். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
That thing's still moving somewhere. Oh my! For grace and care.
அந்த பிசாசு இன்னமும் எங்கோ நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஓ என்னே, கிருபையும் அக்கறையுமே.
There's another epileptic here somewhere.
இங்கே எங்கோ மற்றொரு காக்காய் வெளிப்பு நோய் உள்ளது. ஆம்,
here it is.
அது இங்கே சரியாக உள்ளது. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். தேவன் உங்களை அறிந்திருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? திரு நெல்சன் டி கிராண்ட் அவர்களே, நீங்கள் சுகமடைந்து ஓஹாயோவிற்கு திரும்பிச் செல்லலாம். அதுதான் உங்களுடைய பெயர். நீங்கள் விசுவாசித்தால் அந்த காரியங்கள் உங்களை விட்டு நீங்கி போகும். இனி ஒருபோதும் உங்களை தொல்லைப்படுத்தாது. நானும் ஜீவியத்தில் அந்த மனிதனை கண்டதே இல்லை. அவரை குறித்து ஒன்றுமே எனக்கு தெரியாது. இப்பொழுது உங்களால் அதை மறக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். நாம் நம்முடைய தலைகளை அப்படியே வணங்கி தேவனுக்கு துதி செலுத்துவோமாக. கர்த்தராகிய இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நேற்று இன்றும் மாறாதவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, உம்முடைய கிருபை ஒருபோதும் தவறிப்போவதில்லை. அது எல்லா நேரத்திலும் மாறாததாய் இருக்கிறது. உம்முடைய மகத்தான இரக்கமும் நன்மையும் ஜனங்கள் மேல் தங்கியிருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் வந்து உம்மை உபகாரப்படுத்தும்படிக்கு போதுமான அக்கறை கொண்டிருந்தீர். நீர் தேவனாய் இருக்கிறீர். நீர் மகத்தான பரிசுத்த மகத்தான பரிசுத்த ஆவியானவர். எப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் இங்கே கடந்து செல்லும் போது இந்த ஜனங்கள் விசுவாசிப்பார்களாக. அவர்கள் ஒவ்வொருவரும் சுகமடைவார்களாக. உம்முடைய அபிஷேகம் இங்கு இருக்கிறபடியால் நான் என்னையே இந்த உருமாள்களில் கிடத்துகிறேன். பிதாவே, கர்த்தாவே, நீர் இந்த விண்ணப்பங்களை அருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அதை அருளும். இங்கே கூட்டத்தில் இருக்கும் இருவருக்குமே தெய்வீக பிரசனத்தில் உள்ள ஒவ்வொரு நபரும் கடைசி நாளில் உம்முடைய ஜனங்களின் மத்தியில் எழும்பி நிரூபித்து காண்பிக்கும்படி இப்பொழுது நீர் போதுமான அக்கறை கொண்டிருந்தீர் என்று விசுவாசிக்க போதுமான அக்கறை கொள்வார்களாக. கர்த்தாவே, நீர் அவர்களை சுகப்படுத்த முடியாது. நீர் ஏற்கனவே செய்துள்ளதை செய்ய முடியாது. நீர் ஏற்கனவே அவர்களை சுகப்படுத்தி விட்டீர். இந்த காரியம் மாத்திரமே அவர்களை விசுவாசிக்க செய்ய முடியும். நாங்கள் எவ்வளவாய் அவிசுவாசத்தினூடாக தடுமாறினாலும் நீர் போதுமான அளவு அக்கறை காட்டுகிறீர். நீர் எங்கள் மத்தியில் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து உயிரோடு இருப்பதை காண்பிக்கும்படி இன்னமும் போதுமான அக்கறை கொண்டிருக்கிறீர். எங்களுடைய கவலைகளை உம்மிடத்தில் வைத்து தெய்வீக பிரசனத்தில் உள்ள ஒவ்வொரு நபரும் அவர்களுடைய ஆத்மாவும் சரீரமும் சுகமடைவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக ஆமேன். சரி, இந்த ஒரு வழியினூடாக வாருங்கள். ஜனங்கள் இந்த வழியாக வரட்டும். சரி, பில்லி அவர்களை பிரிவு பிரிவாக அழைப்பான். வேண்டாம், இப்பொழுது நாம் ஒருபோதும் பேசாதிருப்போமாக. அபிஷேகம் என் மேல் உள்ளது. பாருங்கள், இது இங்கே இருக்கையில் நான் அவர் மீது கரங்களை வைக்க விரும்புகிறேன். பார்த்தீர்களா? அந்த பகுத்தறிதலோடு என்னால் நிறுத்த முடியாது. நான் செய்தால் இங்கே எத்தனை பேர் ஜெபிக்கப்பட இருக்கிறீர்கள்? உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். ஏறக்குறைய 70%. பார்த்தீர்களா? இப்பொழுதே மணி 1:00 10 உள்ளன. இதற்கு பிறகு ஞானஸ்நான ஆராதனை நடைபெற உள்ளது. என்னால் அதை செய்ய முடியாது. ஆனால் உங்களால் விசுவாசிக்க முடியும். அவர் தம்மை காண்பிக்க போதுமான அக்கறையுடையவராய் இருந்தால் நீங்கள் விசுவாசிக்க போதுமான அக்கறை கொள்ள வேண்டும். அது சரியா? சரி, முழு கூட்டத்தாரும் ஜெபிக்கட்டும். பெல்லி அல்லது சகோதரர் நெவில் ஒருவர் இந்த ஒலிபெருக்கியை உபயோகிப்பார்கள். அவர்கள் வரிசையினூடாக கடந்து செல்லும் போது நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமாக. இப்பொழுது நான் இப்பொழுது உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கப் போகிறேன். உங்கள் மீது கரங்களை வைத்து நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஸ்தலத்தின் கீழ் நீங்கள் கடந்து செல்லும் போது பொல்லாங்கு உங்களை விட்டு நீங்கும். நான் அதை அந்த விதமாக கூற வேண்டுமானால் அபிஷேகம் இங்கே உள்ளது போன்றே அங்கே பின்னால் உள்ளது. ஆனால் உங்களுடைய விசுவாசத்திற்காகவே நான் இதை கூறுகிறேன். இப்பொழுது ஒவ்வொருவரும் ஜெபியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சிறு பையன் சுகமடையட்டும். ஆமென். தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் சகோதரன் சுகமடைவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தாவே, நான் உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறேன். நீ விசுவாசிகளை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்று. விசுவாசிகள் எங்கள் இருவருமே, அவர்கள் வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்களேயானால் அப்பொழுது அவர்கள் சுகமடைவார்கள். இயேசுவின் நாமத்தில் நான் இந்த செயலை செய்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் இந்த சகோதரன் மீது கரங்களை வைக்கிறேன். ஆமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நம்முடைய சகோதரனின் மேல் அவருடைய சுகமளித்திற்காக கரங்களை வைக்கிறேன். ஆமே. சகோதரியே, அவர் உங்களுக்காக அக்கறை கொண்டிருக்கிறார். நான் கரங்களை மேல் வைக்க அக்கறை கொண்டுள்ளேன். நீங்கள் விசுவாசிக்க போதுமான அக்கறை கொண்டுள்ளீர்களா? ஆமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுடைய சகோதரி சுகமடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் சகோதரன் சுகமடைவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் சகோதரன் சுகமடைவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் சகோதரி சுகமடைவாளாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் சகோதரன் சுகமடைவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் சகோதரன் சுகமடைவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் சகோதரி சுகமடைவாளாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் சகோதரன் சுகமடைவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் சகோதரன் சுகமடைவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் சகோதரன் சுகமடைவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் சகோதரி சுகமடைவாளாக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே என் சகோதரியை சுகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் இந்த என் சகோதரியை சுகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் என் சகோதரனை சுகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் சகோதரியை சுகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் சகோதரியை சுகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் சகோதரியை சுகப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் சகோதரியை சுகப்படுத்தும். சகோதரனே, அவர் விசாரிக்கிறார் உங்களை குறித்து என்ன. இயேசுவின் நாமத்தில் சுகப்படுத்தும். இப்பொழுது ஒவ்வொருவரும் ஜெபத்தில் இருங்கள், ஒவ்வொருவரும் ஜெபியுங்கள். இது உங்களுடைய ஜனங்களினூடாக வந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் என் சகோதரியை சுகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் இந்த என் சகோதரனை சுகப்படுத்தும். ஆமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த என் சகோதரனை சுகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் சகோதரியை சுகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் சகோதரியை சுகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் சகோதரியை சுகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் என் சிறிய சகோதரியை சுகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் சகோதரியை சுகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தாவே என் சகோதரியை சுகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் இந்த என் சகோதரியை சுகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் சகோதரியை, என் சகோதரனை சுகப்படுத்தும். என் சகோதரியை சுகப்படுத்தும். கர்த்தாவே என் சகோதரியை சுகப்படுத்தும். என் சகோதரியை சுகப்படுத்த நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, என் சகோதரியை குணமாக்கும். இயேசுவின் நாமத்தில் என் சகோதரியை சுகப்படுத்தும். சகோதரியே, அவர் விசாரிக்கிறார் உங்களை குறித்து என்ன. இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். சகோதரியே, இயேசுவின் நாமத்தில் உன்னுடைய சுகத்தை பெற்றுக் கொள். இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் சகோதரியை சுகப்படுத்தும். இந்த என் சகோதரியை பிதாவே, இயேசுவின் நாமத்தில் சுகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் இந்த என் சகோதரனை சுகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் இந்த சகோதரியை சுகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய சகோதரியை சுகப்படுத்தும். கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் சகோதரனை குணமாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, என் சகோதரியை குணமாக்கும். இயேசுவின் நாமத்தில் இந்த என் சகோதரனை சுகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் என் சகோதரியை சுகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் என் சகோதரியை சுகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் இந்த சிறு பையனை சுகப்படுத்தும். கர்த்தாவே, சகோதரன் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் சுகப்படுத்தும். இந்த எங்களுடைய சகோதரியை இயேசுவின் நாமத்தில் சுகப்படுத்தும். இந்த எங்களுடைய சகோதரியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமாக்குவீராக. பிதாவே, இருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகப்படுத்தும். ஆமே. சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா? அது உங்களுடைய பிள்ளையா, உங்களுடைய மனைவியா? சரி, நான் அதை அறியேன். சகோதரனே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் இந்த என் சகோதரனை சுகப்படுத்தும். இந்த என் சகோதரியை பிதாவே, இயேசுவின் நாமத்தில் சுகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் என் சகோதரியை சுகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் இந்த என் சகோதரனை சுகப்படுத்தும். என் சகோதரியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகப்படுத்துவீராக. கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த என் சகோதரனை சுகப்படுத்தும். இந்த என் சகோதரியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் இந்த என் சகோதரனை குணமாக்கும். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இவர்களை சுகப்படுத்தும். நான் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய உத்தமமான ஜபத்தை ஏறெடுக்கிறேன். இப்பொழுது நீங்கள் அக்கறை கொள்ளுகிறீர்கள். இயேசு விசாரிக்கிறார். இயேசு செய்தியை அனுப்பினார். இயேசு தம்முடைய ஆவியை அனுப்பினார். இயேசு தம்முடைய வார்த்தையை அனுப்பினார். இயேசு தம்முடைய ஊழியக்காரனை அனுப்பினார். நாம் யாவரும் அக்கறை கொள்ளுகிறோம். இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அக்கறை கொண்டு அதை விசுவாசித்தால், அதை உத்தமத்தோடு ஏற்றுக்கொண்டால், அது செய்யப்படும். In Jesus' name, heal my sister.
in Jesus' name, heal my brother. God, in the name of Jesus Christ, heal this my sister. Grant. In the name of Jesus Christ, heal my sister. In Jesus' name, heal this my sister. In the name of Jesus Christ, heal my sister. Lord, in Jesus' name, heal this. Oh God, heaven, have mercy to heal. Grant it, Lord. May flesh and strength come in the name of Jesus Christ. God, in the name of Jesus Christ, heal this my brother. God, our sister, Jerry's chair, I pray that you heal her and make her well, Lord, in Jesus' name. God, heal our sister here in her fine, active chair, and help us in Jesus' name. God, in the name of Jesus Christ, heal this my sister. God, heal my brother, I pray. God, in the name of Jesus Christ, heal my sister.
Give me one, I'm just kidding.
முழு உத்தமத்தோடு வாருங்கள். எந்த காரியத்தையும் சந்தேகப்படாதீர்கள். அதை அப்படியே விசுவாசியுங்கள். இப்பொழுது ஒவ்வொருவரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது இங்கே கடந்து செல்கின்ற நம்முடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசியுங்கள்.
That's the way to receive it, brother. Now, for that, the Lord has done it.
Praise the Lord.
Hallelujah. You see it, that child is moved. Now, he lets me know what's wrong with me. I just don't call it out. In the name of Jesus Christ. Oh, God. Here's me. I pray. She's standing here for healing. We think of that little thing, Lord. She was sure to be pushed by this now. Her sister standing in her place, Lord. Grant, oh God, grant these requests in Jesus' name for her. God, have mercy upon our brother and heal him, Father, in Jesus' name. God, in the name of Jesus Christ, touch this my precious brother and make him well. In the name of Jesus Christ, heal our sister. In the name of Jesus Christ, Lord, heal our sister. Heal our brother, Father, in the name of Jesus Christ. In the name of Jesus Christ, heal this our sister. Oh God, in the name of Jesus Christ, heal this our sister. God, heal this. In the name of Jesus Christ. In the name of Jesus Christ, heal this our sister. In Jesus' name, heal this. Oh God, in the name of Jesus Christ, heal our sister. In the name of Jesus Christ, heal this. In Jesus' name. Oh God, heal this our sister, I pray. God, heal our sister, I pray. God, make them well. Grant, Lord, heal. at your word you promised, Lord, and we're coming believing in Jesus. In the name of Jesus Christ, heal her, sister, Lord. She's 100% believing now that she's going well. In Jesus' name, may she go and be healed, Lord. God, lay thy healing hands upon her, Mother, and return to her home with her request. Oh, God, grant her the healing, Lord. Heal our Lord, many has been his burdens, but lighten them now, Father. In the name of Jesus Christ,
give us sight to the blind.
Many has been hurt.
We are.
God grant you, my sister. See her standing at the door, waiting, the Holy Spirit around her. God, may she go out to meet her. Grant her. In Jesus Christ, name I pray. God, make it go down, Lord. May you see it. Feel the power of God. In Jesus' name, heal our brother. In the name of Jesus Christ, heal our sister. God, heal our sister. May you see what you do so many. Grant now to all of you. Heal us, Lord. Lord, I pray for you. Mercy to you, Lord. God, heal us. You make the power of God. Heal us, Lord. Mandy's been her sorrows, and we share them. Now may she be healed. In Jesus' name, heal my sister, heal my brother, and make him well. God, heal us, my brother, and make him well. Heal our sister, Lord Jesus. Heal my sister, Lord Jesus. Heal my little baby, in the name of Jesus Christ. God, heal us, my brother, in the name of Jesus Christ. God, in the name of Jesus Christ, heal us, my brother. God, heal us, my brother. May the name of Jesus Christ. Oh, God, heal us, sister. Jesus Christ. Heal my little sister, Lord. In the name of Jesus Christ. God, grant her request through Jesus Christ. Grant that request. God, sister, sing. Let the grace of God, may she's waiting this hour, the time where she can cast it down and be sorry. And may she be made
for us. Hallelujah. Jesus Christ.
God, Brother Hunter, God, this open door. Something out of the gospel. Keep him well, Lord. Grant it. God, get my sister. Get all the other day for that kidney infection. Bladder infection. Lord, now, I pray for the power of our prayer. Sincere in this room, Lord, Mother of Israel. Isn't it right on the Sabbath day she should be in the prayer? God, for her children, oh God, and they're wandering, and many of them are sick, and that girl is sick, and having mistreatment. And oh God, I pray that you'll grant through Jesus. So thankful for Brother Tom, Lord, and pray that you'll be with me as a fellow. Blessed be you.
Hallelujah.
Hallelujah. There's a man down here listening. You want to pray for you? Lord Jesus.
He careth for you. He careth. Through
sunshine or shadow, he careth for you. He
அப்படியானால் உங்களுடைய கவலைகளை அவர் மீது வைத்து விடுங்கள்.
Sunshine or shadow, he careth for you.
நீங்கள் அவருக்காக அக்கறை கொள்கிறீர்களா? நீங்கள் அவருடைய வார்த்தைக்காக அக்கறை கொண்டிருக்கிறீர்களா? ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் சற்று நேரம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. இந்த வேண்டுகோள்களுக்கு நான் பதிலளித்தேன் என்று நான் நம்புகிறேன். நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வேண்டுகோள்களுக்கும் பதிலளித்தேன். சற்று நேரத்திற்கு முன்னர் நான் கூட்டத்தில் ஒரு சிறு பிழையை செய்துவிட்டேன். அதை யாராவது கவனித்திருப்பார்கள் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். கர்த்தர் இப்பொழுது எங்கோ எனக்கு சுட்டிக்காட்டினார். நான் அதை யாரோ ஒருவருக்காக கூறும் போது நான் அதை வேறொருவருக்காக கூறினேன். அந்த நபரை என்னால் காண முடியவில்லை. ஆனால் அது யாரோ ஒருவருக்காக அவர்கள் மேல் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்தேன். அவர்கள் மிக வேகமாக வந்து கொண்டிருந்தனர். நான் கவனிக்கவில்லை. நான் ஆம், அது இருந்தது. இப்பொழுது நான் அதை காண்கிறேன். இந்த மனிதனும் ஸ்திரீயும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். நான் தவறாக கூறவில்லை என்றால், நேற்றிரவு இங்கே ஜெஃபர்சன் வில்லா விடுதியில் உள்ள ஒரு அறையிலோ அல்லது முற்றத்திலோ நான் அவர்களுடைய கரத்தை குலுக்கினேன். நான் அந்த மனிதனிடம் ஏதோ ஒரு காரியத்தை கூறினேன். நீங்கள் அதை கடந்து சென்ற போது சகோதரன் என்று அழைக்கப்படுவதற்கு பதிலாக சகோதரி என்று அழைத்தேன். நீங்கள் அதை கவனித்தீர்களா? நான் அதை உங்களுடைய மனைவிக்காக பொருட்படுத்தி கூறினேன். இப்பொழுது அவளுக்கு சில காலமாக கோளாறு இருந்தது. நீண்ட காலமாக ஒரு குடல் கோளாறு உள்ளது. நீங்கள் எல்லினாய்ஸிலிருந்து வருகிறீர்கள், திருமதி மொங்காலந்து. அது உண்மை, அதுதான் உங்களுடைய பெயர். இப்பொழுது நான் உங்களை அறிந்திருக்கவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் நீங்கள் இப்பொழுது தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசித்தால் ஒரு முழுமையான வெளியேற்றம் உண்டாகும். நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் அது முன்பு இருந்தது போன்றே இருக்கும். நீங்கள் அதை எல்லா நேரத்திலும் காணும்படியாக இப்பொழுது நான் எனக்கு தெரிந்த ஒரே காரியம், நேற்றிரவு நான் அந்த மனிதனை நினைத்து பார்த்தேன். அவருக்கு அவ்வளவு அழகான முடி இருந்தது என்று நான் நினைத்தேன். இந்த நரைத்த தலையுடைய மனிதன் இங்கே தன்னுடைய தலைமுடியை நடுவில் பிரித்து வாரிக்கொண்டு இங்கே அமர்ந்திருக்கிறார். நான் பார்க்க நேர்ந்தது. அங்கே அந்த ஒளி அந்த விதமாக அவர்கள் மேல் சுற்றி பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அது அப்படித்தான் இருந்தது. அப்பொழுது தரிசனம் வெளிப்பட்டதை நான் கண்டேன். அவர்கள் யார் என்றும் அதை குறித்து ஒன்றுமே எனக்கு தெரியாது. நேற்றிரவு அங்கே அந்த பெண்மணி இருந்தாள். அப்பொழுது நான், நீங்கள் கூட்டத்திற்கு வருகின்றீர்களா என்று கேட்டேன். அவள் ஆம் என்றாள். ஆனால் தேவனுடைய கிருபை அதை மீண்டும் எடுத்தது. அது யாராயிருந்தது? சகோதரனே, ஜபவரிசையில் மாறி ஏதோ ஒன்று கூறப்பட்டதை நீங்கள் கவனித்தீர்களா? அது உங்களுக்கு பதிலாக சகோதரிக்கானதா இருந்தது. அது சரியாயிருந்தது. அங்கிருந்த அந்த சகோதரியிடம் சென்றது. இப்பொழுது அந்த ஜபவரிசையினூடாக அந்த கர்த்தருடைய தூதன் அங்கிருந்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அது அழைக்கலாம். ஆனால் அழைக்கும் போது அது பலவீனமடைந்து கொண்டே வருகிறது. பார்க்கிறீர்களா? எனவே அவர் உங்களுக்காக அக்கறை கொள்கிறார். நான் உங்களுக்காக அக்கறை கொள்கிறேன். நான் இன்னும் 4 அல்லது 5 பேரை பார்த்திருக்கலாம். அதன் பின்னர் முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? பில்லி என்னை பிரசங்க பீடத்திலிருந்து வெளியே அழைத்து சென்றிருப்பான். ஆனால் நான் நினைத்தேன், நிச்சயமாகவே இத்தனை ஆண்டுகளாக நான் இங்கே உங்களுடன் வாழ்ந்து தேசத்தை சுற்றிலும் உள்ள உங்களை நான் நேசிக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஓ, நீங்கள் என்னுடைய சொந்த பிள்ளைகளாய் இருந்தது போல நான் உங்களை நேசிக்கிறேன். நீங்கள் சுவிசேஷத்தில் என்னுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். சுவிசேஷத்தினூடாக நான் உங்களை கிறிஸ்துவுக்கு பெற்றெடுத்தேன். இப்பொழுது இந்த வேண்டுகோள் போன்றவற்றுக்கு நான் பதிலளித்திருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது நான் உங்களை நேசிக்கிறேன். நான் போய் உங்கள் மீது கரங்களை வைத்தால் பரிசுத்த ஆவியானவர் அதை செய்து நீங்கள் கண்டீர்கள். அதன் பின்னர் அந்த விதமாக கூட்டத்தில் குழப்பம் உண்டானது. நான் அதை தவறவிட்டு மிக வேகமாக கடந்து சென்று ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிக்கும்படி உரைத்தேன். அதன் பின்னர் பரிசுத்த ஆவியானவர் கூட்டம் முடிந்தவுடன் திரும்பி அதை மீண்டும் காண்பிக்கிறார். பார்க்கிறீரா? நீங்கள் பார்க்கவில்லையா? அவர் விசாரிக்கிறாரே. இப்பொழுது நீங்கள் அக்கறை கொள்கிறீர்களா? நீங்கள் எந்த நேரம் முதற்கொண்டு என்னுடைய இதயத்தில் உள்ள ஏதோ ஒரு காரியம் என்னுடைய தொல்லைகள் தீர்ந்து விட்டன என்று என்னிடம் கூறுகிறது. நான் நலமாக இருக்கிறேன், நான் சுகமடைய போகிறேன் என்று கூறுகிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய கரங்களை உயர்த்தி, நான் அதை விசுவாசிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது ஒரு மகத்தான பெரிய அன்பு விருந்து. நாம் இதை பாடி ஒருவரோடு ஒருவர் கரங்களை குலுக்குவோமாக.
Sunshine or shadow, he careth for you.
இன்று காலை வரை நான் உங்களை இவ்வளவு நேரம் வைத்திருந்தேன். நான் பிரசங்கிக்கும் வரைக்கும் என்னுடைய போதகர் பிரசங்கிப்பதில்லை. அவர் இன்றிரவு உங்களுக்காக செய்தியை கொண்டு வர முயற்சிப்பார். தலைப்பின் கீழ் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்குமா என்பதை பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். நான் அவ்வாறு செய்யவில்லை என்றால் அதே விதமான ஆராதனைகள் இருக்கும். எனவே உங்கள் யாவரையும் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஒரு ஞானஸ்நான ஆராதனை நடைபெறவிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். எனவே நீங்கள் கலைந்து செல்வதற்காக சற்று நேரம் எழுந்து நிற்பீர்களானால் நலமாயிருக்கும். நாம் அதை மீண்டும் பாடுவோம். உங்களுடைய கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்களை விசாரிக்கிறார். இப்பொழுது நீங்கள் அவருக்காக கரை கொண்டிருந்தால் நாம் கத்தாவே நான் என்று கூறுவோமா? நீங்கள் இதை செய்யும் போது நீங்கள் இந்த அறிக்கையை கூறுகிறீர்கள், கத்தாவே நீர் எனக்காக அக்கறை கொண்டிருக்கிறீர் என்பதை நான் அறிவேன். நான் என்னுடைய கரங்களை உயர்த்தி நான் உமக்காக அக்கறை கொண்டிருக்கிறேன். நாம் பாடுகையில் அன்பின் இந்த அன்பு விருந்தில் இப்பொழுது நம்முடைய கரங்களை உயர்த்துவோமாக. இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கையில் கூறுங்கள், ஓ என் கர்த்தரின் இனிமை, அவருடைய அன்பு உங்களை அவரண்டை நெருங்கி இழுப்பதை நீங்கள் உணரவில்லையா? கர்த்தாவே நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். கர்த்தாவே நீர் எனக்காக அக்கறை கொண்டிருக்கிறேன். நான் ஒரு பாவியாய் இருக்கும் வரையில் நீர் எனக்காக மறிக்கும் வரைக்கும் அதிக அக்கறை கொண்டிருந்தீர். என் மீறுதல்களின் நிமித்தம் நீர் காயப்பட்டீர். உம்முடைய தழும்புகளால் குணமானேன். He careth for you through sunshine or shadow. He still careth for you. நீங்கள் உங்களுடைய தலைகளை வணங்கி இருக்கையில் அதை இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள். எங்குள்ள சகோதரன் எட்வர்ட்ஸ் அவர்களை சிவவார்த்தையின் மூலம் அவர் எங்களை அனுப்பிவிடுவாரா என்று நான் கேட்கப் போகிறேன். ஆனால் முதலில் நாம் அதை மீண்டும் மௌனமாக பாடுவோம். சூரிய வெளிச்சமோ அல்லது நிழலோ அவர் இன்னமும் விசாரிக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர் அக்கறை கொண்டிருந்தார். நீங்கள் அக்கறை கொள்கிறீர்களா? ஆம் கர்த்தாவே, நான் அக்கறை கொள்கிறேன் என்று நான் வாக்கு பண்ணுகிறேன். நான் இப்பொழுதே தொடரப்போகிறேன். இங்கிருந்து நான் அக்கறை கொள்கிறேன். நான் என்னுடைய சாட்சிக்காக அக்கறை கொள்கிறேன் என்றேன். சகோதரன் எட்வர்ட்ஸ்,